Good evening, friends. It's a great privilege to be back here in the house of the Lord tonight, in the service, and still living on the...
மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றிரவு ஆராதனையில் பங்கு கொள்ள திரும்பவும் கர்த்தருடைய வீட்டுக்குள் வருவதும் காலையிலிருந்து மன்னாவை புசித்து வாழ்ந்து அவருடைய மகத்தான பிரசனத்தின் மூலமாய் நம் ஆத்துமாக்கள் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவதும் ஒரு மகத்தான சிலாக்கியமாகும். இப்பொழுது இன்றிரவு ஏழு சபையின் காலங்களுக்கும் ஏழு முத்திரைகளுக்கும் இடையே உள்ள பிளவு என்னும் பொருளை குறித்து நாம் பார்க்க துவங்குவோம். இன்று பிற்பகல் வேளையில் நான் ஒரு நண்பரோடு பேசிக் கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு சித்தமானால் வரப்போகும் இந்த கோடை காலத்தில் அதற்குள் அவர் என்னை தம் வீட்டிற்கு அழைத்துக் கொள்ளாவிட்டால், அல்லது நான் அயல் நாடுகளுக்கு செல்லாமல் இருந்தால், நான் திரும்பி வந்து மறுபடியும் ஏழு கடைசி எக்காலத்தை குறித்து பேச விரும்புகிறேன். பாருங்கள், இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. அதன் பிறகு இதில் ஏழு கடைசி வாதைகள் உண்டு. இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பொருந்துவதை நாம் தொடர்ந்து பார்க்கையில் காணலாம். ஆகவே இன்றிரவு நாம் ஒருவித அமைதியுடன் இருக்கும் இந்நேரத்தில் இன்றிரவு என் பிரசங்கம் சற்று நீண்டதாக இருக்கலாம். நான் இங்கு வந்தவுடன் ஃபீனிக்ஸ் பட்டணத்தில் நான் எத்தனை பிரசங்கங்கள் நிகழ்த்தின போதிலும் ஒரு முறையாவது என் தொண்டை கரகரப்பாகவில்லை. பாருங்கள், அது உண்மை. ஓ என்ன, நான் எவ்வளவு கடினமாய் பிரசங்கித்தேன். நான் 27 ஆராதனைகள் தொடர்ச்சியாக நடத்தினேன் என்று நினைக்கிறேன். என்றாலும் என் தொண்டை கரகரப்பாகவே இல்லை. இங்கோ சீதோஷ நிலை மோசமாக உள்ளது. நீங்கள் பாருங்கள், இது ஒரு பள்ளத்தாக்கு. எனவே இங்கு சாதாரணமாகவே மோசமான சீதோஷ நிலை நிலவுகிறது. இது இங்கு மீண்டும் மோசமான நிலையில் உள்ளது. ஆனால் ஆரோக்கியமானதுதான். நான் என்ன கூறுகிறேன் என்று நீங்கள் அறிவீர்கள். இது மோசமாகத்தான் உள்ளது. எனவே ஒரு போதகர் இங்கு தன் பிரசங்கத்தை நிகழ்த்தும் போது ஆரம்பத்திலேயே தொண்டை கரகரப்பாகி விடுகிறது. என் தொண்டையில் என்ன கோளாறு என்று பார்க்கும்படியாக வைத்திய நண்பர் ஒருவர் ஒருமுறை என் தொண்டையை பரிசோதித்து விட்டு, தொண்டையில் எவ்வித கோளாறும் இல்லை, அதிகம் பிரசங்கித்த காரணத்தால் குரல் விலை சற்று கடினப்பட்டிருக்கிறது என்று கூறினார். நல்லது, நான் அதை விரும்புகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என் தொண்டை பிரசங்கிப்பதற்கு உபயோகமாய் இருந்தால் அதுவே போதும் என்று நான் ஆறுதல் கொண்டேன். நீங்கள் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க இது போதிய அளவிற்கு நன்றாகவே இருக்கிறது. இப்பொழுது பவுல் அநேக அடிகளை பெற்று தன் சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை பெற்றிருந்தது போல் நம்மால் அடிகளை தாங்கி அவர்களை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆனால் தவறுகளுக்கு எதிராக நாம் பிரசங்கித்து அதற்கு எதிராக நமது சத்தத்தை எழுப்புகையில் நமது தொண்டையில் நமக்கு வருகின்ற ஒரு அச்சடையாளத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இதுவரை நமக்கு உண்டாயிருக்கவில்லை என்பதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். உங்களில் எத்தனை பேர் ஐயன்னீர் இதுவா சமயம் என்னும் என் செய்தியை வாசித்திருக்கிறீர்கள் அல்லது கேட்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியுமா, ஐயன்னீர் இதுவா சமயம், அது என்னை சற்று அரட்டிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இதுவரை கேட்காமல் இருந்தால் எப்படியாவது நீங்கள் அதை கேட்க வேண்டும் என்பதே என் விருப்பமாகும். அது ஒரு விதத்தில் என்னை அரட்டிக் கொண்டிருந்தது. ஆராதனை தொடங்கும் முன்பு இதை கூற விரும்புகிறேன். ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்கு முன்பு என் மன அமைதி குலைந்து போனது. அது என்ன என்று அறியாததினால் என்னால் ஆராதனைகளும் கூட நடத்த முடியவில்லை. மோசமான ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போகிறது என்னும் எண்ணம் மனதில் குடிகொண்டது. அது என்னவென்று எனக்கு புரியவில்லை. ஆகவே ஒரு நாள் விடியற் காலையில் நான் எழுந்து சபினோ கான்யானுக்கு சென்றேன். அது என் வீட்டிலிருந்து 30 அல்லது 40 நிமிடங்கள் மோட்டார் பிரயாணம் செய்யும் தொலைவில் உள்ளது. மலையின் மேலே செல்ல 30 மைல் நீளமுள்ள ஒரு பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு விசித்திரமான ஸ்தலமாகும். நான் புறப்படும் ஸ்தலத்தில் உஷ்ணம் 80 அல்லது 90 பாகைகளாக இருக்கும். ஆனால் நான் 30 நிமிடம் பிரயாணம் செய்து அந்த மலையின் உச்சியை அடையும் போது அங்கு 8 அடி ஆழத்திற்கு பனி குறைந்திருக்கும். நீங்கள் பாருங்கள், நாங்கள் அண்மையில் ஃபீனிக்ஸ் பட்டணத்தில் இருந்த போது அங்கு உஷ்ணம் 28 பாகைகளாக இருந்தது. அதன் காரணமாகவே அவர்கள் நீச்சல் குளத்தை உஷ்ணப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அதாவது ஜனங்கள் நீந்தி குளிப்பதற்காகவே. அங்கிருந்து நான் 40 நிமிடங்கள் மோட்டார் பிரயாணம் செய்து பிளாக்ஸ்டாஃப் என்னும் இடத்தை அடைந்தவுடன் அங்கு உஷ்ணம் 0 கீழே 40 பாகைகளாக இருந்தது. பாருங்கள், அதுதான் பாலைவனத்திற்கும் குளிர் பிரதேசங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஆனால் ஆஸ்தும வியாதியினால் அவதியுறுவோருக்கு பாலைவன சீதோஷ்ணம் ஆரோக்கியமாய் உள்ளது. ஆனால் இப்பொழுது நான் இந்த மலைக்கு சென்று என்னால் ஏற முடிந்த அளவுக்கு நான் உயரே சென்றேன். அங்கு உட்கார்ந்து கொண்டு என் அமைதி குலைதலுக்கு காரணம் என்ன என்று கர்த்தரிடத்தில் கேட்டேன். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. நான் அவ்வாறு ஜெபித்துக் கொண்டிருக்கும் சமயம் ஒரு விசித்திரமான சம்பவம் நிகழ்ந்தது. நான் உங்களிடம் உண்மையை கூற விரும்புகிறேன். நான் ஒரு கால அங்கு உறங்கியிருக்கலாம், அல்லது நினைவிழந்த நிலையில் நான் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு தரிசனமாக இருந்திருக்கலாம். ஏறக்குறைய அது ஒரு தரிசனம் தான் என்று நான் நம்ப வகையுண்டு. நான் என் கரங்களை உயர்த்திய வண்ணம், கர்த்தாவே, அந்த வெடியின் அர்த்தம் என்ன? ஒரு கூர்முடி கோபுரத்தின் அமைப்பில் ஏழு தூதர்கள் இறங்கி வந்து என்னை தூக்கிச் சென்று கிழக்கு திசையை நோக்கி சென்றதன் அர்த்தம் என்ன என்று கேட்டேன். நான் நின்றவாறு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு காரியம் சம்பவித்தது. என் கையில் ஏதோ ஒன்று விழுந்தது. நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாதிருந்தால் இது மிகவும் விசித்திரமாக தென்படும் என்று நான் அறிவேன். ஆனால் என் கையில் ஏதோ ஒன்று விசையுடன் வந்து விழுந்தது. நான் பார்த்தபொழுது அது ஒரு பட்டயமாயிருந்தது. அதன் கைப்பிடி நான் இதுவரை கண்டிராத சிறந்த அழகுள்ள முத்துக்களால் உண்டாக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு, அது எங்கிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். வாள் சண்டையிடும் போது குத்தப்படாதிருக்க கைகளை அங்கு வைத்துக் கொள்வது வழக்கம். அது பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. கத்தியின் பாகம் அதிக நீளமில்லாமல் காணப்பட்டது. ஆனால் அது பளபளப்பான வெள்ளியினால் செய்யப்பட்டு மிக கூர்மையாயிருந்தது. அதுவரை நான் கண்டிராத அளவுக்கு அழகுள்ளதாக அது விளங்கிறது. என் கையில் அது சரியாக பொருந்தது. ஆகவே நான் அதை பிடித்துக் கொண்டிருந்தேன். மேலும் நான் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டேன். நான் அதை உற்று நோக்கினேன். அப்பொழுது நான், உங்களுக்கு தெரியுமா, நான் எப்பொழுதுமே பட்டயத்திற்கு பயப்படுவேனே என்று எண்ணினேன். பட்டயம் உபயோகித்த காலங்களில் நான் இல்லாமல் இருந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைந்ததுண்டு. ஏனென்றால் நான் பட்டயத்திற்கு பயப்படுகிறவன். எனவே நான் இந்த பட்டயத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வேன் என்று சிந்தனை பண்ணினேன். நான் அதை என் கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ ஒரு சத்தம் தோன்றி அது அந்த ராஜாவின் பட்டயம் என்று உரைத்தது. அதன் பின்பு அது என்னை விட்டு எடுக்கப்பட்டது. நல்லது, அது அந்த ராஜாவின் பட்டயம் என்பதின் அர்த்தம் என்னவென்று நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த சத்தம், அது ஒரு ராஜாவின் பட்டயம் என்று சொல்லியிருந்தால் நான் அப்பொழுது புரிந்து கொண்டிருப்பேன் என்று ஆலோசித்தேன். ஆனால் அதுவோ அந்த ராஜாவின் பட்டயம் என்று கூறினது. ஆகவே நான் இதை சரியாக கூறாமல் இருக்கலாம். அந்த ராஜா என்று திண்ணமாக அழைக்கப்படுபவர் ஒருவர்தான் உண்டு. அவர்தான் தேவன். அவருடைய இந்த பட்டயம் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் பாருங்கள். ஆகவே நான் நினைத்தேன், நீங்கள் பாருங்கள், வாழ்போரை குறித்த எந்த விதிமுறையும் எனக்கு தெரியாது. ஆனால் சண்டையிடும் இருவரும், நீங்களும் உங்களுடைய எதிராளியும், ஒருவர் பட்டயத்தின் மேல் மற்றொருவரின் பட்டயம் அமரும் நிலைக்கு வரும்போது அதன் பிறகு வெற்றி போரிடுபவரின் பலத்தை சார்ந்ததாய் அமைந்துள்ளது. ஏனென்றால் பட்டயங்களின் முனைகள், அதாவது அவனுடைய பட்டயம் என்னுடைய இதயத்தை நோக்கியும் என்னுடைய பட்டயம் அவனுடைய இதயத்தை நோக்கியும் இருக்கும். பாருங்கள், அவர்கள் போரிடும் போது அந்த இரு வாட்களும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும். அதிக பலம் பொருந்தியவன் பட்டயத்தை எதிரியின் இதயத்தில் ஊடுருவ செய்வான். அவ்வாறே தேவனுடைய வார்த்தை பட்டயமாய் இருப்பினும் அதை எதிரியின் இருதயத்தில் பாய செய்ய பலத்த விசுவாசம் என்னும் பலமுள்ள கரம் தேவைப்படுகிறது. இப்பொழுது நானோ இவைகளை ஒன்றையும் அறியாதவனாய் நான் அவரிடத்தில் பெற்றதையெல்லாம் உங்களிடம் கூறிவிட்டேன். நமது கர்த்தரும் பிதாவினிடத்திலிருந்து அவர் பெற்ற அனைத்தையும் ஒன்றையும் மறைக்காமல் எடுத்துக் கூறியிருக்கிறார். எனவே அவைகள் வெளிப்படும் போது நாமும் அந்த காரியங்களை அவ்வாறே செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் உண்மையாகவே ஞானமுள்ளவர்களாய் ஜபம் செய்து கொண்டிருந்தால் வெகு சீக்கிரத்தில் முக்கியமான ஒன்றை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நிச்சயம் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அது கூடிய சீக்கிரத்தில் வெளிப்படும். இப்பொழுது இந்த புத்தகத்தில் நாம் எல்லோரும் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அது இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்துதலின் புத்தகம் என்று அழைக்கப்படுகின்றது. நாளை இரவு முதலாவது முத்திரை, அது முதல் நான்கு முத்திரைகள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு குதிரையின் மேல் சவாரி செய்த நால்வரை குறித்து திறக்கப்படுவதில் இது முதல் முத்திரையாகும். இந்த நான்கு முத்திரைகளும் பூமியை தாக்குகின்றன. ஒருவேளை அவை நீண்டதாயிருக்கலாம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்நாட்களுக்குள் இந்த நான்கு முத்திரைகளை குறித்த செய்தியை கொடுக்கலாம். அதன் பின்னர் ஐந்தாம், ஆறாம், ஏழாம் முத்திரைகள், அவை சற்று நீண்டதாயிருக்கும். அது நீங்கள் இளைப்பாறுவதற்கு சற்று ஏதுவாயிருக்கும். இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு கூட்டங்களை தொடங்க நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். நான் சரியாக 7:30 மணிக்கு மேடைக்கு வருவேன். அப்பொழுது நள்ளிரவில் நாம் கூட்டத்தை முடித்து வெளியேறலாம். நான் இன்று காலை கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு மேலாகவே 1 மணி நேரம் அதிகமாகவே பிரசங்கித்து விட்டேன். நான் அவ்விதம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. எனக்கோ அது எப்பொழுது ஆனது என்றே தெரியவில்லை. ஏனென்றால் முதலாவது குதிரையின் மேல் சவாரி செய்பவன் யார் என்று எனக்கு தெரியாது. எனக்கு 2, 3, 4, 5, 6 அல்லது 7வது முத்திரை என்னவென்றும் தெரியாது. இந்த நேரம் வரை எனக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. பாருங்கள், நான் அவர் பேரில் சார்ந்திருக்கிறேன். ஆகையால் தேவன் கிருபையாய் இவ்வாறு உதவி செய்வார் என்று நம்பி நீங்கள் அதை ஆழமாய் புரிந்து கொண்டால், தரிசனங்களை பொறுத்தவரை நீங்கள் வெளிப்படுத்தும்படி அனுமதிக்கப்படுகின்ற வரையில் உங்களால் அந்த காரியங்களை வெளிப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள், அங்கு ஒரு தொப்பியை காண்பீர்கள். இந்த குழந்தையை அவ்விடத்தில் கிடத்தினால் என்று அது சுகம் பெறாது என்றெல்லாம் நான் சொல்வதை நீங்கள் எத்தனையோ முறை கேட்டதுண்டல்லவா? நான் அவர்களிடத்தில் அவ்வாறு கூற முடியாது. நானாகவும் அந்த குழந்தையை தூக்கிச் சென்று அந்த ஸ்தலத்தில் கிடத்த முடியாது. அக்குழந்தை எவ்வாறாயினும் அந்த இடத்தில் சேர்ந்தாக வேண்டும். யாராவது ஒருவர் அதை அங்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுது அக்குழந்தை சுகம் பெறுவதற்கு எல்லாம் சரியாக அமைந்திருக்கும். அந்த சமயத்தில் தான் நான் அக்குழந்தையை குறித்து கண்ட தரிசனத்தை வெளிப்படுத்த முடியும். ஆகையால் இப்பொழுது ஜபத்தில் இருங்கள். இப்பொழுது நாம் வேத புத்தகத்தை அணுகும் முன்பு நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு நாம் அவரிடத்தில் பேசுவோமாக.
Lord Jesus, we are altogether insufficient.
கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் முற்றிலும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம். காலத்தின் பயனளக்கில் ஆத்துமாக்கள் காத்திருக்கும் இந்த மகா பரிசுத்தமான நேரத்தில் உம்மிடம் அனுமதி பெறாமல் இந்த பரிசுத்த வேத புத்தகத்தை படித்து அதன் அர்த்தத்தை விளக்க நாங்கள் முயற்சி செய்ய மாட்டோம். கர்த்தாவே, இந்த புத்தகத்தின் அர்த்தத்தை ஒருவர் மாத்திரமே வெளிப்படுத்த முடியும். அவர் இப்பொழுது முன்வந்து உம்முடைய ஊழியக்காரரின் பலவீனமான முயற்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். வார்த்தை புறப்பட்டு செல்லும் போது அதனை ஆசீர்வதியும். அது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் செல்லட்டும். நீதியின் மேல் பசிதாகம் கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்பும் ஆவிக்குரிய நிலத்தையுடைய யாவர் மேலும் அது விழுந்து அதன் பலனை கொடுக்கட்டும். கர்த்தாவே, இதை அருளும். எல்லா துதியும் உமக்கே உரியது. ஆத்ம பசிதாகம் கொண்டவர்கள் இன்றிரவு தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆகாரமும் தண்ணீரும் பெற்றுக் கொள்ளட்டும். நாங்கள் இதை வெளிப்பாட்டுக்குரியவராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். நாம் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்திற்கு திருப்பப் போகிறோம். இது 7 முத்திரைகள் அல்ல, அது 7 சபைகளின் காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே உள்ள பிளவாகும். இப்பொழுது 6 அதிகாரமும் கூட வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தில் சபை எடுக்கப்பட்ட பின்னர் நடைபெறவிருக்கும் ஏதோ காரியம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது சபையானது வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் மேலே செல்கிறது. சபையானது வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் வரை திரும்பி வருவதில்லை. பாருங்கள், ஆகையால் சபையானது உபத்திரவ காலத்தில் பங்கு கொள்வதில்லை. இந்த கருத்து நான் இதுவரை பேசியுள்ள எல்லா போதகர்கள் கொண்டிருக்கும் கருத்துக்கும் முரண்பட்டது. ஆனால் நான் அவர்களோடு இணங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் உங்கள் சகோதரனாய் இருக்க விரும்புகிறேன். என்னால் அதை காண முடிகின்ற காரணத்தால் நான் அதை உங்களுக்கு போதித்தாக வேண்டும். சபையானது உபத்திரவ காலத்துக்கு முன் எடுக்கப்படாவிட்டால் மற்ற சம்பவங்களை அதனோடு என்னால் பொருத்த முடியாது. நீங்கள் பாருங்கள், சபை உபத்திரவ காலத்துக்கு முன்பு செல்கின்றதோ அல்லது உபத்திரவ காலத்துக்கு பின்பு செல்கின்றதோ, எவ்வாறாயினும் நான் அதனோடு செல்ல விரும்புகிறேன். அதுதான் முக்கியமான காரியமாகும். அந்த காரியங்களை நாம் யூகிக்கிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்களை கல்வி அறிவு இல்லாத நான் பழைய ஏற்பாட்டின் சம்பவங்களை முன்னடையாளமாக கொண்டு ஒப்பிட்டு பார்க்கிறேன். பழைய ஏற்பாட்டில் என்ன நிகழ்ந்தது, அது எப்படி இருக்கிறது என்பது புதிய ஏற்பாட்டில் நிகழும் சம்பவத்திற்கு நிழலாக அல்லது முன்னடையாளமாக அமைந்துள்ளது என்று நாம் காணும் போது இந்த புதியதை குறித்த கருத்து என்ன என்பதை நான் உடையவனாயிருப்பேன். பாருங்கள், நோவா உபத்திரவம் உண்டாவதற்கு முன்னே பேழைக்குள் சென்றார். பாருங்கள், அது ஒரு முன்னடையாளம். ஆனால் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் முன்பே, பாருங்கள், எந்த ஒரு காரியமும் நிகழும் முன்பே ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அழிவிற்குரிய ஒரு சிறிய உபத்திரவம் கூட தொடங்குவதற்கு முன்பே லோத்து சோதோமில் இருந்து வெளியே அழைக்கப்பட்டார். ஆனால் ஆபிரகாமோ உபத்திரவ காலத்துடன் எப்பொழுதுமே சம்பந்தப்படவில்லை. பாருங்கள், முன்னடையாளங்கள். ஆனால் இப்பொழுது நாம் முதல் வசனத்தை வாசிக்கப் உள்ளோம். நான் அதிலிருந்து முதல் 2 அல்லது 3 வசனங்களை வாசிக்க உள்ளேன். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுடைய வரதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்து சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவரும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. என்னே ஒரு புத்தகம். ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரமானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். இப்பொழுது நீங்கள் அபாத்திரத்தை குறித்து பேசுகின்றீர்கள். இங்கு எந்த மனிதனுமே அதை பார்க்க கூட பாத்திரவானா இல்லை, எந்த இடத்திலும் இல்லை. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வரதகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துடன் சிறிது நேரம் நிறுத்துவோம். ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட இந்த புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள ஏழு இடி முழக்கங்கள் முழங்கும் சமயத்தில் வெளிப்படுகின்றன. இப்பொழுது நீங்கள் அதை குறித்துக் கொண்டிருந்தால், நாம் அதற்குள் செல்லும் முன்பாக சரிவர புரிந்து கொள்ள நாம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். இப்பொழுது இது கடைசி காலத்தை குறிக்கிறது. கவனியுங்கள். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. நீங்கள் கவனித்தால் அது கிறிஸ்து என்று விளங்கும். பாருங்கள், காரணம் அவர் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கையின் தூதன் என அழைக்கப்படுகிறார். அவர் இப்பொழுது யூதர்களிடம் நேரடியாக வருகிறார். ஏனெனில் சபை அப்பொழுது ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது. பாருங்கள், அது சரி. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னிஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் தூதன் என்று யார் அழைக்கப்படுகிறது என்பது நினைவிருக்கிறதா? அதுவேதான். அங்கு தூதன் என்னும் பதம் ஒரு செய்தியாளரை குறிக்கிறது. இப்பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தியாளராக வருகிறார். பாருங்கள், சபை ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டது. பாருங்கள், அல்லது அது எடுக்கப்படவிருக்கிறது. அவர் தம்முடைய சபைக்கு வருகிறார். இப்பொழுது கவனியுங்கள், திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. இப்பொழுது இங்கே அந்த புஸ்தகம் மூடப்பட்டு முத்திரிக்கப்பட்டிருந்தது. இங்கு அது திறக்கப்பட்டுள்ளது. அவர் கையில் இருந்த சிறு புஸ்தகம் திறக்கப்பட்டு விட்டது. அந்த நாளில் இருந்து முத்திரிக்கப்பட்டிருந்த அந்த புஸ்தகம் இப்பொழுது திறந்துள்ளது. இன்று இரவு நாம் அதற்கு வருகிறோம். இப்பொழுது புஸ்தகம் திறக்கப்பட்டுள்ளது. அவருடைய கையில் இருந்த ஒரு சிறு புஸ்தகம் அது திறக்கப்பட்டுள்ளது. ஓ, எப்படி சூரியனானது தூண்கள். ஒரு நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள், நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கட்டும். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தனது இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகாசத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கம் என்பதை நாம் அறிவோம். இங்கே அவர் ஆட்டுக்குட்டியாக தோற்றம் அளிக்கிறார். ஆனால் இங்கோ அவர் சிங்கம். பாருங்கள், அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. இப்பொழுது அவன் கண்டவைகளை எழுத வேண்டும் என்று யோவானுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகையால் அப்போஸ்தலனும் தீர்க்கதரிசியும் ஆகிய அவன் இதை எழுதுவதற்கென எழுதுகோலை எடுக்கிறான். அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். இப்பொழுது அவ என்னவென்பது நமக்கு தெரியாது. அவ இனிமேல் வெளிப்பட வேண்டும். அந்த இடிமுழக்கங்கள் சொன்னவை பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இப்பொழுது கவனியுங்கள், வானத்தையும் அதிலுள்ளவைகளையும் பூமியையும் அதிலுள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு
சொன்னான்.
கவனியுங்கள், நான் அணுக விரும்பும் வசனம் இங்கு உள்ளது. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகி தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இப்பொழுது பாருங்கள், ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டு இந்த புஸ்தகத்தில் அடங்கியுள்ள ரகசியம் ஏழாம் சபையின் தூதனின் செய்தி முழங்கும் போது வெளிப்படும். பாருங்கள், ஏழாம் தூதன் எக்காலம் ஊதத் தொடங்குகிறான். அங்கு எழுதப்பட்டுள்ள அந்த செய்திகள் தான் இப்பொழுது நாம் அதனை ஒலி நாடாக்களிலும் புஸ்தக வடிவிலும் பெற்றுள்ளோம். இப்பொழுது அந்த செய்தி முழங்கும் தொடக்கத்தில் தேவ ரகசியம் நிறைவேற வேண்டும். பாருங்கள், அந்த நேரத்தில் இப்பொழுது நாம் கவனிப்போம், ஏழாம் தூதனின் செய்தி முழங்குவதற்கு முன்பு புஸ்தகத்தில் அடங்கியுள்ள தேவ ரகசியம் வெளிப்படுவதில்லை. இப்பொழுது இந்த குறிப்புகள் யாவும் நாம் முத்திரைகளை பற்றி தியானிக்கும் போது முக்கியமானதாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக இருக்கிறேன். ஏனெனில் இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைத்தாக வேண்டும். இப்பொழுது எழுதப்பட்ட அந்த ரகசியத்தை எந்த மனிதனும் எங்கேயும் அறிய மாட்டான். தேவன் மாத்திரமே, இயேசு கிறிஸ்துவே அதை அறிவார். பாருங்கள், அது ரகசியம் அடங்கிய ஒரு புஸ்தகம், அது மீட்பின் புஸ்தகம். அதை பற்றி இன்னும் சற்று நேரத்தில் நாம் சிந்திப்போம். இப்பொழுது இதுவரை அந்த மீட்பின் புஸ்தகத்தை யாரும் முற்றிலுமாக புரிந்து கொள்ள இயலவில்லை. முதல் ஆறு சபையின் காலங்களில் அது ஆராயப்பட்டது. ஆனால் கடைசியில் ஏழாம் தூதன் அவன் ரகசியத்தை முழங்கும் போது இதுவரை அக்காலத்தவர் ஆராய்ந்திருந்து விடப்பட்டிருந்த தளர்ந்த முனைகள் யாவற்றையும் அவன் முடிவுற செய்வான் என்பதை நாம் அறிவோம். அந்த ரகசியங்களின் அர்த்தம் நேரடியாக தேவனிடத்தில் இருந்து அவருடைய வார்த்தையாக புறப்பட்டு வந்து தேவனுடைய முழு வெளிப்பாட்டையும் வெளிப்படுத்தும். அப்பொழுது தேவத்துவம் மற்ற யாவும் தெளிவாக்கப்படும். சர்வத்தின் வித்து, இன்னும் உள்ள மற்ற ரகசியங்கள் யாவும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள், நான் கதை கட்டி கூறுவதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவையெல்லாம் கர்த்தர் உரைக்கிறதாவது. நான் அதை உங்களுக்கு வேதத்திலிருந்து படித்து காட்டுவேன். ஏழாம் தூதனின் செய்தி முழங்கும் போது தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் மூலமாய் உரைத்த தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த தீர்க்கதரிசிகள் தாம் தேவனுடைய வார்த்தையை எழுதினர். ஏழாம் சபையின் காலமாகிய கடைசி சபையின் காலத்தில், அதற்கு முன்பிருந்த சபையின் காலங்களில் ஆராயப்பட்டு விவரிக்கப்படாமல் விடப்பட்ட தளர்ந்த முனைகள் அனைத்தும் வெளிப்படுத்தப்படும். ஆகவே அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுகையில் அந்த தூதன், அந்த செய்தியாளன் கிறிஸ்து கீழே இறங்கி வந்து தம்முடைய பாதத்தை பூமியின் மேலும் சமுத்திரத்தின் மேலும் வைக்கின்றான். அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. இந்த வருகையின் நேரத்தில் இந்த ஏழாம் தூதன் பூமியில் ஏற்கனவே இருக்கிறான் என்பது நினைவிருக்கட்டும். யோவான் தன்னுடைய செய்தியை கொடுத்துக் கொண்டிருந்த போது அதே சமயத்தில் மேசியா நாட்களில் வந்ததற்கு இது ஒத்திருக்கிறது. யோவான் அவரை காண்பான் என்பதை அறிந்திருந்தான். ஏனென்றால் அவரை அவன் அறிமுகப்படுத்தப் போவதாயிருந்தான். மல்கியா நான்காம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வாக்கியங்களின் மூலம் யோவானை போன்ற ஒரு எலியா இருக்க வேண்டும் என்றும் தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் வரும் என்றும் நாம் அறிந்து கொள்கிறோம். அவன் பரிசுத்த ஆவியின் மூலம் தேவ ரகசியம் அனைத்தையும் வெளிப்படுத்தி பிள்ளைகளின் விசுவாசத்தை அப்போஸ்தல பிதாக்களின் விசுவாசத்திற்கு கொண்டு வருவான். ஸ்தாபனங்களின் காலத்தில் ஆராயப்பட்ட தேவ ரகசியம் யாவையும் அவன் வெளிப்படுத்துவான். இப்பொழுது அங்கனம்தான் வேதம் கூறுகிறது. வேதம் என்ன கூறுகிறதோ அதற்கு மாத்திரமே நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன். பாருங்கள், எழுதப்பட்டுள்ள இது சரியானதாகும். அது அதுவேதான். இப்பொழுது ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட இந்த புஸ்தகம் இப்பொழுது அந்த மீட்பின் ரகசியமாய் உள்ளது என்று நாம் காண்கிறோம். அது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு மீட்பின் புஸ்தகம். இப்பொழுது இந்த செய்தியாளன் செய்தியை முழங்கும் சமயத்தில் தேவ ரகசியம் யாவும் இந்த நேரத்தில் நிறைவேறும். இப்பொழுது ஏழாம் சபையின் தூதன் இங்கே பூமியில் இருக்கிறார். வேறொரு தூதன் பலமுள்ள செய்தியாளன் வாரத்திலிருந்து இறங்கி வருகிறார். பாருங்கள், இந்த தூதன் பூமிக்குரிய தூதன் செய்தியாளன் ஆவான். ஆனால் இங்கே ஒருவன் வாரத்திலிருந்து வருகிறான். அவன் சிரசின் மேல் வானவில் இருந்தது உடன்படிக்கைக்கு அடையாளம். பாருங்கள், அது கிறிஸ்துவாகத்தான் இருக்க முடியும். வெளிப்படுத்துகிற விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் அவர் 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவி சுற்றிலும் வானவில் அமைந்திருந்து பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுவராகத்துக்கும் அவர் ஒப்பாயிருந்த காட்சியை போன்றே உள்ளது. தேவ ரகசியம் யாவும் நிறைவேறி முத்திரைகள் உடைக்கப்பட்டு இனி காலம் செல்லாது என்று சொல்லப்பட வேண்டிய சமயத்தில் அவர் வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரத்தில் கூறப்பட்ட வண்ண மறுபடியும் இறங்கி வருகிறார். அவர் 7 தூதன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்றார். ஆகையால் அந்த தூதன் பிரதியட்சமாவதற்கு சமயம் வந்துவிட்டது. நாம் மிகவும் அருகாமையில் இருக்கிறோம். சரி, இப்பொழுது கவனியுங்கள், அந்த 7 முத்திரைகள் அந்த புஸ்தகத்தில் உள்ள ரகசியத்தை வைத்திருக்கின்றன. அந்த 7 முத்திரைகள் முத்திரைத்துள்ளவை என்னவென்பதை நாம் நிச்சயமாக அறியும் வரை அது என்னவாய் இருக்கும் என்று நாம் அந்த காரியங்களை யூகித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்றால் இன்று காலை தேவன் எளிமையில் மறைந்திருக்கிறார் என்ற என் சிறிய செய்தியில் நான் கூறியபடி, ஒரு காரியம் முற்றிலுமாக உண்மையாக பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு அது ரூபகாரப்படுத்தப்பட்டால் அன்றி நாம் அதை நிச்சயமாக இழந்து போவோம். பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசி எழும்பி இதுதான் அது என்று ஒரு காரியத்தை உங்களுக்கு உரைத்து அதை தேவன் சரி என்று நிரூபிக்காவிடில் அந்த காரியத்தை மறந்துவிட வேண்டும். பாருங்கள், ஆனால் தேவன் அதை உண்மை என்று காண்பிக்க அவனுடைய கூற்று யாவையும் எல்லாவற்றையும் ரூபகாரப்படுத்த வேண்டும். புரிகிறதா? ஆகவே அவருடைய பிழைகள் அந்த காரியங்களை கவனித்து விழிப்புள்ளவர்களாக இருப்பார்கள். பாருங்கள், கவனியுங்கள், புஸ்தகத்தின் மேலுள்ள 7 முத்திரைகள், அந்த புஸ்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், அந்த புஸ்தகம் முற்றிலுமாக முத்திரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அதை காண்கின்றீர்களா? 7 முத்திரைகள் உடைக்கப்படும் வரை அந்த புஸ்தகம் முற்றிலுமாக முத்திரிக்கப்பட்டுள்ளது. அது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம். இப்பொழுது அது 7 இடி முடக்கங்களில் இருந்து வித்தியாசப்பட்டவை. பாருங்கள், அந்த புஸ்தகத்தின் மேல் 7 முத்திரைகள் இருக்கின்றன. 7 சபையின் தூதன் செய்தி அளிக்கும் வரை அந்த முத்திரைகள் புஸ்தகமானது திறக்கப்படுவதில்லை. பாருங்கள், ஆகவே நாம் அதை ஊகித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த முழக்கத்தில் அந்த உண்மையான தேவனுடைய வெளிப்பாடானது பரிபூர்ணப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்ட சத்தியமாயிருக்கும். இப்பொழுது அந்த சமயத்தில் தான் தேவ ரகசியம் நிறைவேற வேண்டும் என்று வார்த்தை சரியாக அவ்விதமாகவே கூறுகிறது. இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரத்தில் அது முத்திரிக்கப்பட்டதாயிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 10 அதிகாரத்திலோ அது திறக்கப்பட்டிருக்கிறது. அப்புஸ்தகம் எவ்வாறு திறக்கப்பட்டது என்று வேதம் எடுத்துரைப்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை எடுத்து அதன் முத்திரைகளை உடைத்து அப்புஸ்தகத்தை திறக்கும் வரை அதில் உள்ள ரகசியம் வெளியங்கமாவதில்லை. பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர் தான் அந்த புஸ்தகத்தை எடுக்க வேண்டும், ஏனென்றால் அது மறைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், பரலோகத்தில் உள்ள ஒரு மனிதனோ பூமியில் உள்ள ஒரு மனிதனோ போப்பாண்டவரோ பேராயரோ போப்பாண்டவருக்கு அடுத்த நிலையில் இருப்பவரோ அரசாங்க போதகரோ அல்லது மற்றவர் யாராயிருந்தாலும் அம்முத்திரைகளை உடைக்க அல்லது புஸ்தகத்தில் உள்ள ரகசியத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் ஆட்டுக்குட்டியானவரால் மாத்திரமே முடியும். நாம் அப்புஸ்தகத்தின் ரகசியத்தை ஆராய்ந்து ஊகித்து அதை கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறி அது என்னவாய் இருக்கும் என்றெல்லாம் வியந்து போனதுண்டு. அதன் காரணமாகத்தான் நாம் அதை குறித்து குழப்பமடைந்திருக்கின்றோம். ஆனால் ஆட்டுக்குட்டியானவரால் அந்த மீட்பின் புஸ்தகம் முற்றிலுமாக திறக்கப்படும் என்னும் தெய்வீக வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. நாம் வாழும் இந்த கடைசி நாட்களில் ஆட்டுக்குட்டியானவரால் அந்த முத்திரைகள் உடைக்கப்படும். ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை எடுத்து முத்திரைகளை உடைக்கும் வரை அதனுள் இருக்கும் ரகசியம் வெளிப்படாது. ஏனெனில் அப்புஸ்தகம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் உள்ளது என்பதை நினைவு கூறவும். ஆகவே ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரிடத்தில் வந்து அவருடைய வலதுகரத்தில் இருந்து புஸ்தகத்தை வாங்குகிறார். புஸ்தகத்தை வாங்குகிறார். ஓ, அது ஆழமானது. பரிசுத்த ஆவியின் உதவியினால் அதை நாம் அறிந்து கொள்ள முயல்வோம். இப்பொழுது நாம் அவர் பேரில் சார்ந்திருக்கிறோம். காலம் கடந்துவிட்ட கடைசி காலத்தில் அதை நாம் பின்பு காண்போம். அந்த புஸ்தகத்தை வியாக்கியானம் செய்ய எந்த ஸ்தாபனத்திற்கும் உரிமை இல்லை. அதை வியாக்கியானம் செய்ய எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே அதை வியாக்கியானம் செய்ய முடியும். ஆகவே அந்த ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே அதை பேசுகிறார். ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே வார்த்தையை அறியும்படி செய்து ரூபகாரப்படுத்துவதன் மூலம் வார்த்தையை ஜீவனுக்கு கொண்டு வருகிறார். பாருங்கள், சரியாக. கவனியுங்கள், அது வெளிப்படுத்தப்படவில்லை. சபையின் காலங்களும் ஸ்தாபனங்களின் காலங்களும் முடிவு பெற்ற பின்னரே அந்த ரகசியம் வெளிப்படும். இனி காலம் செல்லாது. அதை பாருங்கள், சபையின் காலங்களும் ஸ்தாபனங்களின் காலங்களும் முடிவு பெற்ற பின்னர் மட்டுமே அது வெளிப்படுத்தப்படுகிறது. இக்காரியம் இன்றிரவு சந்தேகத்திற்குள் இருப்பதன் காரணம் இதுவே. பாருங்கள், ஸ்தாபனங்கள் ஒரு சிறிய போதகத்தை பற்றிக் கொண்டு ஒரு பக்கமாக சென்று இதுதான் முக்கியம் என்று கூறுகின்றன. வேறொரு ஸ்தாபனம் மற்றும் ஒரு சிறிய போதகத்தை எடுத்துக்கொண்டு மறுபக்கம் சென்று இதுதான் என்கிறது. இவ்விதமாக ஒவ்வொரு ஸ்தாபனமும் ஒரு சிறிய போதகத்தின் மேல் ஸ்தாபனத்தை கட்டிக்கொண்டதன் விளைவாக நமக்கு நூற்றுக்கணக்கான ஸ்தாபனங்கள் இன்று உள்ளன. ஆனால் அவைகளில் எல்லாம் குழப்பமே காணப்படுகின்றது. ஜனங்களோ சத்தியமாவது என்ன என்று பிரமிப்படைகின்றனர். அதுதான் இன்றைய ஸ்தாபனங்களின் நிலை அல்லவா? ஆனால் இவைகளின் காலம் முடிவு பெற்றவுடன் ஏழாம் தூதனுடைய சத்தம் முழங்கும் என்றும் அச்சமயம் இப்புஸ்தகத்தின் அர்த்தம் வெளிப்படும் என்றும் தேவன் வாக்களித்துள்ளார். பாருங்கள், அங்கே அக்காலத்தில் இருந்தவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று நீங்கள் கூற வேண்டாம். ஆனால் ரகசியங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதிருந்தது. தேவன் மூவராயிருந்து எங்கனம் ஒருவராயிருக்க முடியும்? வேதம் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி அதே சமயத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லும்? பாருங்கள், இன்னும் அநேக காரியங்கள். எப்படி ஏவாள் ஒரு ஆப்பிள் படத்தை புசித்துவிட்டு முழு உலகத்தையும் எவ்வாறு சேதப்படுத்த முடிந்தது? பாருங்கள், இக்காரியங்கள் எப்படி இருக்க முடியும்? ஆனால் அந்த ரகசியங்கள் யாவும் இந்த கடைசி காலத்தில் வெளிப்படுத்தப்படும் என்று வாக்களிக்கப்பட்டுள்ளது. அந்த தளர்ந்த முனைகள் இரேனியஸ், பரிசுத்த மார்ட்டின், பாலிகிராப், இன்னும் பல்வேறுபட்டவர்கள், லூதர், வெஸ்லி போன்ற இந்த மகத்தான வீரர்கள் எல்லோரும் இவ்வுலகத்தில் தோன்றினர். அவர்கள் வாழ்ந்து வந்த காலத்தில் போதிய வெளிச்சம் பிரகாசிக்க செய்தனர். பாருங்கள், ஆனால் அவர்கள் அநேக காரியங்களை வெளிப்படுத்த முடியாமல் இருளிலேயே விட்டுவிட்டனர். லூத்தரின் காலத்தை போன்றே பெந்தேகோஸ்தே காலமும் தோன்றியது. அவைகள் கிளைகளை விட்டிருந்தன. ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் போதித்தது சரியல்ல என்று சொல்லாதீர்கள். அவைகள் சரியே, ஆனால் அவர்களால் விவரிக்க முடியாத சிலபத்தை தளர்ந்த முனைகளை அவர்கள் விட்டுவிட்டனர். ஆனால் அதன்பின் ஏன் இவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்கு அப்பொழுது முத்திரைகள் உடைக்கப்படவில்லை? பாருங்கள், ஆனால் இந்த கடைசி காலத்தில் எல்லா ரகசியங்களும் தீர்க்கப்பட்டு சபைக்கு அளிக்கப்பட வேண்டும். முத்திரைகள் ஆட்டுக்குட்டியானவரால் திறக்கப்பட்டு சபைக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதன் பின்பு காலம் செல்லாது. பாருங்கள், எவ்வளவு அதிசயம்! அவ்விதமெனில் இப்புத்தகம் மீட்பின் புத்தகமாகும். ஏனெனில் அது முன்னே செல்கிறது. 144,000 பேர் எவ்வித மீட்புக்குள் கொண்டு வரப்படுகின்றனர் என்று நாம் பின்னர் பார்ப்போம். சரி, அவர்களோ யூதர்கள். இப்பொழுது பவுல், நாம் சற்று படிப்போம். நான் சில வேத வாக்கியங்களை நினைவில் வைத்திருக்கிறேன். அவைகளை நாம் படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் அனைவரும் வேத பக்கங்களை திருப்புவோம். எபேசியர் 1 பவுல் அநேகர் வேத வாக்கியங்களை குறிக்கிறதை நான் காண்கிறேன். அவர்கள் தங்கள் புத்தகத்தில் வேத வாக்கியங்களை எழுதி அவைகளை தங்களுடைய வேதாகமத்தில் கோடிடுகின்றனர். அது அருமையாய் உள்ளது. நீங்கள் அவ்வாறு செய்வதை நான் விரும்புகிறேன். பின்னர் நீங்கள் வீட்டுக்கு சென்று அதை படியுங்கள். பாருங்கள், நீங்கள் தனியாக அவைகளை படித்தால் அதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், நீங்கள் அதை படித்து அவைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள தேவனுடைய ஒத்தாசையை கோருங்கள். இப்பொழுது நான் இங்கே கீழே குறித்து வைத்துள்ள ஒரு வசனத்தை நாம் படிப்போம். எபேசியர் 1:13-14 வசனங்கள். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். பாருங்கள், இப்பொழுது நாம் வேத வசனங்களை திறந்துள்ள இந்த வேளையிலே பாருங்கள், பரிசுத்த ஆவியே முத்திரை என்பதை இங்கு காணவும். பரிசுத்த ஆவியே முத்திரையாகும். ஒரு முத்திரை எதற்கு அடையாளமாய் உள்ளது? முடிவு பெற்ற ஒரு கிரியைக்கு. ஒரு தனிப்பட்ட நபருக்கு பரிசுத்த ஆவி முத்திரையாயிருக்கிறது. அவர் பரிசுத்த ஆவியை பெற்றவுடன் அவர் புலம்பும் காலம் முடிவடைகிறது. ஏனெனில் அது முடிவு பெற்ற ஒரு கிரியையாகும். பாருங்கள், நான் ஒரு போக்குவரத்து நிர்வாகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது தின்பண்டங்களை டப்பாக்களில் அடைத்து வைக்கும் தொழிற்சாலையில் இருந்து வரும் டப்பாக்களை லாரிகளில் ஏற்றுவது வழக்கம். அந்த வண்டியை நாங்கள் மூடி முத்திரையிடும் முன்பு டப்பாக்கள் சரிவர அடுக்கப்பட்டுள்ளனவா என்று சோதனையாளர் பார்வையிடுவார். இல்லை என்றால் அவை ஒன்றின் மேல் ஒன்று மோதி உடைந்து டப்பாக்களில் உள்ள பொருட்கள் சிதறிவிடும். அவ்வாறு நேர்ந்தால் போக்குவரத்து நிர்வாகம் தான் அதற்கு பொறுப்பு. எனவே சோதனையாளர் அது சரியாக அடுக்கப்பட்டுள்ளதா என்று பரிசோதித்து பார்ப்பார்.
If it wasn't, he condemned the car. Then we had to do it all over again until the inspector.
அப்பொழுது டப்பாக்கள் சரிவர அடுக்கப்படவில்லை என்று கண்டால் அந்த லாரி உபயோகமற்றது என்று அறிவித்து விடுவார். அதன் பின்பு நாங்கள் எல்லாவற்றையும் கீழே இறக்கி அவருக்கு திருப்தி உண்டாகும் வரை மறுபடியும் அடுக்க வேண்டும். அவருக்கு திருப்தி ஏற்பட்ட பிறகு அவர் கதவை மூடி அதற்கு முத்திரை வைப்பார். வண்டி சேர வேண்டிய இடத்தை அடையும் வரை யாரும் இந்த முத்திரையை உடைக்க முடியாது. அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டு வருகிறார். பாருங்கள், அவர் சென்று பரிசோதிக்கிறார். அதன் காரணத்தினால் தான் நீங்கள் இக்காரியங்களை வைத்திருக்க முடியாது. ஆகையால் தான் நீங்கள், நான் அந்நிய பாஷை பேசினேன், நான் கூக்குரலிட்டு ஆவியில் நடனமாடினேன் என்று கூறலாம். ஆனால் அவ்வாறு சொல்வதில் உபயோகம் இல்லை. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் தான் திருப்தி அடையும் வரை ஒரு மனிதனை பரிசோதிக்கிறார். அவர்கள் அவ்விதம் உள்ளனர் என்று அறிகிறார். அதன் பின்னர் அவர்கள் சேர வேண்டிய நித்தியத்திற்கென்று அவர்கள் முத்திரிக்கப்படுகின்றனர். அப்பொழுது அந்த முத்திரையை யாராலும் உடைக்க முடியாது. வேதமோ, வேத வாக்கியங்களை நீங்கள் குறித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று கூறுகிறது. மீட்பு என்னும் வார்த்தையை கவனிக்கவும். மீட்பின் புஸ்தகத்தின் ரகசியம் வெளிப்பட்டு மீட்பர் வந்து தமக்கு சொந்தமானவர்களை கொண்டு செல்லும் நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். ஒருவரும் அபிதம் செய்யக்கூடாது. பாருங்கள், அதை துக்கப்படுத்தாதீர்கள். தேவனுக்கு பிரீதியாய் உள்ளவர்களை மாத்திரம் செய்யுங்கள். ஏனெனில் இப்பொழுது அந்த புத்தகம் முத்திரிக்கப்பட்டுள்ளது. நீங்களும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவிதான் அந்த முத்திரை. முத்திரை எதை குறிக்கிறது என்றால், இப்பொழுது நான் இந்த வார்த்தையை அகராதியில் இருந்து அறிந்து கொண்டேன். முத்திரை முடிவு பெற்ற ஒரு செயலை குறிக்கிறது. ஏழாம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது இந்த ரகசியமான முத்திரைகளுக்குள் முத்திரிக்கப்பட்டுள்ள தேவனுடைய ரகசியம் நிறைவேறும். அந்த முத்திரையானது உடைக்கப்பட்ட பின்பு அதனுள் இருப்பவை வெளிப்படுத்தப்படுகின்றது. டப்பாக்கள் ஏற்றப்பட்ட லாரி வண்டிக்குள் என்ன இருக்கிறது என்று அது சேர வேண்டிய இடத்தை அடைந்தவுடன் இன்னெந்த காரியங்கள் இதில் இருக்கலாம் என்று பணிபுரிபவர் யூகிக்க தலைப்படலாம். ஆனால் அந்த முத்திரையை உடைத்து அதன் கதவை திறந்தவுடனே அதற்குள் இருப்பவைகளை நாம் கண்கூடாக காணலாம். நீங்கள் அதை காண்கின்றீர்களா? அது கடைசி காலத்தில் மாத்திரமே நடைபெறும். மற்றொரு காரியம், ஒரு முத்திரை என்பது சொந்தத்தையும் குறிக்கிறது. பாருங்கள், முத்திரையின் மேல் ஒரு அடையாளம் காணப்படும். முத்திரிக்கப்பட்டது யாருக்கு சொந்தம் என்பதை அது காண்பிக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டால் நீங்கள் இனி இவ்வுலகத்தையோ அல்லது இவ்வுலகத்துடன் சம்பந்தப்பட்டவர்களையோ சார்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் தேவனால் அவருக்கே சொந்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். மற்றொரு காரியம், ஒரு முத்திரை பாதுகாப்பிற்கு அடையாளமாய் உள்ளது. நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை முத்திரை பொருட்படுத்துகிறது. இப்பொழுது நித்திய பாதுகாப்பில் நம்பிக்கை கொள்ளாதவரே, அதை குறித்து எனக்கு தெரியாது. பாருங்கள், ஆனால் இப்பொழுது ஒரு முத்திரை அது சேர வேண்டிய இடத்தை அடையும் வரை பாதுகாக்கப்படும் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த முத்திரையை உடைக்க முயல்பவருக்கு ஐயோ, பரிசுத்த ஆவியின் முத்திரை ஒரு காலம் உடைக்கப்பட முடியாது. பிசாசு என்னை விதம் செய்ய தூண்டினார் என்று ஜனங்கள் என்னிடத்தில் கூறுவதுண்டு. இல்லை இல்லை, பிசாசு அதை செய்ய உங்களை தூண்டவில்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்படும் போது அவன் வெளியே சென்று மறுபடியும் உள்ளே வராமல் தடுக்கப்படுகிறான். பாருங்கள், நீங்கள் தவறு செய்யும் போது நீங்கள் தான் அவனை நாடி செல்கின்றீர்கள். உங்களுக்குள் அவன் வர வேண்டுமானால் நீங்கள் கடைபிடித்த முறைகளை அவனும் கடைபிடிக்க வேண்டும். அவன் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தாவியினால் நிறையப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் உங்கள் சகோதரனாவான். ஆகையால் தவறு செய்ய அவன் உங்களை தூண்டவில்லை. இல்லை இல்லை, நீங்கள் தான் இவ்விரண்டையும் பிரிக்கும் எல்லையின் அருகில் சென்று உலகத்தின் காரியங்களை இச்சித்து திரும்பவும் எல்லைக்குள் வந்தீர்கள். நீங்கள் யோர்தானை கடந்து கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. நீங்கள் பாருங்கள், அதாவது நீங்கள் உலகத்திற்கு மறிக்கவில்லை. பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், இந்த புஸ்தகம் முத்திரிக்கப்பட்டுள்ளது. நீங்களும் மீட்கப்படும் நாளுக்கென்று அதனுடன் முத்திரிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ரோமர் 8:22-23 அதை நாம் வாசிப்போம். நாம் இந்த பின்னணியை அளிக்கும் போது ஒவ்வொருவரும் தனித்தனியாக அதை படித்தால் அவர்கள் அதை சிறிது தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். காலதாமதமாவதற்கு முன்பு நாம் அவைகளை பார்க்க நான் உங்களுக்கு அளிக்கும் வேத வாக்கியங்கள் ஏதுவாயிருக்கும். இப்பொழுது 8 ரோமர் 8:22 ஆரம்பிப்போம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள் தவிக்கிறோம். வயோதிபராகிய நமக்கு இது ஒரு சந்தோஷ உணர்ச்சியை அளிக்கிறது அல்லவா? இந்த மணி நேரத்திற்கென்று காத்திருப்பது நம் எல்லோருக்குமே ஒரு நல்ல உணர்ச்சியை அளிக்க வேண்டும். இவ்வசனங்களில் சொல்லப்பட்டவை முதலாம் உயிர்த்தெழுதலின் போது சம்பவிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பாருங்கள், இயற்கை தவிக்கிறது, நாமும் தவிக்கிறோம், சர்வ சிருஷ்டியுமே தவிக்கிறது. ஏனெனில் ஏதோ ஒன்று சரியாக இருக்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் நாம் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று நமக்குள் தவித்து அது வருவதற்காக காத்திருத்தலாகும். ஏனெனில் அது புது ஜீவனை இங்கே நமக்கு அளித்து ஒரு புதிய உலகில் நம்மை கொண்டு சேர்க்கும். நானும் இங்குள்ள என் மனைவியும் அண்மையில் சிறப்பு அங்காடிக்கு சென்றிருந்தோம். நாம் ஒரு விசித்திரமான காரியத்தை கண்டோம். ஒரு பெண் உடையணிந்திருந்தாள் என்றே, அது மிகவும் விசித்திரமாயிருந்தது. பாருங்கள், ஏனெனில் பெரும்பாலாக பெண்கள் ஆடை அணிவதே இல்லை. நீங்கள் பாருங்கள், அவர்கள் ஆடை அணிய எப்படியோ மறந்து விடுகிறார்கள். ஆடை இன்றி அவர்கள் வெளியே செல்கிறார்கள். அவர்கள் வேண்டுமென்றே மறந்து விடுகிறார்கள் போதும். என் மனைவி மேடாவோ என்னிடத்தில், பில்லி ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று கேட்டாள். அவளே அதை கேட்டாள். அதற்கு நானோ, ஓ, தேசம் பெற்றிருக்கும் ஆவிக்கு அது எடுத்துக்காட்டு என்றேன். நாம் ஜெர்மனிக்கு சென்றால் அவர்கள் ஒரு விதமான ஆவியை பெற்றுள்ளதை காணலாம். பின்லாந்து நாட்டினருக்கு வேறு வகை ஆவி உண்டு. நாம் அமெரிக்காவுக்கு வரும்போது இந்த தேசத்திற்கு ஒரு வகை ஆவி உண்டு என்று நான் அவரிடத்தில் சொன்னேன். நம்முடைய தேசிய ஆவியோ கேளிக்கையும் பரியாசமாய் உள்ளது. ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? நாம் அப்போஸ்தலருடைய உபதேசங்களின் மேல் கட்டப்பட்டிருந்தோம். வாஷிங்டன், லிங்கன் போன்ற மகத்தான தலைவர்களின் வழிநடத்துதலை அஸ்திபாரமாக கொண்டு அதன் மேல் கட்டப்பட்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ நாம் அந்த அஸ்திபாரத்தில் இருந்து விலகிவிட்டோம். அழிவு வரப்போகிறது என்பதை நாம் அறிவோம். நம்முடைய பெயர் இப்பொழுது அணுகுண்டுகளின் மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அடிமைத்தனம் நம் முன் உள்ளது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஒரு நகைச்சுவையாளன் எல்லா இடங்களிலும் சென்று கேலித்தனமான வேடிக்கை காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறான். பெண்கள் முறைகேடான வழிகளில் நடந்து கொள்கிறார்கள். அவ்வாறே ஆண்களும் ஒருவருக்கொருவர் கேவலமானதை நடப்பிக்கின்றனர். ஒரு சமயம் ஒரு பையன் கலரை தோட்டத்தின் வழியாக செல்லும் போது விசில் அடித்துக் கொண்டே அவனுக்கு எவ்வித பயமும் இல்லை என்று நினைத்துக் கொண்டு சென்ற சம்பவம் என் நினைவிற்கு வருகிறது. நிச்சயமாகவே அவன் பயமடைந்திருக்கிறான். அவன் வேறு யாரையும் ஏமாற்றவில்லை, பயத்தினால் தான் அவன் விசில் அடித்துக் கொண்டிருக்கிறான். பாருங்கள், அவன் பயமடையவில்லை என்று சொல்ல முயற்சிக்கிறான், ஆனால் அவன் பயமடைந்துள்ளான். அதுதான் இன்றைய காரியமாய் உள்ளது. ஆனாலோ கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி இருக்கும் ஒரு விசுவாசிக்கு என்ன ஒரு ஆசீர்வாதமான நம்பிக்கை! இவைகள் சம்பவிப்பதை அவன் காணும் போது மீட்பு சமீபமாக இருப்பதை அவன் அறிகிறான். விசுவாசிக்கு இது உண்மையாகவே ஒரு மகத்தான சமயம். இப்பொழுது இந்த காரியங்கள், அதாவது நாம் சரீரத்தில் தவிப்பது, ஒரு மரம் வெட்டப்படும் போது தவிப்பதை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்ததுண்டா? அது ஜீவிக்க விரும்புகிறது. அவ்வாறே ஒரு மிருகமும் சாகும் போது துடி துடிக்கிறதை நீங்கள் கவனியுங்கள். மனிதரும் இயற்கையும் எப்படி தவிக்கிறது என்று நீங்கள் கவனியுங்கள். நாமும் நமக்குள்ளே தவிக்கிறோம். பாருங்கள், ஏதோ தவறு ஒன்று உண்டு என்பதை நாம் அறிகிறோம். நாம் படித்த வசனங்களில் மனிதனும் பூமியும் ஏதோ ஒன்றை இழந்திருப்பதை காணலாம். சர்வ சிருஷ்டியும் ஏதோ ஒன்றை இழந்துள்ளது. ஏதோ ஒரு காரணத்தால் அவை தவிக்கின்றன என்பதை நாம் தேவாவியால் அருளப்பட்ட வார்த்தையின் மூலம் அறியலாம். காரணம் இல்லாமல் நீங்கள் தவிப்பதில்லை. எழுது மையை குறித்து நான் பேசும்போது உங்களிடம் சொன்னவாறு எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் உண்டு. வியாதியஸ்தர்களுக்கு ஜபம் செய்யும் போதும் அப்படியேதான். ஆனால் அவர்கள் வியாதியாயிருக்கும் காரணத்தை நான் முன்னர் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தரிசனங்கள் மிகவும் அவசியமாய் உள்ளன. மனிதனுடைய இருதயத்தின் ரகசியங்களை அவை வெளிப்படுத்தி அந்த மனிதன் எங்கு தவறு செய்தான் என்றும் அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவிக்கின்றன. பாருங்கள், நீங்கள் எவ்வளவாக மருந்து உட்கொண்டாலும் அல்லது நீங்கள் எவ்வளவாக அவர்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து சத்தமிட்டு ஜபித்தாலும் ஏதாவது தவறு காணப்பட்டால் அவன் அங்கேயே படுத்திருப்பான். நான் அவன் என்று கூறினேன் அல்லவா, அது பிசாசாகும். ஆகையால் பாருங்கள், இன்று நாம் மருத்துவத்துறையில் முன்னேறி இருந்தாலும் இவைகளை குறித்து ஒன்றும் அறியோம். நீங்கள் அவருக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், நல்லது, அது ஒன்றுமில்லை, அது வெறுமனே அதனுடைய பெயராய் உள்ளது. புற்றுநோய் என்பது மருத்துவம் அந்த வியாதிக்கு சூட்டின பெயர். அதற்கும் இதற்கும் எவ்விதத்திலும் ஒன்றுமில்லை. அதற்கு ஒரு பெயரிட்டு அதை புற்றுநோய் என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் அது என்னவென்று ஆராய தலைப்பட்டால் அது பிசாசுதான். இப்பொழுது நாம் பாவம் என்று கூறுகிறோம். நாம் அதை பாவம் என்று அழைக்கிறோம். அதை ஆராய்ந்து பார்த்தால் பாவம் என்பது என்ன? அநேகர் குடிப்பது, விபச்சாரம் செய்வது பாவம் என்று கருதுகிறார்கள். இல்லை இல்லை, அவை பாவத்தின் தன்மைகளாகும். பாருங்கள், அவை பாவத்தின் காரணத்தால் உண்டாகின்றன. பாருங்கள், ஆனால் உண்மையான பாவம் என்பது அவிசுவாசமாகும். அவிசுவாசம் தான் பாவம் என்று பெயரிடப்பட்டு அழைக்கப்படுகிறது. நீ விசுவாசியாக இருந்தால் இவைகளை செய்ய மாட்டாய். ஆனால் நீ உன்னை எவ்வளவாக பரிசுத்தமாக்கிக் கொள்ளவும் பக்தியாக்கிக் கொள்ளவும் முயன்றாலும் இவைகளை நீ செய்வாயானால் நீ அவிசுவாசிதான். அது வேதபூர்வமாகும். இப்பொழுது எதையோ ஒன்றை அது இழந்து தவிக்கிறது. அது ஆரம்பத்தில் உண்டாயிருந்த நிலைக்கு திரும்பி வர முயல்கிறது. ஒருவன் ஆழமான குழியில் விழுந்து அதிலிருந்து வெளியே வர கஷ்டப்பட்டு முயற்சி செய்வதை கற்பனை செய்து பாருங்கள். அவன் எங்கமாயிரும் குழியிலிருந்து வெளியே வர வேண்டும். அவன் சாதாரணமாக இருக்க வேண்டிய நிலையில் இல்லை. ஆகையால் அவன் பித்தம் பிடித்தவனை போன்று கதறி எழுந்து சுவர்களின் மேல் ஏறி வெளியே வர முயல்வான். ஏனெனில் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்த நிலைக்கு திரும்பி வர வேண்டும் என்று தவிக்கின்றனர். வியாதியால் பிடிக்கப்பட்டவரும் வலியால் அவதியுறுபவரும் வேதனையின் காரணமாக முனகி தவிப்பதை நாம் காணலாம். ஒரு காலத்தில் அவர்கள் அவ்வாறு இருக்கவில்லை, ஆனால் அவர்கள் முனகுகிறார்கள். ஏன்? அவர்கள் சாதாரணமாக இருக்க வேண்டிய நிலையில் இல்லை. அவர்களில் தவறு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து ஆரோக்கியமான நிலைக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். வேதம் கூறுவது போல இயற்கையும் ஜனங்களும் முனகி தவித்து வேதனைப்படுகிறது என்றால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் இல்லை என்பதை அது காண்பிக்கிறது. அவர்கள் அந்த நிலையிலிருந்து விழுந்து போயிருக்கிறார்கள். இப்பொழுது இதற்கு விளக்கம் கூற நமக்கு யாரும் அவசியமில்லை. பாருங்கள், உண்மையாகவே அவர்கள் நித்திய ஜீவனிலிருந்து விழுந்திருக்கின்றனர் என்பதை நாம் அறிவோம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்த காரணத்தால் அவர்கள் நித்திய ஜீவனின் உரிமையை இழந்தனர். அதன் விளைவாக அவர்கள் தங்கள் அதிகாரத்தில் இருந்த சர்வ சிருஷ்டியையும் மரணத்திற்கு ஆளாக்கினர். ஆதாமின் காலத்திற்கு முன்பு ஒரு மரமும் கூட சாகவில்லை. அதற்கு முன்பு ஒரு மிருகமாவது சாகவில்லை. மரிக்காமல் இருக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் தேவன். ஏனெனில் அவர் நித்தியமானவர். நாம் மறிக்காமல் இருக்க செய்யக்கூடிய நித்திய ஜீவன் ஒன்றுதான். நாம் தேவனுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்க வேண்டுமெனில் நமக்குள் நித்திய ஜீவனை பெற்றிருத்தல் வேண்டும். நான் காலை செய்தியில் கூறினது போன்று நாம் பாவத்தில் மறிக்கும் போது நம்முடைய பிறப்புரிமையை விற்று போட்டு பிளவை கடந்து அப்பால் செல்கிறோம். இப்பொழுது அவ்விடத்தில் தேவன் நம்மை நெருங்க முடியாத அளவிற்கு பிளவின் மறுபக்கத்துக்கு சென்று விடுகிறோம். இப்பொழுது உண்மையாகவே மரணத்துக்கு ஏதுவாக ஆதாம் பாவத்தில் விழுந்த போது அவன் சர்வ சிருஷ்டிக்கும் மரணத்தை கொண்டு வந்தான். இப்பொழுது அவனுடைய விருப்பப்படி எது வேண்டுமானாலும் தெரிந்து கொள்வதற்கு அவனுக்கு நம்மை போல சுயாதீனம் அளிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முன்னிலையில் இரண்டு மரங்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒன்று நல்ல மரம், மற்றொன்று கெட்ட மரம். நம் ஒவ்வொருவருடைய முன்னிலையிலும் இவ்விரண்டு மரங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், தேவன் ஆதாமுக்கும் அல்லது ஏவாளுக்கும் மாத்திரம் அதை செய்யவில்லை. நீங்களோ நல்லது அது அவர்களுடைய தவறு என்று கூறலாம். இல்லை, இப்பொழுது இது அதுவல்ல, இது உங்களுடைய தவறு. நீங்கள் இனிமேல் ஆதாமின் மேல் தவறை சுமத்த முடியாது, அது உங்கள் தவறு. ஏனெனில் தவறானதும் சரியானதும் உங்கள் முன்னிலையில் இப்பொழுது வைக்கப்பட்டுள்ளதால் பொறுப்பு உங்களுடையதாகும். ஆதாமும் ஏவாளும் இருந்த அதே அடிப்படையில் நாம் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாம் மீட்கப்பட்ட பின்னர் நாம் இனிமேல் எதையும் நாம் தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை, ஆனால் அவருடைய தெரிந்து கொள்ளுதலையே நாம் விரும்புகிறோம். பாருங்கள், புரிகிறதா? இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் தாமாகவே தெரிந்து கொள்ள விரும்பினர். ஞானத்தை பெற்றுக் கொள்வதனால் என்ன சம்பவிக்கும் என்று காண அவர்கள் விளைந்தனர். அவர்கள் அதை ஆராய முற்பட்டு அதன் விளைவால் மரணம் எய்தினர். ஒரு மனிதன் மீட்கப்பட்ட பின்னர் அவன் கல்வியறிவு பெற வேண்டும் என்று கவலை கொள்வதில்லை. அவன் உலகத்தின் காரியங்களுக்காகவும் உலக ஞானத்திற்காகவும் இனி ஒருபோதும் கவலை கூறுவதில்லை. அவன் தன் சுயமாக எதையும் தெரிந்து கொள்ள முயல்வதில்லை. கிறிஸ்துவே அவனுடைய தெரிந்து கொள்வதாக இருந்து வருகிறான். அவ்வளவுதான், அதன் விளைவால் அவன் மீட்கப்பட்டு விட்டான். அவன் இனிமேல் தன்னை வழிநடத்திக் கொள்ள விரும்புவதில்லை. அவன் எங்கு செல்ல வேண்டும் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் யாரும் அவனுக்கு போதிக்க அவன் விரும்புவதில்லை. அவன் காத்திருந்து தன்னுடைய சிருஷ்டிகரின் தெரிந்து கொள்வதை கண்டறிகிறான். பார்த்தீர்களா? அதன் பின்னர் சிருஷ்டிகர் அவனை போகும்படி சொல்லும் போது அவன் தன்னுடைய சிருஷ்டிகரின் நாமத்தில் போகிறான். புரிகிறதா? ஆனால் ஞானத்தை தேடும் மனிதன், இந்த சபை நன்றாயிருந்தாலும் அங்கு அதிக சம்பளம் கொடுக்கிறார்கள், ஆகையால் நான் அங்கு போகிறேன் என்கிறான். பார்த்தீர்களா? பாருங்கள், ஞானம். ஆதாம் தேவனுடைய வார்த்தையில் நிலை கொள்வதற்கு பதிலாக தன் மனைவியின் விவேகத்திற்கு செவி கொடுத்ததால் பாவம் செய்தான். அதனால் ஆதாம் பாவம் செய்தான். அவனுடைய மனைவியும் சாத்தானுடன் சேர்ந்து சிந்தித்து விவேகித்து பிறகு அதை ஆதாமிற்கு முன்பாக வைத்தாள். ஆகவே ஆதாம் வார்த்தையை தளரவிட்டு விற்று போட்டான். அவன் தேவனோடு கொண்டிருந்த தன்னுடைய ஐக்கியத்தையும் ஜீவனின் உரிமையையும் இழந்த போது தன் சொத்துரிமையும் கூட அவன் இழந்து போனான். இதை புசுக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்னும் தேவனுடைய வார்த்தை நினைவிருக்கட்டும். அவன் பூமியின் மேல் பரிபூர்ண அதிகாரம் கொண்டிருந்தான். அவன் தன் ஜீவனை இழந்த போது தன் ஜீவனில் இருந்த தன்னுடைய சொத்துரிமையையும் அவன் இழந்து போனான். பாருங்கள், அவன் பூலோகத்தின் தேவனாயிருந்தான். தேவன் அண்ட சராசரங்களின் தேவன். அவர் எங்கும் உள்ளவர். அவர் புத்திரன் இந்த பூமியை தன் சொந்த கட்டுக்குள் வைத்திருந்தான். அவன் பேசினான், அவன் பெயரிட்டான், அவன் இயற்கையை நிறுத்தினான். எது வேண்டுமானாலும் அவனால் செய்ய முடிந்தது. பாருங்கள், ஆனால் அவன் பாவம் செய்த போது அந்த உரிமையை அவன் இழந்து போனான். இப்பொழுது இங்குள்ள இந்த மலை பெயர்ந்து அப்புறம் செல்லட்டும் என்று ஆதாம் கட்டளையிட்டால் அது நடக்கும். இந்த மரம் பிடுங்கப்பட்டு அங்கு நடப்படட்டும் என்று அவன் சொன்னால் அது நிறைவேறும். பாருங்கள், ஏனெனில் அவன் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கீழ் இருந்த ஒரு குட்டி தேவனாக அவன் பூமியின் மேல் ஆதிக்கம் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் ஒரு தேவனுடைய குமாரனாயிருந்தான். இப்பொழுது இங்கு நாம் ஒரு நிமிடம் நிறுத்தி ஒரு மகத்தான பிரசங்கத்தை செய்யலாம் அல்லவா? பாருங்கள், ஓ ரத்தமானது அங்கே அதை சுத்திகரிக்குமானால் இப்பொழுது அதை குறித்து என்ன? பாருங்கள், தேவனுடைய குமாரனாகிய இரண்டாம் ஆதாம் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். பாருங்கள், நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார்.
Adam lost his inheritance, the earth.
ஆதாம் பூமியின் மேலிருந்து தன் சுயாதீனத்தை இழந்து போனான். அது அவன் யாருக்கு அதை விட்டு போட்டானோ அவன் ஆதிக்கத்தில் அது சென்று விட்டது. சாத்தான் அவன் தேவன் பேரில் கொண்டிருந்த விசுவாசத்தை பிசாசின் விவேகத்திற்காக விட்டு போட்டான்.
Therefore, his eternal life is right to the tree of life.
ஆகையால் அவன் பெற்றிருந்த நித்திய ஜீவன், ஜீவ விருட்சத்தின் மேல் அவனுக்கு இருந்த உரிமை, பூலோகத்தின் மேல் இருந்த உரிமை எல்லாவற்றையும் அவன் சாத்தானுக்கு விற்று போட்டான். ஆதாம் அதை தன் கரத்திலிருந்து சாத்தானுக்கு
மாற்றிவிட்டான். And the seed of Adam has destroyed the inheritance that
ஆதலால் இந்த பூமியானது இப்பொழுது மாசடைந்துள்ளது. ஆதாம் பெற்றிருக்க வேண்டியதான இப்பூமியை ஆதாமின் வித்து அழித்து போட்டது. ஆதாமின் வித்து, அது சரி. பாருங்கள், நான் வசிக்கும் டூசான் நாட்டில் மலையின் உச்சியில் அன்றொரு நாள் நின்று ஒருவரோடு கீழ்நோக்கி பார்த்தவாறு பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அவரிடத்தில், 300 வருடங்களுக்கு முன் வயோதிபனான பாப்பகோ என்ற அமெரிக்க இந்தியன் தன் மனைவியோடு குழந்தைகளை முதுகில் சுமந்த வண்ணமாக அங்கு வந்து குடியிருந்து சமாதானமாய் வாழ்ந்த காலத்து குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அக்காலத்தில் அவர்கள் மத்தியில் விபச்சாரம், மது அருந்துதல், சூதாட்டம் போன்ற தீய பழக்கங்கள் ஏதும் காணப்படவில்லை. அவர்களோ சுத்தமாக வாழ்ந்தனர். அப்பொழுது ஓநாய் உலையிட்டுக் கொண்டே தண்ணீர் உள்ள இடத்தை கடந்து ஒவ்வொரு இரவும் டூசானுக்கு வரும். நதியின் கரையில் மரங்களும் முச்செடிகளும் பூப்பூத்து அழகாக காணப்பட்டிருக்கும். அப்பொழுது ஏகோவா பரலோகத்திலிருந்து காட்சியை பார்த்து புன்னகை புரிந்திருக்க வேண்டும். ஆனால் வெள்ளையர் அங்கு வந்தவுடன் அவன் என்ன செய்தான்? அவன் முச்செடிகளை எல்லாம் பிடுங்கி எறிந்துவிட்டு மதுவை குடித்து தூர எறிந்த குப்பிகளாலும் டப்பாக்களினாலும் அவ்விடத்தை அசுசிப்படுத்தி விட்டான். மேலும் அவன் நாட்டின் நற்பண்புகளை பாழாக்கினான். அமெரிக்க இந்தியருக்கு ஆகாரமாயிருந்த எருமைகளை கொண்டு போட்டு அவர்கள் ஆகாரமின்றி தவிக்க செய்தான் என்றேன். நான் டூம்ஸ்டோன் என்னும் ஸ்தலத்தில் உள்ள பொருட்காட்சி சாலையில் ஜெரோனிமோ என்ற அமெரிக்க இந்திய தலைவனின் படங்களை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒருகால் ஜெரோனிமோ ஒரு துரோகி என்று உங்களில் அநேகர் நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அவன் ஒரு உண்மையான அமெரிக்கராகும். அவன் தன் உரிமைக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். தேவன் அவனுக்கு ஒரு நாட்டை, அவன் தங்குவதற்கு இடத்தை கொடுத்திருந்தான். நான் அவனை குறை கூற மாட்டேன். ஆனால் வெள்ளைக்கார போர் வீரர்கள் அமெரிக்க இந்தியர்களை ஈக்களை கொள்வதைப் போல கொண்டு போட்டு பலாத்காரமாக நாட்டை கைப்பற்றினர். ஜெரோனிமோவின் வைத்திய சாலையை நான் படத்தில் கண்டேன். அது ஒரு மரத்தின் மேல் 3 துப்பட்டிகள் விரிக்கப்பட்ட ஒரு கூடாரமாயிருந்தது. தேவன் தங்களுக்கு கொடுத்த உரிமைக்காக போரிட்டு காயப்பட்ட உண்மையான அமெரிக்கர்கள், அதாவது அமெரிக்க இந்தியர்கள் அங்கு கொண்டு வரப்பட்டனர். ஜெரோனிமோ ஒரு குழந்தையை இடுப்பிலும் ஒரு குழந்தையை தோளிலும் சுமந்தவராய், யுத்த வீரர்கள் ரத்தம் பீரிட அவர்களை காப்பாற்ற பென்சிலின் போன்ற மருந்துகள் இல்லாமல் அவர்கள் பரிதாபமாய் மறிப்பதை காண்பதை போன்ற ஒரு படம் உண்டு. அசலான தேவனால் அழைக்கப்பட்ட அமெரிக்கர்கள், அவனை துரோகி என்று நீங்கள் அழைக்கிறீர்கள், நான் அவனை சான்றோர் என்று அழைக்கிறேன். கோகை சென்னும் அமெரிக்க இந்தியன் வெள்ளையர்களுக்கு பணிந்திருக்க மாட்டான். அவன் ஒரு வயோதிபன். ஆனால் அமெரிக்க ராணுவத்தினர் அங்கு சென்று எருமைகளை கொன்று போடுவர். அவர்கள் உல்லாச பிரயாணம் மேற்கொள்வர். அவர்களை சுடுவதற்கு துப்பாக்கியை ஷார்ப் என்பவர் கண்டுபிடித்தார். அவர்கள் இன்றைக்கு ஒரு நல்ல நாள், நான் ஒரு வாகனத்தில் சென்று 40 எருமைகளை கொன்றேன் என்று பெருமை கொள்வார்கள். அந்த 40 எருமைகள் அமெரிக்க இந்தியர் எல்லோருக்கும் 2 வருட காலத்துக்கு போதிய உணவாக இருந்திருக்கும். வெள்ளையர்களோ கொண்ட எருமைகளை என்ன செய்தனர்? அவைகளின் உடல்களை வராந்தரத்தில் அப்படியே விட்டுவிட்டனர். அவை அழுகி போய் துர்நாற்றம் எடுத்து நாடு முழுவதும் பரவினது. ஓநாய்கள் அவைகளை தின்றன. ஆனால் அமெரிக்க இந்தியர் ஒரு எருமையை கொன்றால் அப்பொழுது மத சம்பந்தமான ஒரு சடங்கு உண்டாகும். அவர்கள் குழம்புகளை எடுத்து தட்டுகள் உண்டாக்குவார்கள். அதன் மாம்சத்தை, அதன் குடல்களையும் கூட அவர்கள் பிசிப்பார்கள். அவர்கள் மாம்சத்தை தொங்கவிட்டு உலர வைப்பார்கள். அதன் தோலை அவர்கள் உலர்த்தி ஆடைகளும் குடாரங்களும் உண்டாக்குவார்கள். அதன் எல்லா பாகங்களையும் அவர்கள் உபயோகித்தனர். ஆனால் வெள்ளையன் வந்தபோதோ அவன்தான் துரோகி, அவன்தான் அயோக்கியன். அவன் எருமைகளை கொண்டு போட்டு அமெரிக்க இந்தியர்களை பட்டினியிட்டான். உண்மையானவன் எவரும் தேவன் தனக்களித்த உரிமைக்காக போராடுவான். அமெரிக்க இந்தியர்களுக்கு வெள்ளையர்கள் செய்தவை அமெரிக்க நாட்டின் கொடியின் மேல் மாசுபடிந்து விட்டது. இந்த நாடு அமெரிக்க இந்தியர்களை சேர்ந்தது. ஜப்பான் நாடாவது அல்லது ருஷ்யாவாவது அமெரிக்காவை அடைந்து நீங்கள் வெளியேறுங்கள், இங்கிருந்து வெளியேறி திரும்பிப்போங்கள் என்று நம்மிடம் சொல்லி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் அமெரிக்க இந்தியருக்கு செய்தது போன்று செய்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நாம் விதைத்தோம், அதை இப்பொழுது நாம் அறுக்கப் போகிறோம் என்பது நினைவிருக்கட்டும். அதுதான் தேவனுடைய பிரமாணம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, அறுவடைக்கும் ஒரு காலம் உண்டு. இதுவோ மிகவும் மோசமான ஒரு காரியம் என்று நான் நினைக்கிறேன். ஆமையா, இப்பொழுது என்ன சம்பவித்தது? ஆதாமின் கரைபடைந்த சந்ததி மாசுபடுத்தி நாட்டை முற்றிலும் அழித்து போட்டனர். அவ்வாறு வேதம் கூறுவதை நீங்கள் அறிவீர்களா? ஆதாமின் கரைபடிந்த சந்ததி அவ்விதம் செய்ததால் தேவன் அவர்களை அழித்து போடுவார். நீங்கள் அதை படிக்க விரும்புகின்றீர்களா? நாம் அதை பார்ப்போம். நான் அதை இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பினால் நாம் அதை காணலாம். பூமியை கெடுப்பவரை குறித்து தேவன் என்ன கூறுகின்றார் என்பதை நாம் காணலாம். 11:18 அது 11:18 என்று நான் நம்புகிறேன். இதோ நாம் இங்கே வாசிப்போம்.
And the nations were angry. And thy wrath is come. Now what's God's wrath? And the time of the dead that they should be judged.
ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. தேவன் கோபமடைவதை கவனியுங்கள். மரித்தோர் நியாயத்தீர்ப்படைவதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கு பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது. அவர்கள் என்ன செய்ய போகின்றனர்? அவர்கள் விதைத்ததை அறுக்கப் போகிறார்கள். நிச்சயமாக தெருக்களில் பாவம் நடமாடுவதை நீங்கள் காணும் போது, இன்றைய ஞாயிறு இரவில் இன்றிரவு இந்த பட்டணத்தில் எத்தனை பேர் விபச்சாரங்களில் ஈடுபட்டிருப்பர்? ஜெஃபர்சன்வில் என்னும் இச்சிறு பட்டணத்தில் எத்தனை பெண்கள் தங்கள் விவாக பொருத்தனையை மீறியிருப்பார்கள்? சிக்காகோவில் 30 நாட்களுக்குள் வைத்திய சாலைகளில் குறிக்கப்பட்டுள்ள கரிசு தீவுகளின் எண்ணிக்கை எத்தனை என்று நினைக்கிறீர்கள்? குறிக்கப்பட்டவை மாத்திரம் ஒரு மாதத்தில் 25,000 முதல் 30,000 வரை. இவையின்றி குறிக்கப்படாதவை எத்தனையோ உண்டாகும். இன்று சிக்காகோ பட்டணத்தில் அருந்தப்பட்ட மதுவின் அளவு எவ்வளவாக இருக்கும்? ஒரே ஒரு இரவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்தில் என்னவெல்லாம் நிகழ்கின்றன! எத்தனை முறை தேவனுடைய நாமம் ஜெஃபர்சன்வில் பட்டணத்தில் வீணாக வழங்கப்பட்டுள்ளது! ஜார்ஜ் ரோஜர்ஸ்டாக் என்பவர் தோணியில் இங்கு வந்து இறங்கிய போது எல்லாம் சிறப்பாயிருந்தனவா, அல்லது இப்பொழுது அக்காலத்தை காட்டிலும் சிறப்பாயிருக்கின்றனவா? நீங்கள் பாருங்கள், நாம் இப்பூமியை நம் முறையீட்டினால் முற்றிலும் மாசுபடுத்தி விட்டோம். பூமியை கெடுத்தவர்களை தேவன் அழித்து போடுவார். தேவன் அவ்விதமாக உரைத்துள்ளார். மலையுச்சிக்கு சென்று தேவன் இயற்கை எவ்விதம் சிருஷ்டித்தாரோ அவ்விதமே அதை காண வேண்டும் என்ற வாஞ்சை எனக்குள் எப்பொழுதும் உண்டு. பிளாரிடாவில் செயற்கை பழமரங்களை வைத்திருக்கிறார்கள், நான் அதை வெறுக்கிறேன். ஓ என்ன, ஹாலிவுட்டில் பகட்டையும் அங்குள்ள குடிகாரரையும் செயற்கையாக செய்யப்பட்டுள்ள வசீகரமான காட்சிகளை காண்பதை பார்க்கிலும் ஒரு முதலை தன் வாயில் இருப்பதை காண நாம் விரும்புகிறோம். ஓ என்ன, ஏதாவது ஒரு நாளில், ஏதோ ஒரு நாளில். ஆம், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று மத்தேயு 5 அதிகாரத்தில் வேதம் நமக்கு கூறியுள்ளது என்பது நினைவிருக்கட்டும். அது சரி, சாந்த குணம் உள்ளவர்களும் தாழ்வுள்ளவர்களும் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கூறியுள்ளார். இவர்கள் சாதாரணமானவர்கள். இவர்கள் தங்களை பெரியவர்களாக காண்பித்துக் கொள்ள முனைவதில்லை, அவர்களே பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இயேசு அவன்னமாய் கூறினார். ஆம், அவர்கள் பூமியை கெடுத்து போட்டார்கள், தேவன் அவர்களை அழித்து போடுவார். ஆனால் பூமி சுத்தமாக்கப்பட்ட பின்னர் சாந்த குணம் உள்ளவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆதாம் இழந்து போன அந்த உரிமை பத்திரம் இப்பொழுது அதற்கு மூல சொந்தக்காரரான சர்வ வல்லமை உள்ள தேவனின் கரங்களில் உள்ளது. அது பூமிக்கும் நித்திய ஜீவனுக்கும் உரிமை பத்திரமாக இருந்தது. ஆதாம் அதை இழந்த போது சாத்தானின் அசுத்த கரங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அது மூல சொந்தக்காரரான தேவனையே அடைந்தது. நாம் இன்னும் ஒரு நிமிடத்தில் அதை காணப்போகிறோம். அந்த உரிமை பத்திரத்தை கையில் பிடித்தவாறு அவர் சிங்காசனத்தில் வச்சிருக்கிறார். ஓ, அது என்னை பக்தி பரவசம் அடை செய்கிறது. நித்திய ஜீவனின் உரிமை பத்திரம். ஆதாம் விசுவாசத்திற்கு பதிலாக ஞானத்தை தெரிந்து கொண்ட காரணத்தால் அது இழந்து போன போது அது அதன் சொந்தக்காரரான சர்வ வல்லமை உள்ள தேவனின் கரங்களை அடைந்தது. என்ன ஒரு மகத்தான காரியம்! சரி, காத்திருத்தல் எதற்காக? அது தேவனுடைய கரங்களில் மீட்பின் உரிமையை கோருபவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. தேவன் மீட்பிற்கென்று ஒரு வழியை உண்டு பண்ணினார். ஒரு நாளில் மீட்பர் அந்த புஸ்தகத்தை தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கிக் கொள்வார். நாம் இப்பொழுது எங்கு வந்திருக்கிறோம் என்று புரிகிறதா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை சற்று கவனிப்போம். சரி, மீட்பின் உரிமைக்காக காத்துக் கொண்டிருத்தல், அதுதான் மீட்பு. இந்த மீட்பின் புஸ்தகம், இந்த உரிமை பத்திரம், சாராம்ச உரிமை பத்திரம் என்றால் என்ன? நீங்களோ சாராம்சம் என்கிறீர்களா? சாராம்சம் என்னும் பதத்திற்கு அர்த்தம் என்ன? ஆரம்பத்தில் அது எவ்விதம் உண்டாயிருந்ததோ அதை ஆராய முற்படுது என்பது அதன் அர்த்தமாகும். நாம் இன்று காலை சிந்தித்த அந்த சிறு மைத்துளியை போன்று அது வெண்மையாக்கும் திரவத்தில் விழுந்தவுடன் அது மூலப் பொருளாக மாறி மறைந்து விட்டது.
And fallen into the blood of Jesus Christ. Oh my, it gives an
அவ்வாறே பாவமும் அறிக்கையிடப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் விழுந்த மாத்திரத்தில் ஓ என்ன, அது சிருஷ்டி கர்த்தரிடமுள்ள உரிமையை மறுபடியும் திரும்ப அளிக்கிறது. நீங்கள் தேவனுடைய புத்திரனாக ஆகின்றீர்கள். சர்வ வல்லவரின் கரங்களில் உள்ள உரிமை பத்திரம் ஓ
என்ன.
அதன் மீட்பு என்பது ஆதாமும் ஏவாளும் இழந்த எல்லா உரிமைகளையும் நாம் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்பதாகும். ஓ என்ன, மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனுக்கு இது எத்தகைய ஊக்கத்தை அளிக்க வேண்டும்? நித்திய ஜீவன உரிமை பத்திரத்தை நாம் சட்ட ரீதியாக பெறும்போது ஆதாமும் ஏவாளும் இழந்த அத்தனையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். சகோதரனே, அதை குறித்து என்ன? உரிமை பத்திரம் ஆயிற்றே. ஆதாம் மீட்பிற்கு அவசியமானவர்களை பெற்றிருக்கவில்லை. அவன் பாவம் செய்ததனால் அதை இழந்து போனதை கண்ட பின்பு தேவனிடத்தில் இருந்து தன்னை பிரித்துக் கொண்டு பிளவிற்கு அப்புறம் சென்று விட்டான். ஆகையால் அவனால் அதை மீட்க முடியவில்லை. அவனால் அதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் மீட்பு அவனுக்கே அவசியமாக இருந்தது. ஆகையால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. ஆனால் பிரமாணத்திற்கு ஒரு மீட்பின் இனத்தான் தேவைப்பட்டது. தேவனுடைய பிரமாணத்திற்கு ஒரு இனத்தான் மீட்பர் தேவைப்பட்டது. நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் குறித்துக் கொள்ளுங்கள், இனத்தான் மீட்பர். அதை லேவியராகமும் 25 அதிகாரத்தில் கண்டறியலாம். அதை ஆராய்வதற்கு நமக்கு போதிய சமயம் இல்லை. ஏனெனில் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேச நமக்கு ஒரு இரவு அவசியம் தேவைப்படுகிறது. பாருங்கள், ஆனால் தேவனுடைய பிரமாணம் ஒரு பதிலியை ஏற்றுக்கொண்டது. தேவன் பதிலியை ஏற்றுக்கொள்ளாது இருந்திருந்தால் என்னவா இருந்திருக்கும்? ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும்படி அன்பானது அவரை நெருக்கி ஏவினது. மனிதன் பாவத்தில் விழுந்து போன போது அவன் திரும்பிச் செல்ல வழியற்றவனாயிருந்தான். அவன் திரும்பிச் செல்வதற்கு ஒரு வழியும் இல்லை. அவன் தொலைந்து போனான். ஆனால் தேவனுடைய கிருபையோ இயேசு கிறிஸ்து எனப்பட்டவரில் மீட்கும் இனத்தானை சந்தித்தது. பிரமாணத்திற்கு அது அவசியமாயிருந்தது. கிருபை என்ற அவசியத்தை நிறைவேற்றியது. ஓ, ஆச்சரியமான கிருபை கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாயிருக்கிறது! தேவனுடைய பிரமாணத்தின்படி குற்றமற்ற ஒருவர் பாவம் செய்தவனுக்கு பதிலாக அவசியமாயிருக்கிறார். ஆகையால் யார் குற்றமற்றவர்? ஒவ்வொரு மனிதனும் ஆண் பெண் இனச்சேர்க்கையின் மூலம் பிறந்தவர். அவ்வாறு பிறக்காத ஆதாம் அவனுக்குண்டாயிருந்த நித்திய ஜீவனின் உரிமையும் இப்பூமியின் அரசனாக இருக்கும் உரிமையும் பறிகொடுத்து விட்டான். எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்னும் வேத வாக்கியத்தை நினைக்கும் போது ஓ என்னே மீட்கும் இரத்தான். ஓ, இங்கே மிக அருமையான கதை ஒன்று நமக்குள்ளதல்லவா? கவனியுங்கள், பாவத்தில் விழுந்த ஒருவனை மீட்டெடுக்க ஒரு மீட்கும் இனத்தான் தேவை. இந்த தேவையை கிருபை எனப்பட்டது இயேசு கிறிஸ்து என்பவரின் மூலமாய் பூர்த்தி செய்தது. மானிட வர்க்கத்தில் இனத்தான் ஒருவர் பிறக்க வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் இவ்விதமாகவே, அதாவது நாம் எப்படி அவ்வாறு இருக்க முடியும்? பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரீயினத்தில் பிறந்தவரே. அது இனச்சேர்க்கையினால் உண்டானது என்று காணக்கூடாத ஒவ்வொருவரும் முற்றிலும் குருடராயிருக்கிறார். பாருங்கள், தேவனுக்கு ஒரு மீட்பின் இனத்தான் அவசியமாக இருந்தது. அவன் மானிடனாயிருக்க வேண்டும். ஓ என்ன, நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகின்றீர்கள்? பிரமாணத்துக்கு ஒரு மீட்கும் இனத்தான் தேவையாயிருந்தது. இப்பொழுது அவர் இதற்கென்று ஒரு தேவ தூதனை தெரிந்து கொள்ள இயலாது. நாம் தேவ தூதனுக்கு இனத்தார் அல்ல. ஆகையால் அது ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒருவர் இனத்தாராயிருக்கிறோம். தேவ தூதனோ பாவத்தில் விழவில்லை. அவன் வித்தியாசமான சரீரமுடையவன். அவன் பாவம் ஏதும் செய்யவில்லை. அவன் வித்தியாசமானவன். ஆனால் தேவனுடைய பிரமாணத்தின்படி ஒரு மீட்கும் இனத்தான் அவசியம். ஆனால் பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் இனச்சேர்க்கையினால் உண்டானவன். அது எங்கனம் தோன்றியது என்பதை காண முடிகிறதா? அங்கேதான் பாவம் ஆரம்பமானது. அது இப்போது எங்குள்ளது என்று உங்களால் காண முடிகிறதா? அங்குதான் சர்ப்பத்தின் வித்து தோன்றியது. பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள், பிரமாணத்திற்கு ஒரு மீட்கும் இரத்தால் அவசியமாக இருந்தது. அந்த மீட்கும் இரத்தால் மாண்ட வர்க்கத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும். இங்கே அது நம்மை திகப்பில் ஆழ்த்துகிறது. ஆனால் நான் உங்களுக்கு எக்கால துணியை எழுப்பட்டும், கன்னி பிறப்பு அதை உற்பத்தி செய்தது. ஆமேன். கன்னியின் மூலம் நேர்ந்த பிறப்புதான் மீட்கும் இரத்தானை தோன்ற செய்தது. சர்வ வல்லமை உள்ள தேவனே இம்மானுவேலாக நம்பில் ஒருவரானார். இம்மானுவேல் மீட்கும் இரத்தானை குறித்த பிரமாணம் நிறைவேற்றப்பட்டது. தேவன் எவ்வாறு தேவைகளை பூர்த்தி செய்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். நாமாகவே இதை செய்ய முடியாது. ஆனால் கிருபை அங்கு தோன்றி பிரமாணத்தை மேற்கொண்டு அந்த விளைபயனை உண்டாக்குகிறது. ஆமேன். நீங்கள் பரம வீட்டுக்கு செல்லும் போது, சகோதரர் நெவில் பாடிய வண்ணம் என் சிறு அறையை நான் அங்கு பெறும்போது, அங்கு ஒரு காலை அதிசயமான கிருபை கேட்பதற்கு எவ்வளவு இனிமை, என்னை போன்ற இன்னனை ரட்சித்தது என்னும் பாடல் பாடுவதை நீங்கள் கேட்கும் போது, தேவனுக்கு ஸ்தோத்திரம், சகோதரன் பிரணாம் அந்த சரத்தை அடைந்து விட்டார், இதோ அங்கே இருக்கிறார் என்று நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். ஆம், ஓ, என் இருதயம் பயப்படும்படி போதித்தது அந்த கிருபையே, என் பயங்களை போக்கியதும் அந்த கிருபையே. எவ்வளவு விலையேறப்பட்டதாய் அந்த கிருபை தோன்றுகிறது. நான் விசுவாசித்த அந்த முதல் மணியிலேயே இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அப்பகுதிக்கு வரும்பாய் காத்திருங்கள். ஓ என்ன, இப்பொழுது கவனியுங்கள், அந்த புத்தகம் ரூத்தின் புத்தகம் இதனை அழகாக சித்தரிக்கிறது. நகோமி தன் சொத்துக்களை இழந்துவிட்டால் நீங்கள் அதை அறிவீர்கள். எத்தனை பேர் இதை பற்றி நான் முன்பு பிரசங்கித்ததை கேட்டிருக்கிறீர்கள்? அப்படியானால் நான் பிரசங்கித்ததை நீங்கள் கேட்டிருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஆகவே உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பாருங்கள், போவாஸ் அவருடைய நெருங்கின இனத்தான். ஆகவே அவன் மீட்கும் இனத்தானாக ஆக வேண்டியதாக இருந்தது. அவன் நகோமியை மீட்டு ரூத்தை பெற்றுக் கொண்டான். போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான். அவர் இஸ்ரவேலை மீட்டு புறஜாதி மனவாட்டியை பெற்றார். இது எவ்வளவு அழகாய் உள்ளது என்பதை நீங்கள் பாருங்கள். நான் இந்த பொருளின் மேல் நிகழ்த்திய பிரசங்கம் ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். வேண்டுமானால் அந்த ஒலிநாடாவை வாங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது கவனியுங்கள், அவன் மீட்கும் இனத்தானாக இருக்க வேண்டும். ஆகையால் ஒரு தேவ தூதனால் அதை செய்ய முடியாது. நீங்கள் பாருங்கள், ஒரு மனிதரால் அதை செய்ய முடியாது. அவன் சிறுநிலத்தில் இனச்சேர்க்கையின் மூலம் பிறவாத மனிதராக இருக்க வேண்டும். ஆகவே கன்னியின் மூலம் பிறந்தார். பரிசுத்த ஆவியோ மரியாளின் மீது நிழலிட்டது. ஆகையால் இயேசு யூதன் அல்ல, அவர் புறஜாதியும் அல்ல, இயேசு தேவனாயிருந்தார். அது உண்மை. அவருடைய ரத்தம் இனச்சேர்க்கையினால் உண்டாகவில்லை, அது பரிசுத்தமாக உண்டாக்கப்பட்ட தேவனுடைய ரத்தம். நாம் யூதரின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்படவில்லை, அவ்வாறே நாம் புறஜாதியாரின் ரத்தத்தினாலும் ரட்சிக்கப்படவில்லை. நாம் தேவனுடைய ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டோம். நான் கூறுவது வேத பூர்வமாக அமைந்துள்ளது. வேதம் அவ்வாறே கூறுகிறது, நாம் தேவனுடைய ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் பாருங்கள், இயேசு தேவனாயிருந்தார். அவர் மூன்றாம் நபர், நான்காம் நபர் அல்லது இரண்டாம் நபர் அல்ல, அவரே அந்த நபர். அவர் தேவன். பாருங்கள், அவர் தேவன். இம்மானுவேல், தேவன் தம்முடைய மகிமையை விட்டு இறங்கி தம்மை வெளிப்படுத்தினார். பூத் கிளிபன் என்பவர் எழுதிய அந்த கதை, அந்த அழகான ஞானப்பாட்டு எனக்கு மிகவும் விருப்பம். தம்முடைய மகிமையை விட்டு இறங்கி என்றென்றைக்கும் ஜீவனுள்ள சரித்திரமாக என் தேவனும் இரட்சகருமானவர் இறங்கி வந்தார். இயேசு என்பது அவருடைய நாமம். தொழுவத்தில் பிறந்தார். அவர் சொந்தமானவருக்கு அந்நியரானார். துக்கம் நிறைந்தவரும் கண்ணீரும் துன்பமும் நிறைந்த மனிதனவர். ஓ, நமக்கு மீட்பை கொண்டு வர என்னே ஒரு தாழ்த்துதல். நள்ளிரவில் நம்பிக்கை சற்றேறும் இல்லாத நேரத்தில் விலையேறப்பட்ட மேன்மை இருதயமுள்ள தேவன் தமது ஒளியை தள்ளி வைத்து என் ஆத்மாவை ரட்சிக்க என்னை தேடி தாழ இறங்கினார். ஓ, எவ்வளவாய் நான் அவரை நேசிக்கிறேன், எவ்வளவாய் நான் அவரை மதிக்கிறேன். என் மூச்சும் என் வெளிச்சமும் எனக்குள்ள எல்லாமே அவரை மதிக்கின்றன. மகத்தான மீட்பர் என் இரட்சகரானார், மகத்தான சிருஷ்டிகர் என் இரட்சகரானார். தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வாசமாயிருந்தது. அவர்தான் தேவையை சந்தித்தார். கிருபையானது இயேசு கிறிஸ்து என்பவரை பிறப்பித்தது. நாம் காண்கிறோம் இந்த புஸ்தகமானது தேவன் தம் கூடாரத்தை விசாலமாக்கி தேவனிடத்திலிருந்து வந்து மனிதராக பிறந்தார். தேவன் மனிதனாகும்படியாக தம்முடைய சர்வ வல்லமையிலிருந்து மாறினார். மனிதனை மீட்பதற்கென்று அவர் மரிக்கும்படியாக மனித ரூபம் கொண்டு வந்தார். அவரை காணும் வரை சற்று பொறுத்திருங்கள். அந்த புஸ்தகத்தை திறக்க வேறு யாரும் பாத்திரமானாயிருக்கவில்லை. பாருங்கள். சரி, வேதாகமத்தில் ரூத்தின் புத்தகத்தில் நீங்கள் படிக்கையில் மீட்கும் இனத்தால் கோயல் என்று அழைக்கப்படுகிறான் என்பதை காண்பீர்கள். அவன் மீட்பதற்கு மனமுள்ளவனாய் இருக்க வேண்டும். கோயல் என்று அழைக்கப்படுபவன் அதற்கான தகுதிகளை சந்திக்க வேண்டிய நபராய் இருக்க வேண்டும். அவன் அதை செய்ய தகுதியுடையவனாய் இருக்க வேண்டும். அவன் மிகவும் நெருங்கிய இனத்தானாய் இருக்க வேண்டும். ஆவியாகிய சிருஷ்டிகரான தேவன் நம்முடைய பாவத்தை அவர் மேல் சுமந்து கிரயத்தை செலுத்தி நம்மை மறுபடியும் தேவனிடத்தில் சேர்க்க விரும்பி அவர் தம் இனத்தானான மனிதனானார். அவர்தான் அந்த மீட்பர். கிறிஸ்து நம்மை இப்பொழுது மீட்டுக் கொண்டார். இப்பொழுது நம் எல்லோரும் மீட்கப்பட்டோம். ஆனால் அவருடைய உரிமையை அவர் இன்னும் பெற்றுக் கொள்ளவில்லை. ஒருகால் இதனோடு நீங்கள் வேறுபடலாம், ஆனால் ஒரு நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், நாம் அதை காணலாம். பாருங்கள், அவர் இன்னமும் அதை உரிமை கோராதிருக்கிறார். பாருங்கள், அவர் மீட்பின் புஸ்தகத்தை வாங்கும் போது ஆதாம் வைத்திருந்து இழந்த அனைத்தையும் அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். கிறிஸ்து திரும்ப மீட்டுக் கொள்ளுகிறார். அவர் ஏற்கனவே நம்மை மீட்டெடுத்து விட்டார். ஆனால் அவர் தம் உடைமைகளை இன்னமும் எடுத்துக் கொள்ளவில்லை. அதற்கென்று குறிக்கப்பட்ட சமயம் வரும் வரை அவர் அபிதம் செய்ய முடியாது. அதன் பின்பு உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும். பின்னர் பூமி மறுபடியும் புதுப்பிக்கப்படும். அப்பொழுது அவர் தம் உடைமைகளை பெற்றுக் கொள்வார். நம்மை மீட்டெடுத்த போது அவருக்கு கிடைத்த உடைமை, ஆனால் குறித்த நேரத்தில் அவர் அதை செய்வார். ஓ என்ன, இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கும் ஏழு முத்திரைகளை கொண்ட மீட்பின் புத்தகத்தில் இது விவரிக்கப்பட்டுள்ளது. சரி, இவைகள் யாவும் இங்கே மீட்பின் புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்து முடிவில் என்ன செய்வார் என்பது இவ்வாரம் ஏழு முத்திரைகள் உடைக்கப்படும் போது வெளிப்படும். தேவன் நம்மை அதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். பாருங்கள், சரி, அது வெளிப்படுத்தப்படும். அது வெளிப்படுத்தப்படும் போது முத்திரைகள் உடைக்கப்பட்டு அது நமக்கு வெளிப்படுத்தப்படும் போது தேவனுடைய மகத்தான மீட்பின் திட்டம் என்னவென்றும் அது எங்கனம் நிகழும் என்றும் அது எப்பொழுது சம்பவிக்கும் என்றும் நாம் அப்பொழுது அறிந்து கொள்ளலாம். அவையெல்லாம் இந்த ரகசிய புத்தகத்தில் மறைக்கப்பட்டுள்ளது. அது ஏழு முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டுள்ளது. ஆகவே ஆட்டுக்குட்டியானவர் ஒருவர் மாத்திரமே அவைகளை உடைக்க முடியும். மன்னிக்கவும், நாம் அதை அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் வேதத்தில் கவனிக்க விரும்பினால் எரேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் அதை அங்கே காணலாம். எரேமியா அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட போது அவன் தன் பெரிய தகப்பனின் நிலத்தை தன்னுடைய பெரிய தகப்பனுடைய மகனிடத்திலிருந்து நிலத்தை வாங்கினான். அது முத்திரிக்கப்பட்டது. நாம் அவர்களை எடுப்போமானால் அது முத்திரிக்கப்பட்டதையும் மற்றவற்றையும் நாம் ஏழு சபையின் காலங்களின் புஸ்தகத்தில் கண்டோம். நீங்கள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எல்லா சம்பவங்களும் சுருள்களில் எழுதப்பட்டன. அங்கே ஒரு ரகசியம் எழுதப்பட்டு அது சுருட்டப்பட்டு மறைந்திருக்கும். அது சரி, அது இன்னாருக்கு சொந்தம் என்று எழுதப்பட்டு சுருட்டப்பட்டு முத்திரிக்கப்பட்டிருக்கும். பின்னர் வேறொரு ரகசியம், இது இன்னாரின் உரிமையாகும் என்று எழுதப்பட்டு சுருட்டப்பட்டு வேறொரு பாகத்தில் முத்திரிக்கப்பட்டிருக்கும். இவ்விதமாக அநேக காரியங்கள் எழுதப்பட்டு அது சுருள்களாக சுருட்டப்பட்டிருக்கும். இப்பொழுதோ நமக்குள்ளது போன்ற அக்காலத்தில் ஜனங்களுக்கு எழுதி வைக்க புத்தகங்கள் கிடையாது. சுருள்களில் தான் அவை எழுதி வைக்கப்படும். உங்களில் எத்தனை பேர் எழுதுவீர்கள்? முத்திரிக்கப்பட்ட சுருளாக இருந்தால் ஒரு முத்திரையை உடைத்து அதற்குள் எழுதப்பட்டிருக்கும் ரகசியத்தை அறிந்து கொள்ளலாம். அவ்விதமாகவே மற்றொரு முத்திரையை உடைத்து அதனுள் அடங்கியிருக்கும் ரகசியத்தை காணலாம். இப்புத்தகத்தில் உலக தோற்றத்திற்கு முன்னிருந்த ரகசியங்கள் எழுதப்பட்டு அது ஏழு வித்தியாசமான முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முத்திரையை நாம் உடைக்கும் போதும் அதனுள் எழுதப்பட்டுள்ள ரகசியத்தை நாம் அறியலாம். தேவனுக்கு சித்தமான முத்திரைகளை அவர் நம்மை அவிழ்க்கும்படி செய்ய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் ரகசியங்களை நாம் அறிய முற்படுவோம். பாருங்கள், நமக்கு இது ஒரு மகத்தான தருணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீட்பின் ரகசியங்கள் யாவும் அங்கே முத்திரிக்கப்பட்டுள்ளன. மீட்பின் ரகசியம் கொண்ட புஸ்தகம் கடைசி தூதனின் செய்தி அளிக்கப்படும் வரை திறக்கப்படுவதில்லை. சுருள் அங்கே உள்ளது. அது அங்கே இருந்தது என்று நாம் அறிந்தோம். அது மீட்பு என்பதை நாம் அறிகிறோம். அது மீட்பாக இருந்தது என்று நாம் விசுவாசித்தோம். எரேமியா அந்த சுருள் ஒரு மண்பாண்டத்தினுள் வைக்கப்பட வேண்டும் என்கிறார். நீங்கள் அதை அங்கே வாசிக்கையில் அவன் கூறுவதை கவனியுங்கள். அவர் ஒரு பூமிக்குரிய மண்பாண்டத்தில் வைக்கப்பட வேண்டும். பார்த்தீர்களா? அது எவ்வளவு ஒரு அழகான காரியம். பாருங்கள், சற்று நேரம் அதை குறித்து பேசலாம். இந்த சுருள் மண்பாண்டத்தினுள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த மண்பாண்டம் மாம்சமாகி மகிமை மறித்து உயிரோடு எழுந்தது. அன்றையும் கிரயத்துக்கு கொள்ளப்படும் வரையிலும் அது அந்த மண்பாண்டத்தினுள் வைக்கப்பட்டிருந்தது. ஓ என்ன, எவ்வளவு அழகாக பொருந்துகிறது. சரி, இந்த செய்திகள் யாவும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டுள்ள காலம் வரை, பூமியில் உள்ள கடைசி செய்தியாளன் இந்த பூமிக்குரிய மண்பாண்டம் வரும் வரை ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்தன. அநேகர் அதை தேடி அது இங்கிருக்கிறது என்று எனக்கு தெரியும், அது அங்கே உள்ளது என்று நான் நம்புகிறேன் என்று நிதானித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அதை குறித்து சண்டையிட்டுக் கொண்டு அதன் ரகசியத்தை வெளிப்படுத்த முயன்றனர். அவர்கள் கூறியதே சரி என்று அவர்கள் நம்பினர். ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய கரத்திலிருந்து அது நேரடியாக நமக்கு வெளிப்பட்டு அது தேவனால் ரூபகாரப்படுத்தப்படும். தேவன் அவ்வண்ணமாய் கூறினார், அவர் அவிதம் செய்வதாக வாக்களித்துள்ளார். இப்பொழுது நாம் பார்ப்போம், நாம் எங்கே இப்பொழுது நாம் இரண்டாம் வசனத்தை பார்ப்போம். முதலாம் வசனத்தின் வியாக்கியானத்தில் நாம் அதிநேரம் நிலைத்து விட்டோம். நாம் இரண்டாம் வசனத்தை பார்ப்போம். இரண்டாம் வசனத்தின் பேரில் நாம் அவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டாம். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், நாம் மறுபடியும் முதலாம் வசனத்தை படித்து இவ்விரண்டு வசனங்களையும் ஒன்று சேர்ப்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வாதகரத்திலே
கண்டேன்.
அது யார்? தேவன், ஜீவ புஸ்தகத்தின் முழு உரிமையாளர். அவர் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறார், தேவன் பிடித்திருக்கிறார். ஆதாம் அதை பறிகொடுத்த போது அது மூல உரிமையாளரை அடைந்தது, அது அவருக்கே சொந்தம். யோவான் தான் கண்ட தரிசனத்தில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற வலதுகரத்திலே கண்டான். பாருங்கள், உட்புறத்திலே இப்பொழுது இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போது அந்த முத்திரைகள் ஒவ்வொன்றும் ஆதியிலிருந்து வேதத்தில் கூறப்பட்ட அனைத்திலும் நன்றாக பொருந்துவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். பாருங்கள், அந்த முழு காரியமும் சேர்ந்து முழு ரகசியமும் இந்த முத்திரைகளில் இருக்கின்றன. புரிகிறதா? வேதத்தில் உள்ள எல்லா ரகசியங்களும் இந்த முத்திரைகளில் அடங்கியுள்ளன. பாருங்கள், குறிக்கப்பட்ட சமயம் வரும் வரை முத்திரைகள் உடைக்கப்பட முடியாது. இன்னும் ஒரு நிமிடத்தில் நான் அதை இங்கு நிரூபிப்பேன். இப்பொழுது அந்த புத்தகம் முத்திரிக்கப்பட்டுள்ளது என்பது நினைவிருக்கட்டும். இங்கு ஒன்று உள்ளது, இதோ இது இந்த முத்திரை. பின்னர் மற்றொன்று சுருட்டப்பட்டு ஒரு முத்திரையாய் உள்ளது. பின்னர் மற்றொன்று சுருட்டப்பட்டு ஒரு முத்திரையாய் உள்ளது. அது ஒரு மீட்பின் புஸ்தகம். முழு காரியமும் சேர்ந்து புஸ்தகமாக அது ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டுள்ளது. அது சுருட்டப்பட்டு வெளிப்புறத்தில் முத்திரிக்கப்பட்டுள்ளது. முத்திரையின் ரகசியம் உட்புறத்தில் உள்ளது. அது வெள்ளை குதிரையின் மேல் வீற்றிருக்கிறவன் என்றும் அல்லது கருப்பு குதிரையின் மேல் வீற்றிருக்கிறவன் என்றும் இன்னும் மற்றவை பற்றியும் உரைக்கிறது. ஆனால் அந்த முழு புத்தகத்தின் ரகசியம் ஆதியாகவும் தொடங்கி வெளிப்படுத்துகிற விசேஷம் வரை அந்த முத்திரைகளில் உள்ளது. மீட்பின் முழு திட்டமும் இந்த ஏழு முத்திரைகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஓ, இது ஒரு முக்கியமான தருணம். அதை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக. பாருங்கள், இப்பொழுது பலமுள்ள தூதன், இப்பொழுது இரண்டாம் வசனம், பலமுள்ள தூதன் அந்த புத்தகத்தை எடுக்க பாத்திரவான். எதற்கு பாத்திரவான்? யார் என்று மிகுந்த சத்தமிட்டு
கேட்கிறான்.
இப்பொழுது நாம் காண்கிறோம், அந்த புஸ்தகம் இப்பொழுது எங்கே உள்ளது? அப்புஸ்தகம் இப்பொழுது அதன் உரிமையாளர் கையில் உள்ளது. ஏனென்றால் மானிட வர்க்கத்தின் முதலாம் தேவ புத்திரனால் உரிமை பறிகொடுக்கப்பட்டது. அவன் சாத்தானுக்கு செவி கொடுத்து தன் உரிமைகளை இழந்த போது அவன் என்ன செய்தான்? அவன் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சாத்தானுடைய ஞானத்தை ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது சற்று நேரம் நாம் இங்கே நிறுத்துவோம். தேவ புத்திரர் என்று தங்களை அழைத்துக் கொள்பவர் ஆதாம் தன்னுடைய உரிமைகளை பறிகொடுத்தவாறே அதை குறித்து தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக வேத பள்ளியின் கருத்துக்களை அங்கீகரிப்பார். பாருங்கள், அவர் அதை செய்த போது அந்த புத்தகம் மூல உரிமையாளரிடம் சென்றுவிட்டது. காலங்கள் எவ்விதமாக இருந்தது என்பதை உங்களால் காண முடிகிறதா? பாருங்கள், அது மூல உரிமையாளரிடம் நேரடியாக சென்றுவிட்டது. யோவான் ஆவிக்குள்ளாகி பரலோகத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவன் சபையின் காலங்களை தரிசனமாக கண்ட பின்னர் அவன் இப்பொழுது மேலே எடுக்கப்படுகிறான். அவன் வெளிப்படுத்த விசேஷம் நாலாம் அதிகாரத்தில் பரலோகத்திற்கு எடுக்கப்படுகிறான். பாருங்கள், அவர் இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிக்க போகிறேன்
என்றார்.
இப்புத்தகத்தை தம்முடைய வலதுகரத்தில் பிடித்துக் கொண்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஒருவரை யோவான் கண்டான். இப்பொழுது அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அப்புஸ்தகத்தில் மீட்பின் உரிமை பத்திரம் உள்ளது. அது ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டுள்ளது. பலமுள்ள தூதன் ஒருவன் புஸ்தகத்தை திறக்கவும் எடுக்கவும், அதன் முத்திரைகளை உடைக்கவும், புஸ்தகத்தை திறக்கவும், பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுவதை யோவான் காண்கிறான். பாருங்கள், தூதன் அதை கேட்டான், யோவான் அதை கண்டான். தூதன், இப்பொழுது பாத்திரவான் யார்? அவர் வரட்டும். ஓ என்னே, நான் இவ்விதத்தில் உணர்கிறேன். தூதன், அவர் வர வேண்டும், அவர் வர வேண்டும்
என்றான்.
மீட்பின் புஸ்தகம் இங்கே உள்ளது, மீட்பின் திட்டம் இங்கே உள்ளது. நாம் மீட்கப்படுவதற்குரிய ஒரே வழி இங்கே உள்ளது. ஏனெனில் பரலோகங்களும் பூலோகமும் மீட்கப்படுவதற்குரிய உரிமை பத்திரம் இங்கேதான் உள்ளது. அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான் யார்? அவர் முன் வந்து புத்தகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஓ என்ன, இப்பொழுது பேசட்டும், அல்லது என்றைக்கும் அமைதியாயிருக்கட்டும். அவர் முன்னே வந்து இந்த புஸ்தகத்தை உரிமை கோரட்டும். அதை செய்ய பாத்திரவான் யார்
என்றான்.
யோவான் கூறுகிறான், வானத்தில் இருந்து ஒரு மனிதனும் பாத்திரவானாக காணப்படவில்லை. பூமியில் வாழ்ந்து மரித்த எந்த ஒரு மனிதனாவது பாத்திரவானாக காணப்படவில்லை. தூதனுடைய அழைப்பு மீட்கும் இரத்தானை பிரசன்னமாகும்படியான ஒரு அழைப்பாயிருந்தது. தேவன், எனக்கு ஒரு பிரமாணம் உண்டு, அதன்படி மீட்கும் இரத்தான் ஒருவன் பாவம் செய்தவனுக்கு பதிலாக மறிக்க வேண்டும். அந்த மீட்கும் இரத்தான் எங்கே? யார் இந்த புஸ்தகத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான் என்றார். ஆதாம் தொடங்கி அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மற்றவர்கள் யாருமே பாத்திரவானாக காணப்படவில்லை. இப்பொழுது அதை குறித்து என்ன? பரலோகத்திலும் பூமியிலும் வாழ்ந்த எவருமே பாத்திரவானாக காணப்படவில்லை. அங்கே எலியா நின்று கொண்டிருந்தார், மோசே அங்கே நின்று கொண்டிருந்தார், எல்லா அப்போஸ்தலரும் அங்கே நின்று கொண்டிருந்தனர். அல்லது மரித்தவர்கள், பரிசுத்த மனிதர் யாவரும், யோபு மற்றும் ஞானிகள் அனைவரும் அங்கே நின்று கொண்டிருந்தனர். அங்கே நின்று கொண்டிருந்த அவர்களில் எவரும் அந்த புஸ்தகத்தை பார்க்கவும் கூட பாத்திரமானாக காணப்படவில்லை. அப்படியெனில் அந்த புஸ்தகத்தை எடுத்து அவர்கள் எங்கே முத்திரைகளை உடைக்க முடியும்? போப்பாண்டவர் மற்றும் இங்கே உள்ளே வந்த இந்த எல்லோரும் எங்கே? உங்களுடைய பேராயர் எங்கே? நமது தகுதி எங்கே? நாம் ஒன்றுபற்றவர்கள். அது சரி, மீட்பின் இனத்தான் முன்னே வர முடியுமானால் அவன் முன் வரட்டும் என்று அவன் கேட்டான். ஆனால் யோவானோ எவரும் பாத்திரவான் அல்ல என்று கூறினான். இப்பொழுது அங்கே பாத்திரமான ஜனங்கள் இருக்கவில்லை. இப்பொழுது உதாரணமாக நாமோ, காப்ரியேல் அல்லது மிகாவேல் போன்ற தூதர்களும் பாத்திரமானாக இல்லையா என்று கேட்கலாம். ஆனால் அது இனத்தான் மீட்பனாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். யோவான் எந்த ஒரு மனிதனும் பாத்திரவான் அல்ல என்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தேவ தூதனோ சேராபின்களோ அல்ல, அவர்கள் பாவம் செய்யாதவர்கள். ஆனால் அவர்கள் வித்தியாசமான இனத்தவர், அவர்கள் ஒருபோதும் விழுந்ததில்லை. ஆனால் இதற்கு மீட்கும் இனத்தானாகிய ஒரு மனிதன் அவசியம். ஒரு மனிதனும் அல்ல என்றால் அதை மீட்க ஒருவரும் இல்லை என்றாகிறது. அதை பார்க்கவும் கூட எந்த மனிதனும் பாத்திரமானாக காணப்படவில்லை. ஓ இல்லை, என்ன என்ன! ஆகவே ஒரு மீட்கும் இனத்தானாகிய ஒரு மனிதன் அவசியமாகிருந்தது. அவனை தேடிய போது அவன் எங்கேயும் காணப்படவில்லை. அங்கு ஒருவரும் தகுதியுடன் இல்லை. போப்பாண்டவரும் பிரதம பேராயரும் குருமாரும் மற்றவரும் அந்த புத்தகத்தை பார்ப்பதற்கு தகுந்த பரிசுத்தம் இல்லாதவர்களாயிருந்தனர். இது கடினமாக தென்படும், ஆனால் அப்படித்தான் வேதம் கூறியுள்ளது. யோவான் கூறினதை நான் அப்படியே குறிப்பிட்டு கூறிக்கொண்டிருக்கிறேன். யோவான் அழுதான் என்று வேதம் உரைக்கிறது. சில ஜனங்கள் அதை போதித்தது போன்று அல்ல இது. யோவான் பாத்திரமானாக காணப்படாதனால் அவன் அழுதான் என்று ஒரு மனிதன் ஒருமுறை போதித்ததை நான் கேட்டிருக்கிறேன். ஓ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுள்ள எந்த ஒரு மனிதனும், தேவனுடைய ஆவியின் ஏவுதலை பெற்ற யாவரும் அதற்கு வித்தியாசமான காரணம் உண்டு என்பதை அறிவர். பாருங்கள், ஆனால் யோவான் அழுதான், அந்த புத்தகத்தை திறக்க பாத்திரமான எவருமே காணப்படவில்லை என்றால் சிருஷ்டி அனைத்தும் அழிந்துவிடுமே என்ற காரணத்தால் தான் யோவான் அழுதிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இங்கு அந்த புத்தகம் இருக்கிறது, இங்கே அந்த உரிமை பத்திரம் இருக்கிறது. ஆகவே அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள தகுதிகளை சந்திக்கின்ற இரத்தான் மீட்பிடத்தில் அது அளிக்கப்படும். இதுதான் தேவனுடைய சொந்த பிரமாணம். தேவனால் தம்முடைய பிரமாணத்தை கரைப்படுத்த முடியாது. சரியாக கூறினால் அவரால் தம்முடைய பிரமாணத்தை மறுக்க முடியாது. பாருங்கள், ஒரு மீட்கும் இனத்தான் தேவனின் அவசியமாக இருந்தது. அவன் அதை செய்ய தகுதி உள்ளவனும் திறமை உள்ளவனும் மனமுடையவனாகவும் இருக்க வேண்டும். ஆகவே அந்த தூதன் மீட்கும் இனத்தான் முன் வரட்டும் என்று கூறினான். யோவான் சுற்றிலும் நோக்கி பார்த்தான். அவன் பூமி முழுவதையும் நோக்கினான், பூமியின் கீழையும் பார்த்தான். ஒருவரும் அங்கே இல்லை. சிருஷ்டியும் அனைத்தும் அழிந்துவிடுமே, உண்மையாகவே எல்லாமே அழிந்துவிடுமே என்று யோவான் அழுதான். யோவானுடைய அழுகை ஒரு நிமிடம் கூட நீடிக்கவில்லை. அப்பொழுது அங்கு நின்ற மூப்பர்களில் ஒருவன் யோவானை நோக்கி, நீ அழ வேண்டாம் என்றான். ஓஹோ, என்னே, அவனுடைய அழுகை ஒரு நிமிடம் கூட நீடிக்கவில்லை. ஓ, என்னே, எங்கே அந்த மனிதன்? என்னை போல பிறந்த தீர்க்கதரிசிகள் எங்கே நிற்கிறார்கள்? பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறார்கள். ஓ, இங்கே ஒருவரும் இல்லையா என்று யோவான் சிந்தித்தான். அதை செய்யக்கூடிய ஒரு மனிதன் எனக்கு வேண்டும், மீட்கக்கூடிய ஒரு மனிதன் எனக்கு வேண்டும். அவனை காணாததால் யோவான் அழுதான். ஓ, எல்லாமே இழக்கப்பட்டு விட்டதே. அவன் மனங்கசந்து
அழுதான்.
அவனை காணாவிடில் முழு சிருஷ்டியும் அனைத்தும் அழிந்து ஒடிந்து போகவே என்று யோவான் மிகவும் துக்கமடைந்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீட்கும் தகுதியை சந்திக்க ஒருவரும் இல்லை எனில் மனித வர்க்கமும் முழு உலகமும் சிருஷ்டி அனைத்துமே அழிந்து போகும். ஓ, அனைத்தும் இழந்து போயிற்று. மீட்கும் உரிமைகள், நித்திய ஜீவன் உரிமைகள், அந்த வெளிச்சம், இந்த உரிமைகள் அனைத்துமே இழக்கப்பட்டன. அதற்கு கிரயம் செலுத்த யாருமே இல்லை. ஒருவருக்கும் அந்த தகுதி இல்லையே. ஒருவரும் அந்த புத்தகத்தை பார்க்க கூடாது என்ற காரணத்தால் யோவான் அழ ஆரம்பித்தார். ஓ, ஒரு மனித இனத்தான் அவசியமாக இருந்தது. அதை செய்ய யாரும் இல்லையே, எல்லாம் அழிந்து போகவே என்ற காரணத்தால் யோவான்
அழுதான்.
அந்த நான்கு ஜீவன்களின் மத்தியிலும் பரலோகத்தின் மகத்தான சேனையின் நடுவில் நின்றிருந்த மூப்பர்களில் ஒருவன் யோவானே, அழாதே என்றான். ஓ, என்னே, தேவனுடைய கிருபை. யோவானே, நீ மனமுடைய வேண்டாம், நீ அழ வேண்டாம். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஜெயங்கொண்டிருக்கிறார்
என்றான்.
ஜெயங்கொண்டிருக்கிறார் என்னும் பதம் போராடி மேற்கொள்வதை குறிக்கும். ஓ, என்ன, கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் வியர்வை ரத்தத்தின் பெருந்துளியாக பூமியிலே விழுந்த சமயம் அவர் ஜெயங்கொள்ள தொடங்கினார். பாருங்கள், சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஜெயங்கொண்டிருக்கிறார், மேற்கொண்டிருக்கிறார். எத்தனாக இருந்த யாக்கோபை போல அவன் தூதனை சந்தித்த போது யாக்கோபு தூதனோடு போராடினான். தூதன் அவனை விட்டு போக எத்தரித்தான். அப்பொழுது அவன், நீர் போகும்படி நானும் விடமாட்டேன் என்றான். அவன் விரும்பியதை பெற்றுக் கொள்ளும் அளவும் அவன் தூதனை விடவில்லை. அவன் பெயர் யாக்கோபு, அதாவது ஏமாற்றுபவன் என்பதிலிருந்து இஸ்ரவேல், அதாவது தேவனுடைய ராஜகுமாரன் என்று மாற்றப்பட்டது. அவன் தூதனோடு போராடி மேற்கொண்டான். இந்த யூதா கோத்திரத்து சிங்கமானவர் ஜெயங்கொண்டார். மூப்பன் யோவானை நோக்கி, நீ அழ வேண்டாம், ஏனெனில் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஜெயங்கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே ஜெயங்கொண்டு விட்டார். அது முடிந்தது யோவானே என்றார். ஓ,
என்ன,
அவர் ஒரு வெண்மையாக்கும் நீரை உண்டாக்கி தன் ஞானத்தால் மானிட வர்க்கத்தை கரைபடுத்தின சாத்தானின் மாசுபடிந்த கைகளில் பாவம் மறுபடியும் போகும்படி செய்தார். ஆம், ஆனால் யோவான் திரும்பி பார்த்தபோது அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டான். அது சிங்கத்திலிருந்து எவ்வளவு வித்தியாசப்பட்டது! சிங்கம் ஜெயங்கொண்டதாக மூப்பன் கூறுகிறான். ஆம், தேவன் இங்கே எளிமையில் மறந்திருக்கிறார் என்பதை நான் மறுபடியும் உபயோகிக்க விரும்புகிறேன். சிங்கம் மிருகங்களின் ராஜா. சிங்கமானவர் ஜெயங்கொண்டார். மற்ற எல்லா மிருகங்களை காட்டிலும் ஒரு சிங்கம் மிகவும் பலமுள்ள மிருகம். நான் ஆப்பிரிக்க காடுகளில் வேட்டைக்காக ஒளிந்து கொண்டிருக்கும் தருணத்தில் ஒட்டகச்சிவிங்கிகள் கீச் என்று சத்தமிடுவதையும் கம்பீரமான யானைகள் தங்கள் துதிக்கைகளை சுழற்றி வி 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 என்று ஓசையிடுவதையும் அந்த காட்டு மிராண்டிகளுடைய மகாபெரிய சத்தங்களையும் காட்டு மிருகங்கள் இறையை தேடி விதவிதமாக சத்தமிடுவதையும் வண்டிகள் பறக்கும் போது உண்டாகும் சத்தங்களையும் கேட்டிருக்கிறேன். பில்லிப்பாலும் நானும் அங்கே கம்புகளால் மறைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய இடத்தில் படுத்துக் கொண்டிருந்த போது அங்கே தூரத்தில் ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டோம். காட்டில் உள்ள அனைத்துமே நிசப்தமாகி விடுகிறது. வண்டிகளும் கூட சத்தமிடுவதை நிறுத்திவிடும். ராஜா பேசுகிறார். ஓ, 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 ஓ,
என்ன,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த விதமாகவே நம் ராஜா பேசும்போது எல்லாமே நிசப்தமாகி விடுகிறது. அப்பொழுது சாபனங்களும் அதன் சந்தேகங்களும் தவிடு பொடியாகி விடுகின்றன. இவர்தான் அந்த ராஜா, அது அவருடைய வார்த்தை. ஓ, மூப்பன் யோவானை நோக்கி, நீ கவலை கொள்ள வேண்டாம், நீ அட வேண்டாம், யோவானே நீ மனமுடைய வேண்டாம், நீ தரிசனம் கண்டு கொண்டிருக்கிறாய், நான் உனக்கு ஒன்றை காண்பிக்க விரும்புகிறேன், யாருமே மீட்கப்பட முடியாது என்றும் எல்லாம் தொலைந்து போகிற என்றும் நீ கவலை கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். யூதா கொத்தரத்தின் சிங்கத்தை தவிர யாருமே இந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்றார். யூதா கோத்திரத்தின் சின்னம் சிங்கம் என்பதை நான் முன்பே கரும்பலகையில் உங்களுக்கு படம் வரைந்து காண்பித்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சிங்கம், காளை, மனுஷமுகம் போன்றவற்றை நினைவில் கொள்ளுங்கள், அவைகளை கவனியுங்கள். அந்த சேராபியங்கள், அந்த வார்த்தை, மத்தேயு, மார்க்கு, லூகா, யோவான் ஆகியவை அப்போஸ்தலருடைய நடவடிக்கை புஸ்தகத்தை சுற்றி இருக்கின்றன. பிரசித்தி பெற்ற ஒரு போதகர் ஒரு நாள், அப்போஸ்தலருடைய நடவடிக்கை புஸ்தகம் கட்டிடம் கட்டுவதற்கு உண்டாக்கப்பட்ட சாரம் என்றார். பரிசுத்தமுள்ள சபை முதன் முதலாக தோற்றுவித்த திராட்சை கொடிதான் அது. ஆமையா, அது வேறொரு கொடியை மறுபடியும் தோற்றுவித்தால் அது முதலில் காணப்பட்ட திராட்சை கொடியை போன்றே இருக்கும். ஆமையா, ஆனால் இப்பொழுது திராட்சை கொடியில் ஒட்டு போடப்பட்டு அந்த ஒட்டுக்கிளைகள் எலுமிச்ச பழங்களையும் ஆரஞ்சு பழங்களையும் கொடுக்கின்றன. ஆனால் பாருங்கள், ஆனால் அந்த திராட்சை கொடியில் வேறொரு கிளை முளைத்தால் அது முதலில் இருந்த கிளையை போன்றே காணப்படும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற அந்த சுவிசேஷங்கள் அங்கு அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தை காவல் புரிந்து கொண்டிருக்கின்றன. மனிதரின் ஞானம், சிங்கத்தின் வலிமை, காளையின் உழைப்பு, கழியின் வேகம், ஆம், அந்த சுவிசேஷங்கள் அங்கு நின்று கொண்டிருக்கின்றன. என்ன, நாம் அதை எப்பொழுது ஆராய்ந்து பார்த்தோம் என்பது நினைவிருக்கிறதா? அது ஏழு சபை காலங்களில் இருக்கின்றன. அவன் அவரை யூதா கோத்திரத்து சிங்கம் என்று அழைக்கிறான். ஏன்? யூதா கோத்திரத்தில் இருந்து வர வேண்டும். சமாதான கத்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒடிவதும் இல்லை. அவர் யூதா கோத்திரத்தில் பிறக்க வேண்டும். யூதா கோத்திரத்தின் சின்னமான சிங்கம் ஜெயம் கொண்டு விட்டார். அவர் மேற்கொண்டு விட்டார். யோவான் சிங்கத்துக்கான எண்ணி திரும்பி பார்க்கையில் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கு காண்கிறான். என்ன விசித்திரம்! அவன் சிங்கத்தை காண்பதற்காக திரும்பிய போது ஒரு ஆட்டுக்குட்டியை காண்கிறான். மூப்பன் அவரை சிங்கம் என்று அழைத்தான். ஆனால் யோவான் திரும்பி பார்த்தபோது ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டான். அது உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அது என்ன? அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்தது? அது காயம்பட்டு ரத்தம் தோய்ந்து காணப்பட்டது. அது கொலை செய்யப்பட்டாலும் மறுபடியும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அவர் ரத்தம் தோய்ந்தவராக இருந்தார். ஓ, என்ன இந்த காட்சியை கண்டு நீங்கள் எங்கனம் இன்னமும் ஒரு பாவியாக இருக்க முடியும்? ஒரு ஆட்டுக்குட்டி முன்னே வந்தது. யூதா கோத்திரத்து சிங்கம் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்று மூப்பன் கூறினான். யோவான் அந்த சிங்கத்தை பார்க்கும்படியாக திரும்பின போது ரத்தம் தோய்ந்த, காயங்களோடு அசைந்து வந்த ஆட்டுக்குட்டியை கண்டான். அவர் ஜெயங்கொண்டு விட்டார். அவர் யுத்தத்தில் இருந்தார் என்பதை நம்மால் கூற முடியும். அவர் அடிக்கப்பட்டார், ஆனால் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். யோவான் இதற்கு முன்பு அந்த ஆட்டுக்குட்டியானவரை இங்கே கவனிக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவன் அவரை முன்னமே கண்டதாக எங்கும் எழுதப்படவில்லை. அது எங்கும் எழுதப்படவில்லை. யோவான் அவரை காணும்படியாக பரலோகம் முழுவதும் நோக்கிய போது அவரை அவன் காணவில்லை. ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் இங்கு புறப்பட்டு வந்தார்.
Where it came forth, where did it come from? It came from the Father's throne.
அவர் எங்கிருந்து வந்தார் என்பதை கவனியுங்கள். அவர் எங்கிருந்து வந்தார்? அவர் பிதாவின் சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வந்தார். கொலை செய்யப்பட்டு உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருந்து நமக்காக சதா காலமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஆமென்.
அங்கே உயிரோடு இருந்த அவர் தமது சொந்த ரத்தத்தின் மூலம் ஜனங்களின் அறியாமைக்காக பிதாவினிடத்தில் இன்று பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் பேரில் தான் நானும் சார்ந்திருக்கிறேன். அவர் பாவ மன்னிப்புக்குரிய வெண்மையாக்கும் திரவத்தை இன்றும் உடையவராயிருக்கிறார். யோவான் அந்த ஆட்டுக்குட்டியை கண்டான். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கும் ஆட்டுக்குட்டியை கண்டான். அப்பொழுது அது காயப்பட்டு, அறுக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தம் தோய்ந்து காணப்பட்டதை அவன் கவனித்தான். ஒரு ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டி, அதுதான் நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது. ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டி நமது ஸ்தானத்தை எடுத்துக்கொள்வது வியப்பாக இருக்கிறது அல்லவா? அவன் ஆட்டுக்குட்டியை கண்டான். அவர் புறப்பட்டு வந்தார். யோவான் ஆட்டுக்குட்டியானவரை அதற்கு முன்பு காணாதிருந்தான். அவர் நித்தியத்தில் நமது பாவங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். காளை வெள்ளாட்டுக்கடாய் மாளிகையின் ரத்தத்தின் கீழ் தேவனிடத்தில் வந்து பாவ பரிகாரமாக செலுத்தப்பட்ட அந்த பலியின் மேல் விசுவாசம் கொண்டு அதன் மூலம் இயேசுவின் மரணத்தை சுட்டி காட்டினவர்களுக்கெல்லாம், ஏனெனில் இன்னும் ரத்தம் சிந்தப்படாமல் இருந்தது, ஆகவே அவர்களுடைய பாவ குற்றத்திலிருந்து நிவர்த்தியாக்க அங்கிருந்தார். உங்களையும் என்னையும் பாவ குற்றத்திலிருந்து நிவர்த்தியாக்க அவர் அங்கிருந்தார். ஓ தேவனே, இன்றிரவு அவர் அங்கிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு பாவிக்காகவும் ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். யெகோவா ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியாக அங்கு நின்று கொண்டிருக்கிற அவரை என்று வேறு யாரை இங்கு காண முடியும்? யோவான் கண்ட தரிசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக வருகிறார். இப்பொழுது பிதாவின் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். ஓ சிந்தியுங்கள், அவர் இந்த தரிசனத்தில் எங்கிருந்து முன்னோக்கி வந்தார்? அவர் மகிமையிலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் அங்கு பிதாவின் வலது பாரத்தில் வச்சிருந்தார். அவர் மகிமையிலிருந்து யோவானை நோக்கி வந்தார். இன்றிரவு நம் பாவமான சிந்தனைகளை நாம் ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு அவரை ஏற்றுக்கொண்டால், இன்றிரவு அவர் மகிமையிலிருந்து புறப்பட்டு தம்மை நமக்கு வெளிப்படுத்த முன்னோக்கி வருகிறார் என்றால், அது எவ்வளவு மகிமையுள்ள ஒரு செயலாக இருக்கும்! பரிந்து பேசும் செயலில் ஈடுபட்டிருந்த ஆட்டுக்குட்டியானவர் மகிமையிலிருந்து புறப்பட்டு வந்தார்.
To make claims now for his redemption.
தம்மால் மீட்கப்பட்டவர்களை உரிமை கோரி மகிமையிலிருந்து புறப்பட்டு வந்தார். சரி, ஞாபகம் கொள்ளுங்கள், அவர் இங்கே பரிந்து பேசும் செயலில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், முத்திரைகளை திறக்க சமயம் வந்துவிட்டது. ஆகையால் தேவனுடைய பிரகாரத்திலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி உண்டாயிற்று என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் வரை பொறுமையாயிருப்போம். பிரகாரம் புகைந்து கொண்டிருக்கிறது, பிறகு பரிந்து பேசுதல் இருக்காது. பலியானது அங்கிருந்து புறப்பட்டு வந்துவிட்டால் அது ஒரு நியாயாசனமாக மாறிவிடுகின்றது. ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டி வெளியேறினதால் அங்கு ரத்தம் கிடையாது. நீங்கள் அந்த சமயம் வரை காத்திருக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் நினைவிருக்கிறதா? கிருபாசனத்தில் ரத்தம் இருந்தவரை அது கிருபாசனமாகிருந்தது. ஆனால் ரத்தம் எடுபட்டவுடன் அது நியாயாசனமாகின்றது. ஆட்டுக்குட்டியானவர் அங்கிருந்து புறப்பட்டு வந்தவுடன் அது நியாயாசனமாக மாறுகிறது. அவர் என்னவாய் இருந்து வருகிறார்? அவர் பரிந்து பேசுகிறவராய் இருந்து வருகிறார், வேற எந்த நபரும் அல்ல. அப்படியானால் மரியாள் எங்கிருந்து நமக்காக பரிந்து பேச முடியும் என்று எனக்கு சொல்லுங்கள். மரியாளால் என்ன அளிக்க முடியும்? பரிசுத்த பிரான்சிஸ், பரிசுத்த அசிசி அல்லது வேறு எவரும், பரிசுத்த சிசிலி சரியாக கூறினால் வேற எந்த மாநில வர்க்கமும் என்ன செய்ய முடியும்? யோவான் பரிந்து பேசும் தளத்திலிருந்து 1000 பரிசுத்தவான்கள் வருவதை காணவில்லை. அவன் அடிக்கப்பட்டு ரத்தம் தோய்ந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி ஆனவரை காண்கிறான். எத்தனை பரிசுத்தவான்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அது அவர்களுக்கு தகுந்ததாக இருந்தது. சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் சொன்னது போன்று நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். ஆனால் இந்த மனிதரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. அந்த ஒரு மனிதன் மாத்திரமே பாத்திரவனாயிருந்தார். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் பரிந்து பேசும் தளத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் எதற்காக வருகிறார்? அவரை கவனியுங்கள். ஓ என்ன, யோவான் அழுது கொண்டிருந்தான். சர்வமும் எந்த நிலையில் இருக்கிறது? அவைகளுக்கு என்ன சம்பவிக்க போகிறது? அப்பொழுது யோவானை அழாது என்று மூப்பன் கூறினார். இதோ சிங்கம் வருகிறார், அவர் தான் ஜெயம் கொண்டவர். அவன் பார்த்தபொழுது அடிக்கப்பட்டு ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியை கண்டார். கொலை செய்யப்படும் எதுவும் ரத்தம் தோய்ந்திருக்கும். அது கொலை செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அதன் கழுத்தோ மற்றதோ வெட்டப்பட்டுள்ளதால் உடல் முழுவதும் ரத்தமாயிருக்கும். இதோ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியார் அவர் வருகிறார். அவர் முன்னே வருகிறார். ஓஹோ என்ன, எதற்காக? அவர் மீட்டவர்களை உரிமையாக்கிக் கொள்வதற்கு. ஆமென். ஓ, ஒரு மூலையில் சென்று அமர்ந்து சற்று நேரம் கண்ணீர் விடுவதற்கு நமக்கு தோன்றுகிறது அல்லவா? இன்னமும் ரத்தம் தோய்ந்தவராய் இதோ ஆட்டுக்குட்டியானவர் வந்தார். யோவான், அங்கே புகழ்பெற்ற மனிதர் அனைவரும் சுற்றி இருந்தனர். ஆனால் அவர்களில் ஒருவரும் அதை செய்ய முடியாதவராயிருந்தனர். ஆகவே இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் இங்கு வருகிறார். அவரது பரிந்து பேசும் நாட்கள் முடிந்துவிட்டன. மத்தியஸ்த ஊழிய நாட்கள் முடிந்துவிட்டன. அப்பொழுது இந்த தூதன் அங்கே இருக்க போகிறார். நான் முத்திரைகளை அணுகும் வரை பொறுத்திருங்கள். இனி காலம் செல்லாது, அது உண்மை. அதாவது அரை மணி நேர அமைதல், அந்த அரை மணி நேர அமைதலில் என்ன சம்பவிக்கிறது என்பதை கர்த்தருக்கு சித்தமானார் அடுத்த ஞாயிறு இரவு அந்த 7 முத்திரையின் போது பார்ப்போம்.
He comes forth. What? To
அவர் தமக்கு சொந்தமானவர்களை உரிமையாக்கிக் கொள்ள இப்பொழுது புறப்பட்டு வருகிறார். ஓ என்னே, அவர்களை உரிமையாக்கிக் கொள்ள அவர் புறப்பட்டு வருகிறார். இப்பொழுது அவர் மீட்கும் இரத்தாளின் உத்தியோகத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். அவர் இறங்கி வந்தார், மனிதனானார், மறித்தார். அவர் மீட்பின் உத்தியோகத்தை முடித்து விட்டாலும் இன்னும் தமக்கு சேர வேண்டியவர்களை உரிமையாக்கிக் கொள்ள அழைக்கப்படவில்லை. இப்பொழுது உரிமைகளை பெற்றுக் கொள்ள அவர் காட்சியில் வருகிறார். என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். ஓ என்னை, அதற்காகத்தான் அவர் கொல்லப்பட்டார். மனிதருக்கு பதிலாக மறித்து அவனை ஈட்பதற்கென்று அவனுடைய இரத்தானாக அவர் மனித ரூபம் கொண்டார். மூப்பன் அவரை சிங்கம் என்று அழைத்தது சரியே. பாருங்கள், மூப்பன் அவரை சிங்கம் என்று அழைத்தான். ஏனெனில் அவர் ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியானவராக பரிந்து பேசும் உத்தியோகத்தை செய்து கொண்டு வந்தார். ஆனால் இப்பொழுதோ ஒரு சிங்கமாக புறப்பட்டு வருகிறார். அவர் பரிந்து பேசுகிற நாட்கள் முடிந்துவிட்டன. அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அந்த காலம் முடிவடைந்து விட்டது. ஓ சகோதரனே, அதன் பின்பு என்ன? அதன் பின்பு என்ன? இது ஏழாம் சபையின் காலத்தில் நிகழ்கிறது என்பது நினைவிருக்கட்டும். அப்பொழுது தேவ ரகசியம் யாவும் வெளிப்படும். இப்பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர் தம்முடைய மத்தியஸ்த ஊழியத்தை செய்து விசுவாசிக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். 2000 வருட காலமாக அவர் ஆட்டுக்குட்டியானவராக அங்கு விற்றிருந்தார். ஆனால் இப்பொழுதோ உரிமை பத்திரம் கொண்ட புஸ்தகத்தை வாங்கி அவர் முத்திரைகளை உடைத்து அதனுள் காணப்படும் தேவ ரகசியங்களை வெளிப்படுத்த அவர் நித்தியத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறார். அது எப்பொழுது? கடைசி காலத்தில். உங்களுக்கு புரிகிறதா? சரி, நாம் தொடர்ந்து கவனிப்போம். இப்பொழுது அவர் முத்திரைகளை உடைத்து ஏழாம் தூதருக்கு எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்துவார். ஏழாம் தூதரின் செய்தி எல்லா தேவ ரகசியங்களையும் வெளிப்படுத்துவதாகும். தேவனுடைய ரகசியங்கள் யாவும் இந்த ஏழு முத்திரைகளில் அடங்கியுள்ளன. பாருங்கள், அவர் அதைத்தான் இங்கே கூறியிருக்கிறார். எல்லா ரகசியங்களும் இந்த ஏழு முத்திரைகளின் கீழ்
அடங்கியுள்ளன.
தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இருந்த ஆட்டுக்குட்டியார் அவர் புறப்பட்டு வந்து சிங்கமாகிறார். அவர் சிங்கமான போது அந்த புத்தகத்தை வாங்குகிறார். அது அவரது உரிமைகள். அந்த ரகசியமடைய புத்தகத்தை தேவன் கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார். யாராலும் அப்புஸ்தகத்தை எடுக்க முடியவில்லை. அந்த புஸ்தகம் இன்னமும் தேவனுடைய கரத்திலேயே இருக்கிறது. போப்பாண்டவர், போதகன், மற்ற யாரும் அதை எடுக்க முடியாமல் போயிற்று. ஏழு முத்திரைகளின் ரகசியம் இன்னமும் வெளிப்படவில்லை. பாருங்கள், ஆனால் மத்தியஸ்தர் பரிந்து பேச முடிய முடிந்த பிறகு புறப்பட்டு வருகிறார். யோவான், அவர் சிங்கம் என்று மூப்பன் கூறினார், அவர் புறப்பட்டு வருகிறார். அவரை கவனியுங்கள். ஓ என்ன, பாருங்கள், அவர் புஸ்தகத்தை எடுத்து தேவ ரகசியங்கள் யாவையும் வெளிப்படுத்த புறப்பட்டு வருகிறார் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். இத்தேவ ரகசியங்கள் என்னவா இருக்கும் என்று ஸ்தாபனத்தார் சபையின் காலங்களில் அனுமானித்துக் கொண்டுதான் வந்துள்ளனர். பாருங்கள், அதன் பின் ஏழாம் தூதன், இப்புஸ்தகத்தில் உள்ள தேவ ரகசியங்கள் தேவனுடைய வார்த்தையாக இருக்குமாயின் அந்த வார்த்தை வருவதற்காக ஏழாம் தூதன் தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். அவைகளை போப்பாண்டவர், போதகன்மார் யாருமே அறிய மாட்டார்கள். அவர்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை வருவதில்லை. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே தீர்க்கதரிசியிடத்தில் தான் வருகின்றது. அவ்விதம்தான் மல்கியா 4 அதிகாரம் வாக்களித்துள்ளது. அந்த தீர்க்கதரிசி வரும்போது இதுவரை ஸ்தாபனங்கள் சரிவர அறிந்து கொள்ளாது குழம்பியிருக்கும் எல்லா தேவ ரகசியங்களையும் வெளிப்படுத்தி பிள்ளைகளின் விசுவாசத்தை பிதாக்களிடம் திருப்புவார். அதன் பின்னர் நியாயத்திற்பு பூமியின் மேல் விழுந்து அது எரிந்து போகும். பின்பு 1000 வருஷ அரசாட்சியில் நீதிமான்கள் துன்மார்க்கரின் சாம்பலின் மேல் நடந்து செல்வார்கள். இப்பொழுது உங்களுக்கு இது புரிகிறதா? சரி, ஸ்தாபனங்களின் காலத்தில் மற்றவர்கள் தேவ ரகசியங்களை யூகிக்க தலைப்பட்டனர். ஆனால் பாருங்கள், அவன் இந்த மனிதனாகத்தான் இருக்க வேண்டும். அந்த ஏழாம் தூதன் வெளிப்படுத்தல் 10:1-4 அந்த ஏழாம் தூதன் தேவன் தனக்கு கொடுத்த தேவ ரகசியங்களை உடையவனாயிருப்பான். அவன் ஸ்தாபன காலங்களில் விட்டு போன ரகசியங்கள் யாவையும் முடித்து வைப்பான். இப்பொழுது நான் ஸ்தாபனங்களில் உள்ள என் சகோதரரை குற்றப்படுத்தவில்லை என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அது ஸ்தாபனத்தின் முறைமையாகும். தேவ ரகசியத்தை அறிந்து கொள்ள அவர்கள் முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கு வெளிப்பட முடியாது. அது வார்த்தையின்படியாய் உள்ளது. அவர்களோ அதை ஊகித்து உண்மை என்று விசுவாசித்து அதன்படி நடந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் தவறென்று அத்தாட்சியோடு நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆமே, என்ன ஒரு வேதவாக்கியம்! இப்பொழுது கவனியுங்கள், ஆட்டுக்குட்டியானவர் வந்து தமக்கு உரிமையான ராஜாவின் ஸ்தானத்தை வகித்துக் கொள்கிறார். அப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்கள் அவருக்கு முடிசூட்டி அவரை ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என வாழ்த்துவார்கள். பாருங்கள், காலதாமதமாகிவிட்டது. வெளிப்படுத்தல் 16, இனி காலம் செல்லாது. இந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்புகள் உண்டு என்பதை கவனியுங்கள். நீங்கள் அதை கவனித்தீர்களா? 7 கொம்புகளை உடையதாக இருந்தது என்பதை சற்று முன்புதான் நாம் பார்த்தோம். கொம்பு மிருகத்தின் வல்லமைக்கு அடையாளம். கவனியுங்கள், அவர் ஒரு மிருகம் அல்ல. ஏனெனில் அவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தருடைய வலதுகரத்தில் இருந்து புஸ்தகத்தை எடுத்தார். பாருங்கள், கவனியுங்கள். ஓ, என்ன! அவர் முத்திரைகளை உடைத்து உரிமை பத்திரத்தை அவிழ்த்து அந்த செய்தியை கடைசி தூதருக்கு கொடுப்பதை குறித்து நான் இங்கு எங்கேயோ குறித்து வைத்துள்ளேன் என்று நான் நினைக்கிறேன். அவர் தமக்கு உரியதான ராஜாவின் ஸ்தானத்தை எடுக்க வருகிறார். அவர் அதற்காகத்தான் இப்பொழுது முன்னோக்கி வருகிறார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் 7 கொம்புகளுடன் வருகிறார். இப்பொழுது யோவான் இந்த ஆட்டுக்குட்டியை கண்டபோது, யோவான் அதை நோக்கி பார்த்தபோது அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் தோய்ந்து காணப்பட்டார். அவர் நித்தியத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அதோடு அவர் மத்தியஸ்த ஊழியம் நின்று விடுகிறது. அதற்கு பிறகு நீங்கள் மரியாளுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் ஜெபத்தை ஏறிடுங்கள். வானத்திலாவது பூமியிலாவது ஒருவரும் அந்த புஸ்தகத்தை வாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது. யோவான் அதனால் மிகவும் அழுதான். ஓ கத்தோலிக்க நண்பனே, உன்னால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லையா? மரித்த ஒருவருக்கு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டாம். ஆட்டுக்குட்டியானவர் ஒருவர் மாத்திரமே மத்தியஸ்தர். பாருங்கள், அவர் மாத்திரம்தான் புறப்பட்டு வருகிறார். அவர் வந்து என்னை போல் செய்தார். அவர் அதுவரை தம் ரத்தம் ஒவ்வொருவருக்கும் பாவநிவர்த்தி செய்யும் வரை அவர்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியுள்ளது என்பதை இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் அறிவார். ஆகையால் யாருடைய பெயர்கள் உலகத் தோற்றத்துக்கு முன்பு அப்புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதை அவர் அறிந்துள்ளதால் புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரும் மீட்கப்படும் வரை அவர்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். அது முடிவுற்றது. இப்பொழுது அவர் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். பாருங்கள், அவர் இனத்தானின் வேலையை செய்து முடித்தார். இனத்தானின் வேலை மூப்பர் இடத்தில் சாட்சி பகிர்வதாகும். போவாஸ் கழச்சின பாதரட்சைக்கு வாங்கிய சம்பவம் நினைவிருக்கிறதா? அதையெல்லாம் அவர் இப்பொழுது செய்து முடித்து விட்டார். அவர் இப்பொழுது தம்முடைய மனவாட்டியை எடுத்துக் கொள்ள வருகிறார். ஆமேன். இப்பொழுது அவர் ராஜாவாக வருகிறார். அவர் தமது ராணிக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார். ஆமேன், ஆமேன். இப்புஸ்தகத்தில் எல்லா ரகசியங்களும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளின் கீழ் கூறப்பட்டுள்ளது. ஓ சகோதரனே, 7 முத்திரைகள் அவர் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. கவனியுங்கள், இந்த அடையாளங்களை இப்பொழுது பார்ப்போம். நல்லது, 9 மணி ஆகிவிட்டது. இன்னமும் 3 மணி அல்லது இன்னும் அதிக நேரம் நமக்கு உண்டு. நாம் பெற்றிருப்பதோ சற்று ஜனங்கள் களைப்படைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சாத்தானிடம் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறான். எனவே அவர்கள் ஒரு கால் களைப்படைந்து இருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். ஆனாலும் எப்படியாவது நாம் இதை பார்ப்போம். 7 கொம்புகளும் 7 சபைகளாம். பாருங்கள், அவை 7 சபைகளின் காலத்தை குறிக்கின்றன. ஏனென்றால் அவை ஆட்டுக்குட்டியானவருடைய பாதுகாப்பு. தேவரால் அனுப்பப்பட்ட ஒரு சாரார் மூலமாகவே அவர் தமது உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டார். பாருங்கள், ஆட்டுக்குட்டியின் மேலுள்ள கொம்பு, 7 கண்களும் 7 சபையின் காலங்களில் இருந்த 7 தூதர்களாம். 7 கண்கள், 7 ஞான திருஷ்டிக்காரர்கள். இப்பொழுது நீங்கள் சில வேதவாக்கியங்களை குறித்துக் கொள்ள விரும்புகின்றீர்களா? இப்பொழுது நாம் அதற்கு திருப்புவோம். என்ன சொல்கிறீர்கள்? உங்களுக்கு நேரம் உண்டா? சரி, அப்படியானால் சகரியாவிற்கு, சகரியாவின் புஸ்தகத்தை சற்று பார்ப்போம். அதில் சிலவற்றை நாம் வாசிப்போம். நான் இந்த காரியங்களின் பேரில் அதிக நேரம் உங்களை பிடித்து வைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. என்றாலும் அதே சமயத்தில் அதை நீங்கள் தவறவிடவும் நான் விரும்பவில்லை. இதை காட்டில முக்கியமானது என்னவா இருக்கிறது? ஆம், அதை காட்டிலும் முக்கியமானது என்ன? ஒரு நபருக்கு நித்திய ஜீவனை காட்டிலும் முக்கியமானது வேற எதுவும் இல்லை. நாம் இப்பொழுது இதை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாம் அதை பெற்றுக் கொள்ள கவனமாக இருக்க வேண்டும். சரி, சரி ஐயா. இப்பொழுது நாம் சகரியா 3 அதிகாரத்தை வாசிக்க போகிறோம். அது சரி என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது சகரியா 3 அதிகாரம், நான் எழுதி வைத்துள்ள வேத வசனங்களில் இருந்து அந்த அடையாளங்களை காணப்போகிறோம். நான் இன்று பிற்பகல் இதை கண்டபோது நான் அந்த அறை முழுவதும் சத்தமிட்டுக் கொண்டே இருந்தேன். நான் இங்கு அதை சரியாக எழுதி வைத்துள்ளேனா இல்லையா என்பதை நான் அறியாதவனாக இருக்கிறேன். இங்கு சகரியா 3 உள்ளது, இங்கோ 89 என்று எழுதியுள்ளேன். அது சகரியா 3:8-9 வசனங்களாக இருக்க வேண்டும். சரி சரி, அது 89 அல்ல என்று நான் அறிவேன். சகரியா 3:8-9 வசனங்கள். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள், இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர், இதோ கிளையனப்பட்டவராகிய என் தாசனை, அது கிறிஸ்து, நான்
வரப்பண்ணுவேன்.
இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் கல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திரவேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது சகரியா 4:10 திருப்புவோம். 4:10 கவனியுங்கள். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசத்து பண்ணலாம்? தேவன் எளிமையில் காணப்படுதல். பாருங்கள், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. 7 கண்கள், கண்கள் பார்வைக்கு அடையாளம். பார்வை தீர்க்கதரிசிகளை குறிக்கிறது, ஞான திருஷ்டிக்காரர். இந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்புகள் இருந்தன. ஒவ்வொரு கொம்பின் மேலும் ஒரு கண் இருந்தது. மொத்தம் 7 கண்கள். அது என்ன? அதுதான் கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும். 7 சபையின் காலங்களில் 7 தீர்க்கதரிசிகள் புறப்பட்டு சென்றனர். 7 ஞானதிருஷ்டிக்காரர், கண்கள். ஆகவே கடைசியாக வருபவனும் கூட ஒரு ஞானதிருஷ்டிக்காரனாயிருக்க வேண்டும். சரி, கவனியுங்கள். அவர் ஒரு மிருகம் அல்ல. அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்தவரின் வலதுகரத்தில் இருந்து புஸ்தகத்தை வாங்கினார். சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தவர் யார்? அவர்தான் தம் வலதுகரத்தில் பிடித்துக் கொண்டிருந்த மீட்பின் புஸ்தகத்தின் மூல உரிமையாளர். எந்த தேவ தூதனும் கூட, எந்த தூதனுமே அப்புஸ்தகத்தை அவர் கையிலிருந்து எடுக்க முடியவில்லை. ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியானவர் நடந்து சென்று அவருடைய கரத்தில் இருந்து அதை எடுத்தார். அது என்ன சகோதரனே? வேதத்திலே இதுதான் மிகுந்த பயபக்தி ஊட்டும் ஒரு செயல். ஆமென். இந்த செயலை தேவ தூதனும் மற்றும் யாருமே செய்ய முடியவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து வலதுகரத்தில் இருந்து புஸ்தகத்தை எடுத்தார். அது என்ன? இப்பொழுது அது ஆட்டுக்குட்டியானவருக்கு சொந்தம். ஆமென். தேவனுடைய பிரமாணங்களுக்கு அவசியமாக இருந்தது. தேவன் அதை தமது கரத்தில் வைத்திருந்தார். தேவனுடைய பிரமாணத்தின்படி ஒரு மீட்கும் இரத்தான் அவசியமாயிருந்தது. ஆட்டுக்குட்டியானவர் அதை பிடித்துக் கொண்டு தைரியமாக வந்து, நான் தான் அவர்கள் இரத்தான், நான் தான் அவர்கள் மீட்பர், நான் இப்பொழுது நான் அவர்களுக்காக பரிந்து பேசினேன், இப்பொழுது அவர்களுக்காக உரிமை கோர வந்தேன் என்றார். ஆமென். ஒரே ஒருவர்தான் உண்டு. நான் உரிமையை பெற்றுக் கொள்ள வந்தேன். அவர்கள் பாவத்தில் விழுந்த போது இழந்து போன உரிமை அனைத்தும் அதில் உள்ளது. நான் கிரயத்தை செலுத்தி விட்டேன். ஓ சகோதரனே, இது உனக்குள் பக்தி பரவசத்தை கொண்டு வருகிறது அல்லவா? நாம் செய்த நற்கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையினால் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டோம். ஓ, ஒரு நிமிடம் பொறுங்கள். மூப்பர்களும் மற்ற எல்லோரும் தங்கள் கிரீடங்களை கழற்றிவிட்டு அவருக்கு முன்பாக வணக்கமாய் விடுகின்றனர். பாருங்கள், வேறு எவராலும் செய்ய முடியாது. அவர் நேராக தேவனுடைய வலதுகரத்திடம் சென்று தேவனுடைய கரத்தில் இருந்த புஸ்தகத்தை எடுத்து தம்முடைய உரிமைகளை கோரினார். நான் அவர்களுக்காக மரித்தேன். நான் தான் அவர்களை மீட்கும் உறவினன். நான் தான் மத்தியஸ்தன். என் ரத்தம் தான் சிந்தப்பட்டது. நான் மனிதனானேன். உலக தோற்றத்திற்கு முன்னர் முன்குறித்த சபையை திருப்ப வெளிப்பட்டேன். நானே அதை தீர்மானித்து அது அங்கே இருக்கும் என்று அதை பேசினேன். வேறு எவராலும் அதை செய்ய தகுதியாய் காணவில்லை. எனவே நானே கீழிறங்கி அதை செய்து முடித்தேன். நான் தான் அவர்களின் உறவினன். நான் அவர்களின் உறவினனானேன். ஆகவே பின்வந்த புஸ்தகத்தை எடுத்தார். ஆமென். ஓ, இந்திரம் எனக்காக காத்திருக்கும் அவர் யார்? சபையே, காத்திருக்கும் அவர் யார்? அங்கே உறக்காக காத்துக் கொண்டிருப்பது யாராயிருக்கக்கூடும்? அவர் மீட்கும் உறவினன். ஓ, என்ன ஒரு பயபக்திக்குரிய வாக்குமூலம் அல்லது செயல்! இப்பொழுது மீட்பிற்கான உரிமைப்பத்திரத்தை அவர் கொண்டிருக்கின்றார். அவர் அதை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். மத்தியஸ்த ஊழியம் இப்பொழுது முடிவடைகிறது. அவரை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். நினைவில் கொள்ளுங்கள், காலா காலமாக தேவனுடைய கரத்தில் இருந்தது, ஆனால் இப்பொழுதோ அது ஆட்டுக்குட்டியானவரின் கரத்தில் இருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், சர்வ சிருஷ்டியின் மீட்பின் உரிமை பத்திரம் இப்பொழுது அவர் கையில் இருக்கிறது. மானிட வர்க்கத்திற்கு அதை மறுபடியும் அளிக்க அவர் வந்திருக்கிறார். தேவ தூதர்களுக்கு அல்ல, அவர்களை மறுபடியும் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக்க அவரை அளிக்க வந்திருக்கிறார். அவர்கள் இழந்து போன அனைத்தையும் அவர்கள் மறுபடியும் பெற்று ஏதேன் தோட்டத்தின் நிலைக்கு திரும்ப வேண்டும். சர்வ சிருஷ்டியும் மரங்களும் மிருகங்களும் மற்ற யாவும் அந்நிலைக்கு வர வேண்டும். ஓ, என்ன இது உங்களுக்கு ஒரு நல்குணர்வை அளிக்கிறது அல்லவா? நான் களைப்படைந்ததாய் நினைத்தேன், ஆனால் இப்பொழுதோ அல்ல. பாருங்கள், சில நேரங்களில் வயது சென்றதால் பிரசங்கிக்க முடியவில்லை என்று நான் நினைப்பதுண்டு. ஆனால் இதை போன்ற காரியங்களை காணும் பொழுது நான் மீண்டும் ஒரு வாலிபனாக இருக்கிறேன் என்று நான் எண்ணுகிறேன். ஆம், அது உங்களுக்கு ஏதோ ஒன்றை செய்கிறது. புரிகிறதா? எனக்காக ஒருவர் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் நன்கு அறிவேன். நான் செலுத்த முடியாத கிரயத்தை அவர் செலுத்திவிட்டார். அது உண்மை. சார்லி, எனக்காக அவர் அதை செய்தார், உனக்காகவும் அவர் செய்தார், மானிட வர்க்கம் அனைத்துக்காகவும் அவர் கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். இப்பொழுது அவர் தம் மீட்பின் உரிமைகளை பெற்றுக் கொள்ள வந்திருக்கிறார். யாருக்காக அவர் அதை பெறுகிறார்? அவருக்காக அல்ல, நமக்காகவே. அவர் நம்மில் ஒருவர், அவர் நமது இனத்தான். ஓஹோ, என்ன அவர் என் சகோதரன், அவர் என் ரட்சகர், அவர் என் தேவன், அவர் என் மீட்பின் இனத்தான். அவர் எனக்கு எல்லாவுமாயிருக்கிறார். அவரை அன்றி நான் என்னவாயிருந்திருப்பேன்? அல்லது அவர் இல்லாமல் நான் என்னவாயிருக்க முடியும்? ஆகவே பாருங்கள், அவர் எனக்கு எல்லாவுமாயிருக்கிறார். அவர் நமது மீட்பின் இனத்தானாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இந்நேரம் வரைக்கும் அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் மீட்பின் புஸ்தகத்தை எடுத்து நமக்கு செய்த உரிமைகளை பெற்றிட இப்பொழுது முன்னே வருகிறார். அவர்கள் மறித்தார்கள், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்த விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கு மறியாமலும் இருப்பான், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று இயேசு கூறினார். அவர் முதலாம் ஜாபத்தில் நித்திரடைந்தாலும் அல்லது இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் தாமங்களில் நித்திரடைந்தாலும் அல்லது எங்கே நித்திரடைந்தாலும் பரவாயில்லை, என்ன நேரிடும்? தேவைய காலம் முழங்கும், கடைசிய காலம் துணிக்கும், கடைசி தூதர் செய்தி அளித்த பிறகு கடைசி முத்திரை திறக்கப்பட்டு கடைசிய காலம் முழங்கும். அப்பொழுது மீட்பட்ட மத ரத்தத்தினால் கழுவப்பட்ட சபையாகிய தம் பொக்கிஷங்களை பெற்றுக் கொள்ள புறப்பட்டு வருவார். இப்பொழுது சர்வ சிருஷ்டியும் இப்பொழுது அவர் கரத்தில் தான் உள்ளது. மீட்பின் திட்டம் முழுவதும் அவரிடத்து அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு ஏழு ரகசியமான முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், அவர் மாத்திரமே அந்த ரகசியங்களை யாருக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு அவர்களை வெளிப்படுத்துவார். பாருங்கள், அவர் அதை தமது கரத்தில் வைத்துள்ளார். இப்பொழுது அந்த மீட்பின் புஸ்தகம் ஏழு முத்திரைகளான ரகசியங்களால் முத்திரிக்கப்பட்டுள்ளது. அதை அந்த காலத்தில் வெளிப்படுத்துவதாக அவர் வாக்களித்தார். இப்பொழுது கவனியுங்கள் நண்பர்களே, நான் 8:30 முடித்து விடுவதாக உங்களிடம் கூறினேன், ஆனால் நான் இந்த பகுதிக்கு வருவதற்காக 3 அல்லது 4 பக்கங்களை விட்டுவிட்டேன். ஆகவே நான் விரும்புகிறேன், நான் ஏற்கனவே 9 மணியை தாண்டி உள்ளேன், ஆகையால் நாளைக்கும் நீங்கள் இங்கு வர வேண்டும். ஆனால் இப்பொழுது இந்த ஏழு முத்திரைகள் அடங்கிய மீட்பின் புஸ்தகத்தை தமக்காக எடுத்துக் கொள்ள ஆட்டுக்குட்டியானவர் ஒருவரால் மட்டுமே முடியும். அவர் தம்முடைய மீட்கும் உரிமைகளை பெற்றுக் கொள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த அந்த புஸ்தகத்தை எடுத்துக் கொண்டார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அளிக்கும்படி அவரால் மீட்கப்பட்ட உனக்காகவும் எனக்காகவும் அவர் உரிமை பெற்று அங்கு வந்தார். பாருங்கள், அவர் நம்மை அந்த பழைய நிலைக்கு மீட்டு விட்டார். ஆட்டுக்குட்டியானவர் தம் கரத்தில் புஸ்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கும் போது ஏழு முத்திரைகளை திறந்து கடந்து போன காலத்தை நமக்கு காண்பிக்க தேவன் கிருபையும் இரக்கமும் வரல வேண்டுமாய் நாம் அவரிடத்தில் மன்றாடுவோமாக. ஓ,
என்ன
அவர் அந்த புஸ்தகத்தை முத்திரிக்கப்பட்டிருந்த உரிமை பத்திரத்தை இப்பொழுது அதை நீங்கள் உங்கள் மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். உடைத்து அதில் உள்ள ஏழு முத்திரைகள் அடங்கிய ரகசியங்களை தம்மால் மீட்கப்பட்ட தம்முடைய பிரஜைகளுக்கு வெளிப்படுத்தும்படியாக அதை எடுத்தார் என்பதை கவனியுங்கள். முத்திரைகளை குறித்து நாம் சிந்திக்கும் போது, நாம் கடந்த காலத்துக்கு சென்று பலிபீடத்தின் கீழே உள்ள ஆத்துமாக்கள் எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே என்று கூக்குரல் இடுவதை நாம் காணலாம். இதோ அவர் பலிபீடத்தின் மேல் மத்தியஸ்தராக இருந்து அவர்களை போல் உபத்திரவப்பட வேண்டியவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் சிறிது காலம் இளைப்பாற வேண்டும் என்பார். ஆனால் இப்பொழுது இந்த கடைசி முத்திரையில் இருந்து அவர் வருகிறார். அதன் பின்பு அவர் ஒருபோது மத்தியஸ்தர் அல்ல, அவர் ராஜாவாக வருகிறார். அவர் என்ன செய்கிறார்? அவர் ராஜாவானால் அவருக்கு பிரஜைகள் இருக்க வேண்டும். அவரால் மீட்கப்பட்டவர்கள் தான் அவர் பிரஜைகள். அவர் தாம் மீட்டுக் கொண்டவர்களின் மேல் உரிமையை பெற்றுக் கொள்ளும் வரை அவர்கள் அவர் முன்னிலையில் வர முடியாது. இப்பொழுது அவர் மத்தியஸ்த உத்தியோகத்தை விட்டு உரிமைகளோடு அவர் வருகிறார். ஆமென். அவர் மத்தியஸ்தராக இருந்த போது மரணம் நம்மை கல்லறைக்குள் வைத்தது. ஆமென். கர்த்தருடைய வருகமேட்டு உயிரோடு இருக்கிறவர்கள் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கடைசி எக்காலத்தில் தேவைய காலம் முழங்கும். கடைசி முத்திரை உடைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஏழாம் தூதன் தன் செய்தி அளித்த பிறகு கடைசி எக்காலம் முழங்கும். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோடு கூட எடுக்கப்பட்டு அவரை ஆகாயத்தில் சந்திப்போம். அவர் உரிமை பெறுகிறார். அவர் தம் சொத்துக்களை பெற்றுக் கொள்ள புறப்பட்டு வருகிறார். கவனியுங்கள், இதை பாருங்கள். என்னே, அவர் ஏழு முத்திரைகளை உடைத்து எங்கே கடைசி சபைக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த சபை மாத்திரமே இப்பொழுது உயிரோடு உள்ளது. மற்ற சபையினர் யாவரும் நித்திரையடைந்துள்ளனர். நான் முதலாம் ஜாமத்தில், இரண்டாம் ஜாமத்தில், மூன்றாம் ஜாமத்தில் என்று ஏழாம் ஜாமம் வரை அவர் கூறினார். ஆனால் ஏழாம் ஜாமத்தில் இதோ மனவாளன் வருகிறார் என்ற சத்தம் இல்லை, அழைப்பு உண்டாயிற்று. உறங்கிக் கொண்டிருக்கும் கன்னியர்கள், அதாவது பெயர் கிறிஸ்தவ சபைகளின் அங்கத்தினர்கள், அப்பொழுது ஓ நீங்கள் அறிவீர்களா, நான் பரிசுத்த ஆவியை பெற விரும்புகிறேன் என்பார்கள். நீங்கள் பிரசுத்தரியன்களையும் எபிஸ்கோபல் ஸ்தாபனத்தாரையும் கவனித்திருக்கிறீர்களா? அன்று பீனிக்ஸ் பட்டணத்தில் நடந்த கூட்டத்தில் அங்கு நின்று கொண்டிருந்த மனிதர் சத்தம் என்ற இதழில் கூறப்பட்ட பரிசுத்த பிதா இன்னார் இன்னார் நல்லது, அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு என்ன சம்பவித்தது? எந்த மனிதனையும் பிதா என்று அழைக்காதிருங்கள் என்று வேதம் கூறுகின்றது. அவர்கள் எல்லோருமே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் ஆம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஒரு ஸ்திரீ மற்றொரு ஸ்திரீயை சந்தித்து, நான் எபிஸ்கோபல் ஸ்தாபனத்தை சேர்ந்தவன் என்பதை நீ அறிவாய், அன்று நாள் நான் அதிக பாஷையில் பேசுகிறேன், நான் பரிசுத்தாவியை பெற்றுவிட்டேன், ஆனால் யாரிடமும் இது கூற வேண்டாம் என்றாள். அவள் பரிசுத்தாவியை பெற்றாள் என்பதை நான் வெகுவாய் சந்தேகிக்கிறேன். நீ ஒரு கால அந்நிய பாஷையில் பேசியிருக்கலாம், ஆனால் ஒரு மனிதன் பரிசுத்தாவியினால் அனல்முட்டப்படும் போது அவன் எங்கனம் சும்மா இருக்க முடியும்? அது சரியானதாகும். பாருங்கள் பாருங்கள், அப்படி செய்ய முடியாது. மேலறையில் குழுமியிருந்த பேதுருவும் யாக்கோபும் யோவானும் மற்றவர்களும், ஓ நாம் இப்போது பரிசுத்தாவி பெற்றுவிட்டோம், ஆனால் நாம் அமைதியாக இருப்பது நல்லது என்று கூறியிருக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். சகோதரனே, அவர்கள் ஆர்வம் கொண்டு கதவுகளிலும் ஜன்னல்களிலும் நுழைந்து வீதிகளில் சென்று குடிகாரரை போல மற்றவர்கள் காணப்பட்டனர். அதுதான் உண்மையான பரிசுத்தாவி பெறுதலின் அடையாளம். ஆனால் தூங்கிக் கொண்டிருந்த கன்னிகை, அதாவது புத்தி இல்லாத கன்னிகை, எதையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை பாருங்கள். அது சரி. ஆம், அவர்கள் எண்ணெய் வாங்க முயற்சி செய்த போது அவர்கள் எண்ணெய் வாங்கிவிட்டதாக வேதம் கூறவில்லை என்பது நினைவிருக்கட்டும். அவர்கள் எண்ணெய் வாங்க முயன்று கொண்டிருந்த போது ஒரு சத்தம் உண்டானது. என்ன நேர்ந்தது? அந்த சத்தத்தை கேட்டவுடன் தூங்கிக் கொண்டிருந்த கன்னிகைகள் அனைவரும் எழுந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தின. எண்ணெய் வைத்திருந்த புத்தியுள்ள கன்னிகைகள் கல்யாண விருந்துக்கு சென்றனர். அது சரிதானே? மற்றவர்கள் உபத்திரவ காலத்திற்கென்று விடப்பட்டனர். அங்கு அழுகையும் ஓலமும் பற்கடிப்பும் உண்டாகும். அவர்கள்தான் சபை, மணவாட்டி அல்ல. சபை, மணவாட்டி உள்ளே சென்றாள். மணவாட்டிக்கும் சபைக்கும் முழு வித்தியாசம் உண்டு. ஆமையா, அவர்கள் கல்யாண விருந்துக்கு சென்றனர். ஓ மகனே, கவனி, முத்திரைகள் இந்த கடைசி சபையின் காலத்தில் உடைக்கப்படுகின்றன. ஏன்? இந்த சத்தியங்கள் வெளிப்படுவதற்காகவே. ஆட்டுக்குட்டியானவர் தம் பிரஜைகளை அவர் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ள கருதி முத்திரைகளை உடைத்து மணவாட்டி சபைக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய மணவாட்டிக்கு பாருங்கள், ஓ என்ன, அவர் தம்முடைய பிரஜைகளை இப்பொழுது தம்மிடம் சேர்த்துக் கொள்ளுகிறார். அது என்ன? பூமியின் உறுதியில் நின்று, சமுத்திரத்தின் ஆழத்தின்று, எல்லா குழிகளிலும் இருந்து, எல்லா இடங்களிலும் இருந்தும், அந்தகாரத்தின்றும், பரதேசியில் இருந்தும், அவர்கள் எங்கிருந்தாலும் அவர் கூப்பிடுகையில் அவர்கள் மறு உத்தரவு அருள்வார்கள். ஆமென், ஆமென். அவர் அவர்களை கூப்பிடுவார், அவர்கள் மறு உத்தரவு அருள்வார்கள். அவர் தமது பிரஜைகளை சேர்த்துக் கொள்ள வருகிறார். அவர் தமது ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அவர்கள் புரிந்து கொண்டனர். அப்பொழுது இனி காலம் செல்லாது, காலம் கடந்து விட்டது, அது முடிந்து விட்டது. சரி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக மத்தியஸ்த ஊழியம் செய்வதை அவர் விட்டுவிட்டு சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு அவர் தமது செய்தியை புறக்கணித்தவரை உலகத்தை நியாயத்தில் நிறுத்த சிங்கமாக ராஜாவாக வருகிறார். அப்பொழுது அவர் மத்தியஸ்தர் அல்ல. பழைய ஏற்பாட்டின் போதகத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நாம் துரிதமாக முடித்து விடுவோம். கிருபாசனத்தில் இருந்து ரத்தம் எடுக்கப்பட்டவுடன் அது என்னவாயிருந்தது? நியாயாசனமாயிருந்தது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தம் பிதாவின் சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு அவர் உரிமையை பெற்றுக் கொள்ளும் போது அது நியாயாசனமாக மாறுகிறது. அவர் அப்பொழுது ஆட்டுக்குட்டி அல்ல, அவர் சிங்கம், ராஜா. அவர் தமது ராணியை அழைத்து தம் பக்கத்தில் நிறுத்திக் கொள்கிறார். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? சிங்காசனங்கள் வைக்கப்பட்டதையும் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டதையும் ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்ததையும் தானியேல் கண்டான், ராஜாவும் ராணியும். அதன் பின்பு வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அதுதான் ஜீவ புஸ்தகம். அது சபைக்காக திறக்கப்படுகின்றது. அப்பொழுது ராஜாவும் ராணியும் அங்கு நிற்கிறார்கள். ஒரு மாடுமைக்கும் பையனுடைய பாடலின் தியானமாக இது கூறப்பட்டுள்ளது. கடந்த இரவு நான் புல்வெளியில் கிடந்த வண்ணம் நான் வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை நோக்கியவாறே மாடுமைக்கும் ஒருவனாவது அந்த இனிமையான ஸ்தலத்திற்கு செல்ல முடியுமா என்று வியப்புற்றேன். சந்தோஷம் மிகுந்த அந்த ஸ்தலத்தை அடைவதற்கு ஒரு பாதை உண்டு. ஆனால் அது மங்கிர வெளிச்சம் கொண்டதாக உள்ளது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கேட்டுக்கு போகும் பாதையோ விசாலமானதாயும் பிரகாசம் உள்ளதாயும் இருக்கிறது. மற்றொரு பெரிய முதலாளியை குறித்தே அவர்கள் பேசிக் கொள்கின்றனர். இவரோ மாடு மேய்ப்பவனின் வாழ்க்கையை பற்றியதையே பேசுகிறான். மாடு அழைத்துக் கொள்ளுதலை நீங்கள் கண்டிருந்தால் இது உங்களுக்கு தெளிவாக புலனாகும். வேறொரு பெரிய முதலாளியை குறித்து பேசிக் கொள்கின்றனர். அவருக்கு எப்பொழுதும் கிடங்கின் அளவுக்கு மிஞ்சி மாடுகள் இருப்பதில்லை. அவர் எப்பொழுதும் குறுகலான நேரடி வழியில் வந்த ஒரு பாவிக்கு தம் கிடங்கில் இடமளிப்பார். அவர் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று அவர்கள் சொல்கின்றனர். நம் ஒவ்வொரு செய்கையையும் பார்வையையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் பாதுகாப்புக்கென அவருடைய குறிகள் தரிக்கப்பட்டு அவர் மாட்டு பட்டியலின் புத்தகத்தில் நாம் பெயரெழுதப்படுவோமாக. ஒரு நாளில் ஒரு பெரிய வளைத்துக் கொள்ளுதல் உண்டாகும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது மாடு மேய்ப்பவர்கள், அதாவது தீர்க்கதரிசிகளும் ஞான திருஷ்டிக்காரரும், வேட்டை நாய்களைப் போல அங்கு முதலாளியால் நிறுத்தப்பட்டு தங்கள் குறியிட்ட மாடுகளை அறிந்து அவர்களை ஒன்றாக வளைத்துக் கொள்வார்கள். மாடுகள் வளைந்து கொள்ளுதலை நீங்கள் கண்டதுண்டா? முதலாளி அங்கு நின்றிருப்பார். அப்பொழுது மாடு மேய்ப்பவர்கள் சிறிய குதிரை மேலேறி மாடுகளுக்கு இடையே சவாரி செய்வர். தாங்கள் குறியிட்ட மாடுகள் செல்வதை அவர்கள் கண்டவுடன் முதலாளிக்கு சைகை செய்வார்கள். முதலாளியும் சரியென்று தலையசைப்பார். அப்பொழுது அந்த சிறிய குதிரை அவர்களுக்கிடையே சென்று முதலாளிக்கு சொந்தமானவர்களை ஏறுபிரித்து அப்படியே வளைத்துக் கொள்ளும். பாருங்கள், ஒரு நாளில் ஒரு பெரிய வளைந்து கொள்ளுதல் உண்டாகும் என்று அவர்கள் சொல்லுகின்றனர். அப்பொழுது மாடு மேய்ப்பவர்கள் வேட்டை நாய்களைப் போல அங்கு முதலாளியால் நிறுத்தப்பட்டு தாங்கள் குறியிட்ட மாடுகளை அறிந்து அவைகளை ஒன்றாக வளைத்துக் கொள்வார்கள். அந்த பாட்டை எழுதினவன் சொல்லுகிறான், நானோ வழிதப்பி போன கன்றுக்குட்டியைப் போல இருக்கிறேன், மரண தண்டனை விதிக்கப்பட்ட மனிதனைப் போல இருக்கிறேன். சவாரி செய்யும் மாடு மேய்ப்பவர்களின் முதலாளி வரும்போது நான் மற்ற மாடுகளோடு கொல்லப்படுவேன். குறியிடப்படாத மாடுகள் எல்லாம் கொல்லப்பட்டு சூப் தயார் செய்யப்படுவது வழக்கம். பாருங்கள், சவாரி செய்யும் மாடு மேய்ப்பவரின் முதலாளி யார்? அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர். குறியிடப்பட்ட மாடுகளை நன்கறிந்த ஏழு செய்தியாளர்களை அவர் நிறுத்தியிருக்கிறார். பாருங்கள், அவர் வருவதை இங்கு கவனியுங்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மத்தியஸ்த ஊழியம் செய்த அவர் தம்மை புறக்கணித்த முழு உலகத்தையும் நியாயத்தீர்ப்பில் கொண்டு வர சிங்காசனத்தை விட்டு சிங்கமாக ராஜாவாக புறப்படுகிறார். நமது இனத்தான் மீட்பர் அப்பொழுது எல்லாவற்றுக்கும் ராஜாவாக இருப்பார். ஏன்? அவர் மீட்பின் உரிமை பத்திரத்தை பெற்று அதை தம் கரத்தில் வைத்துள்ளார். அவரை நான் அறிந்திருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், அப்பொழுது அவர் தம் உரிமைகளை, அதாவது சபையை, மணவாட்டியை பெற்றுக் கொள்ளுகிறார். அதன் பின்பு அவர் என்ன செய்கிறார்? அவருடன் போட்டியிட்ட சாத்தானை அக்னி கடலில் தள்ளுகிறார். அவனால் ஊக்குவிக்கப்பட்ட எல்லோரையும், அவருடைய மீட்பின் வார்த்தையை புறக்கணித்த ஏனையோரும் அவனுடன் அக்னி கடலில் தள்ளப்படுகின்றனர். அவர் இப்பொழுது ராஜாவாக இருக்கிறார். இன்னும் சிங்காசனத்தின் மேல் இரக்கம் பெற்றிருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அதை நீங்கள் நிராகரிக்காதீர்கள். பாருங்கள், நீங்கள் யார் என்பதை சவாரி செய்யும் மாடு மேய்ப்போர் அறிவார்கள். 2000 வருட காலமாக சாத்தான் அவருக்கு தொந்தரவு கொடுத்து வந்த அவருடைய போட்டியாளனோ என் விருப்பப்படி ஜனங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவர்கள் இன்னமும் என் ஆதிக்கத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் என்னுடையவர்கள். அவர்கள் உரிமையை பறிகொடுத்து விட்டனர் என்றெல்லாம் கூறி வந்தார். ஆனால் அவரோ மீட்கும் இரத்தானாக நம்மை மீட்டுக் கொண்டார். அவர் இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சாத்தான் அவர்களை கல்லறையில் வைப்பேன் என்கிறார். ஆனால் அவர் சபையை நோக்கி, உங்களை கல்லறையில் இருந்து நான் வெளியே கொண்டு வருவேன் பாருங்கள், ஆனால் முதலில் நான் பரிந்து பேசும் ஊழியத்தை ஏற்க வேண்டும் என்கிறார். அவர் அங்கே நித்தியத்தில் மத்தியஸ்த ஊழியம் செய்து கொண்டு உட்கார்ந்திருந்த அவர் பிதாவின் சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறார். இப்பொழுது அவர் ராஜாவாக வந்து எல்லா ஜாதிகளையும் இருப்பு கோளால் அரசாடுவார். அப்பொழுது நியாய தீர்ப்பு உண்டாகும். ஓ சகோதரனே, நமது மீட்கும் இனத்தான் எல்லாவற்றையும் தம் கரத்தில் வைத்திருக்கிறார். அது சரி. ஆமையா, அவர் என்ன செய்கிறார்? அவர் போட்டியிட்டுக் கொண்டிருந்த சாத்தானை நோக்கி, அவர்கள் இப்பொழுது என்னுடையவர்கள், அவர்களை நான் கல்லறையிலிருந்து உயிர்ப்பித்தேன் என்கிறார். அவர் பொய்யரையும் வார்த்தையை புரட்டினவர்களையும் சாத்தானோடு அக்கினிக்கடலில் தள்ளி நிர்மூலமாக்குவார். அத்துடன் எல்லாம் முடிந்துவிடும். அவர்களை அவர் அக்கினிக்கடலில் தள்ளுகிறார். ஓ என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் முடிக்கும் முன்னர் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன், அதன் பின்னர் நாம் துரிதப்படுவோம். கவனியுங்கள், நாம் 7 வசனம் வரை விவரித்து விட்டோம். ஆனால் இப்பொழுது 8 வசனம் முதல் 14 வசனம் முடிய என்ன சம்பவிக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள யாவும், நீங்கள் அதை சற்று கவனியுங்கள். இப்பொழுது நான் அதை வாசிக்கட்டும். நான் புஸ்தகத்தில் இருந்து 7 வசனத்தை வாசித்தால் நலமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், 6 வசனத்தை கவனியுங்கள். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பொருளுக்கு மத்தியில் இருக்க கண்டேன். அது 7 தலைகள் அல்லது 7 கொம்புகளையும், நான் அதைத்தான் குறிப்பிட்டு கூறுகிறேன், 7 கண்களையும் உடையதாக இருந்தது. நாம் அதை சற்று முன் விவரித்தோம். அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். பாருங்கள், 7 சபை காலங்களின் 7 செய்தியாளர்கள் அக்கினி எரிந்து கொண்டிருக்கும்படி செய்தனர். பாருங்கள், சரி. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் அதை செய்தபோது என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். நீங்களோ ஒரு யூபிலியை குறித்து பேசுகின்றீர்களே, இங்கேதான் சரியாக முத்திரைகளை உடைக்கும் சம்பவம் நேரிடுகின்றது. இதன் பின்பு நாம் அரை மணி நேர அமைதியை குறித்து பார்ப்போம். இதை கவனியுங்கள். நாம் இப்பொழுது இதை துவங்கி அடுத்த ஞாயிறு இரவன்று இங்கே முடிப்போம். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், நீங்கள் ஆயத்தமா? அப்படி என்றால் ஆமே என்று சொல்லுங்கள். அவர் அதை செய்தபோது என்ன சம்பவித்தது என்பதை கூர்ந்து கவனியுங்கள். முழு சிருஷ்டியுமே தவித்துக் கொண்டிருந்தது. என்ன செய்ய வேண்டும் என ஒருவரும் அறியாததால் யோவான் அழுதான். இதோ ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார். அவர் வந்துவிட்டார். மனிதன் விழுந்ததால் அந்த புஸ்தகத்தை இழந்து விட்டார். அது அதன் மூல சொந்தக்காரன் கரங்களில் இருந்தது. இனிமேல் எந்த ஒரு மனிதனும் அதை எடுத்து பூமியை மீட்க முடியாது. நான் கூறினபடி மதகுருவோ போப்பாண்டவரோ வேறு யாருமே அதை செய்ய முடியாது. ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் முன் வந்தார். மரியாளோ இந்த பரிசுத்தமானோ அல்லது அந்த பரிசுத்தமானோ அல்ல, அடிக்கப்பட்டு ரத்தம் தோய்ந்த ஆட்டுக்குட்டியானவர் முன் வந்து சிங்காசனத்தில் வீற்றிருந்தவரின் வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை எடுத்துக் கொண்டார். இனத்தான் மீட்பர் புஸ்தகத்தை எடுத்ததை பலிபீடத்தில் உள்ள ஆத்துமாக்களும் தூதர்களும் மூப்பரும் அனைத்தும் கண்டனர். இருந்த போதிலும் அது எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் நிகழ்ச்சியாகும். இன்றோ அவர் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆனால் அவர் இதை செய்ய வருகிறார். கவனியுங்கள், அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்த ஆண்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொக்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, அந்த பரிசுத்தமான்கள் பலிபீடத்தின் கீழ் உள்ளவர்கள், அவர்கள் மீட்புக்காகவும் உயிர்த்தெழுதலுக்காகவும் ஜபித்தனர். பாருங்கள், இப்பொழுது மூப்பர்கள், எங்களுக்கு ஒரு பிரதிநிதி இப்பொழுது இருக்கிறார், நமக்கு பரலோகத்திலே ஒரு இனத்தான் உண்டு, அவர் நம்முடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ள வந்துவிட்டார் என்று சொல்லி அந்த பரிசுத்தமான்களின் ஜபங்களை ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக ஊற்றுகின்றனர். தேவநீர் புஸ்தகத்தை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவருக்கென்று கவனியுங்கள், உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். அவர்கள் திரும்பி வர விரும்பினர். ஆனால் இங்கே அவர்கள் மறுபடியும் பூமிக்கு சென்று ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆகின்றனர். தேவனுக்கு மகிமை. எனக்கு அந்நிய பாஷை பேச வேண்டும் என்ற உணர்வு உண்டாகிறது. பாருங்கள், கவனியுங்கள். ஆம், அவரை துதிப்பதற்கு என்னிடம் போதிய பாஷை இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நான் அறியாத பாஷை அதற்கு அவசியம். கவனியுங்கள், நான் பார்த்தபோது, இதை கவனியுங்கள், பின்னும் நான் பார்த்தபோது அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அங்கு எப்படிப்பட்ட யூபிலி உண்டாயிருக்கிறது என்பதை கவனிக்கவும். ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த மீட்பின் புஸ்தகத்தை எடுத்தவுடன் பலிபீடத்தின் கீழே உள்ள ஆத்துமாக்கள் நாம் அதை பெற்றுக் கொள்வோம் என்று மகா சத்தமிட்டனர். மூப்பர்கள் தாழ விழுந்து வணங்கினர். அவர்கள் பரிசுத்தவான்களின் ஜெபங்களை அவருக்கு முன் ஊற்றினர் என்ற நம் இனத்தான் ஒருவர் நம் பிரதிநிதியாக இருக்கிறார். அவர்கள் மூங்குப்புற விழுந்து நீர் அடிக்கப்பட்டதனால் பாத்திரவனாயிருக்கிறீர் என்று சொல்லி ஒரு பாட்டை பாடுகின்றனர். தூதர்கள் என்ன செய்கின்றனர் என்பதை இப்பொழுது கவனியுங்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 ஆயிரம் ஆயிரமாகவும் இருந்தது. மேலும் கவனியுங்கள், அவர்களும் மகாசத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக் கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆட்டுக்குட்டியானவர் மத்திய ஸ்தலத்தை விட்டு தமக்கு சொந்தமானவர்களை பெற்றுக் கொள்ள முன்னடக்கும் போது பரலோகத்தில் என்ன குதூகலம் பாருங்கள். அடுத்ததாக அந்த குதூகலம் யோவானை பற்றிக் கொண்டது என்பதை அறிவீர்கள். அவன் முத்திரைகள் உடைக்கப்பட்ட போது தன்னுடைய பெயர புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதை அவன் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பான். அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை கவனியுங்கள்.
Creature which is in heaven and on the earth and underneath the earth, such as within the sea.
அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். ஆமென், ஆமென், ஆமென். ஓ, அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஒரு யூபிலியை குறித்து பேசுவோம். ஆட்டுக்குட்டியானவர் புறப்பட்டு வரும்போது என்ன ஒரு சமயம் என்பதை பற்றி பேசுவோம். பாருங்கள், அந்த புஸ்தகத்தில் உள்ள ரகசியங்கள் பரலோகத்திலும் முத்திரிக்கப்பட்டுள்ளது. என் பெயர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறதா என்று கேட்கலாம். எனக்கு தெரியாது, என் பெயர் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அவ்விதம் இருந்தால் அது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் முதல் காரியம் என்னவெனில், உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே அந்த மீட்பிற்கு பிரதிநிதித்துவம் என்பதாகும். அவர் புஸ்தகத்தை எடுத்து மகிமை முத்திரைகளை உடைத்து புஸ்தகத்தை திறந்து அதில் அடங்கியுள்ள ரகசியங்களை தமது ஜனங்களுக்கு வெளிப்படுத்த எண்ணி அவருடைய 7 தூதனிடம் பூமிக்கதை அனுப்புகிறார். அதுவேதான். ஓ என்னே, அப்பொழுது என்ன சம்பவித்தது? பரலோகத்தில் மிகுந்த சத்தமும் ஆரவாரமும் அல்லேலூயாக்களும் அபிஷேகம் வல்லமை மகிமை வெளிப்படுத்தல் யாவும் உம்முடையதே என்னும் சத்தமும் எழும்புகின்றது. நமது சகோதரனும் வயோதிபரான யோவானும் அங்கு நின்று கொண்டு சத்தமிட்டான். ஏன்? அவன் வானத்தில் உள்ள சிருஷ்டிகள் யாவும், பூமியில் உள்ள அனைத்தும், சமுத்திரத்தில் உள்ள யாவும் ஆமேன், ஆமேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் மகத்துவமும் வல்லமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று மகா சத்தமிட்டதை கேட்டான். முத்திரைகள் உடைக்கப்படும் போது பரலோகத்தில் என்ன சந்தோஷம்! யோவான் காலமாகிய திரைக்கு பின்னால் இருப்பவர்களை கண்டு அதோ யோவான் இருக்கிறான் என்று சொல்லி தன்னையே அங்கு கண்டிருப்பான். ஓ, பரலோகத்தில் உள்ள ஒவ்வொன்றும் என்று கூறின அவன் மகிழ்ச்சி மிகுதியினால் மிகுந்த சத்தமிட்டு ஆர்ப்பரித்திருப்பார்களவா? பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும், பூமியில் உள்ளவைகள் யாவும், பூமியின் கீழ் உள்ள யாவும், சர்வ சிருஷ்டியும் ஒவ்வொன்றும் ஆமேன், ஸ்தோத்திரமும் மகிமையும் ஞானமும் வல்லமையும் மகத்துவமும் ஐஸ்வர்யமும் அவருக்கே உரியது என்று நான் கூறுவதை கேட்டன என்று யோவான் கூறுகிறான். ஆமேன். ஏன்? ஆட்டுக்குட்டியானவரும் நமது இனத்தான் மீட்பெருமானவர் தாம் மத்தியஸ்த ஊழியம் செய்து கொண்டிருந்த சிங்காசனத்தை விட்டு தமது உரிமைகளை பெற்றுக் கொள்ள முன்னே வந்தார் என்ற வெளிப்பாட்டை யோவான் பெற்றுக் கொண்டதால் அவ்விதம் சத்தமிட்டு ஆர்ப்பரித்தான். ஓ, விரைவில் ஆட்டுக்குட்டியானவர் தம்முடைய மனவாட்டியை எப்போதும் தமது பக்கத்தில் இருக்க அவளை கொண்டு செல்வார். வானத்தின் சேனைகள் அனைத்தும் அங்கு கூடியிருப்ப ஓ, அது மகத்தான காட்சியாயிருக்கும். எல்லா பரிசுத்தவான்களும் கரையற்ற வெண்மையுடன் இருப்பர். நாம் இயேசுவுடன் நித்தியமாக அரசாளுவோம். ஓ, வந்து புசியுங்கள் வார்த்தையை என்று எஜமான் அழைக்கிறார். வந்து புசியுங்கள். ஓ, இதை விவரிக்க எனக்கு வார்த்தைகள் போதா? பாருங்கள், வந்து புசியுங்கள், வந்து புசியுங்கள். நீங்கள் இயேசுவின் மேஜையில் நேரமும் விருந்துள்ளலாம். இப்பொழுது அந்த மேஜையை விட்டு சென்றால் உங்களுக்கு ஆகாரம் கிடைக்காது. திரளான ஜனங்களை போஷித்தவர், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார் என்று கூறினவர். இந்த கடைசி நாட்களில் இந்த காரியங்களை வாக்களித்தவர், இந்த காரியங்களை கூறினவர், இந்த ரகசியங்கள் வெளிப்படும் தருவாயில் இருக்கும் உங்களை வந்து புசியுங்கள் என்று அவர் அழைக்கிறார். ஓ என் சகோதரனே, அது இழந்து போக வேண்டாம். இப்பொழுது சற்று நேரம் நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நாளை இரவு தேவனுடைய கிருபையால் அந்த முதலாம் முத்திரையின் கீழ் உள்ள ரகசியங்களை பார்ப்போம். தேவன் அந்த முத்திரையை உடைத்து உலக தோற்றத்துக்கு முன்னால் அதில் மறைந்திருக்கும் ரகசியங்களை நாம் காணும்படி நமக்கு வெளிப்படுத்துவார். அதற்கு முன்பு பாவியாகிய நண்பனே அல்லது வெதுவெதுப்பான சபையின் அங்கத்தினரே, நீ ஒரு சபையின் அங்கத்தினராக மாத்திரம் இருக்கிறாயா அல்லது நீ ஒரு அங்கத்தினராக இருக்கவில்லையா? நீ சபையின் அங்கத்தினாய் மாத்திரம் இருந்தால் அது இருந்தும் இல்லாமல் இருப்பதும்
ஒன்றுதான்.
உனக்கு மறுபிறப்பு அவசியம். நீ இயேசுவின் ரத்தத்தினிடம் வர வேண்டும். உன் பாவங்களை கழுவி அதை நினையாமற் போக செய்யும் ஒருவரிடம் நீ வர வேண்டும். ஆட்டுக்குட்டியானவரை ஆகாயத்தில் சந்திக்க நீ இன்னமும் ஆயத்தமாகவில்லை என்றால், சர்வ வல்லமை உள்ள தேவனால் அக்கினிஸ்தம்பமாகிய ஒரு தூதனை கொண்டு எனக்கு அளிக்கப்பட்ட வல்லமையின் ஊழியத்தின்படி ஒரு தூதன், அக்கினிஸ்தம்பம், இவர்கள் பங்கெடுக்கும் இந்த ஊழியத்தில் இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறதாவது, இந்த பூமியில் காணப்படும் ஒரு ஸ்தாபன விடுதியின் அங்கத்தினராக மாத்திரம் இருந்து கொண்டு அவரை சந்திக்க முயல வேண்டாம். எனக்கு தெரிந்தவரை அவர் இப்பொழுதும் சிங்காசனத்தில் வீற்றிருந்து மத்தியஸ்தராக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இத்தருணத்தை நழுவு விடாமல் இப்பொழுதே அவரிடை வா. நீ அவரிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பினாலும் உன்னால் வர முடியாமற் போகும் நாள் ஒன்று வரும். அப்பொழுது மத்தியஸ்தர் இருக்க மாட்டார். தேவனுடைய ரகசியங்கள் வெளிப்பட்டு தேவ ஆவியினால் இந்த கடைசி நாட்களில் அவர் வாக்களித்த ஒவ்வொரு காரியமும் காட்டப்பட்டு ரூபகாரப்படுத்தப்படும் இக்காலமாகிய ஏழாம் சபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையை அறிந்து கொள்வோமானால் இன்னும் எவ்வளவு காலம் விடப்பட்டுள்ளது என்பதை நாம் அறியலாம். ஆகையால் பாவியாகிய நண்பரே, இப்பொழுதே அவர் அண்டை வா. கர்த்தராகிய இயேசுவே, காலம் கடந்து கொண்டே போகின்றது. நாங்கள் நினைப்பதை காட்டிலும் இப்பொழுது காலதாமதமாயிருக்கலாம். இந்த சமயம் சமீபித்து வருவதை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். விசுவாசிக்கோ, இது இந்த உலகம் இதுவரை காணாத மகத்தான சமயமாயிருக்கும். ஆனால் உண்மை புறக்கணித்தவனுக்கு இது மிகவும் விசனமான ஒரு சமயம். வரப்போகும் உபத்திரவங்களையும் வியாகுலங்களையும் விவரிப்பதற்கு வார்த்தைகள் போதா. அவ்வாறே விசுவாசிக்கு அளிக்கப்படவிருக்கும் ஆசீர்வாதங்களை விவரிப்பதற்கும் வார்த்தைகள் போதா. பிதாவே, இங்குள்ளவர்களில் சிலர் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கக்கூடும். அவர்கள் புத்தி கூர்மையுள்ள மானிடர். ரத்தம் இப்பொழுதும் கிருபாசனத்தின் மேல் இருக்குமாயின் ஆட்டுக்குட்டியானவர் இன்றிரவு சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு அவர்கள் இருதயங்களுக்குள்ளாக வந்து அவர்கள் இழந்து போனவர்கள் என்பதை வெளிப்படுத்தி தம் ரத்தம் தோய்ந்த கரங்களை நீட்டி சமயம் உள்ள பொழுதே வா என்று அவர்களை வரவேற்கட்டும். கர்த்தாவே, இந்த செய்தியை என் ஜெபத்துடன் உம் கரத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். பிதாவே, நீர் என்ன வேண்டுமானாலும் செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாம் தலைகள் வணங்கியிருப்பதோடு, நீங்கள் இந்த தேவையை இதுவரை பூர்த்தி செய்யாமல் இருந்தால், உங்கள் சபையை மாத்திரம் நீங்கள் நம்பியிருந்தால், அவைகள் உங்களை மீட்க முடியாது. மறித்து போன பரிசுத்தவான்கள் பரிந்து பேசுதலில் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் இன்னமும் இழக்கப்பட்டவர்கள். உங்களுடைய கரங்களின் கிரியைகளின் மேல் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால், நீங்கள் செய்திருக்கிற ஏதோ ஒரு நற்காரியத்தின் பேரில் நம்பிக்கை கொண்டிருந்தால் இன்னமும் இழக்கப்பட்டவர்களே. நீங்கள் உங்கள் தாயாரின் ஜபத்தின் பேரிலும் அல்லது உங்களுடைய தாய் தந்தையின் நீதியின் பேரிலும் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் இன்னமும் இழக்கப்பட்டவர்களே. நீங்கள் உணர்ச்சி வசப்படுதலின் பேரில், சில வினோதமான உணர்வுகளின் பேரில், உணர்ச்சி வசப்படுதலின் பேரில், அந்நிய பாஷை பேசுதல், குதித்து நடனமாடுதல் போன்றவர்களின் பேரில் மாத்திர நம்பிக்கை கொண்டு, இவைகளின் பேரில் நம்பிக்கை கொண்டு, ஆட்டுக்குட்டியானவரை அறியாமல், தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவரை அறியாமல் இருந்தால், இன்றிரவே தேவனிடத்தில் அந்த காரியத்தை சரிபடுத்திக் கொள்ள தேவனுடைய முன்னிலையில் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். எளிமை உள்ளவர்களாயிருங்கள், ஏனெனில் தேவன் எளிமையில் மறைந்திருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார் என்று வேதம் கூறியுள்ளதை நினைவில் கொள்ளுங்கள். நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கையில், நீங்கள் கர்த்தாவே நான் ஆம் என்று கூறுகிறேன் என்ற நித்தியத்துக்கேற்ற உங்களுடைய தீர்மானத்தை செய்வீர்கள் என்றே நான் நம்புகிறேன். ஒரு தீர்மானம் என்பது ஒரு கல்லை போன்றது. ஆனால் ஒரு கொத்தன் அந்த கல்லை வடிவமைத்து கட்டிடத்தில் பொருத்தாவிடில் அதனால் என்ன பயன்? ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் தாமே அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டிய நிலையை அடையும் வரை உங்களை வடிவமைத்து சீர்படுத்துவாராக. நீங்கள் வெற்றாச்சார முறை வாய்ந்த ஒரு சபையின் அங்கத்தினராக இருந்தால், நீங்கள் ஒரு பாவியாக இருந்தால், நீங்கள் என்னவாயிருந்தாலும், நீங்கள் கிறிஸ்து இல்லாமல் பரிசுத்த ஆவி இல்லாமல் இருந்தால், தேவன் தாமே இன்றிரவு உங்களுக்கு சமாதானத்தை அருளட்டும்.
Now, Lord, as saintly as I know how to come, and as
இப்பொழுதும் கர்த்தாவே, உம் சமூகத்தில் எங்கனம் வர வேண்டும் என்று வார்த்தையின் மூலம் நான் அறிந்த அளவுக்கு, உம்முடைய சமூகத்தில் உம்மிடத்தில் இவர்களை சமர்ப்பித்து நான் வார்த்தையுடன் இவர்களோடு கூட வருகிறேன். வார்த்தையானது இன்றிரவு ஜனங்களுடைய இருதயங்களில் குடிகொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த உறுதியான பரிசுத்த ஆவியானவரின் இனிமையான பிரசன்னம் தங்களுடைய ஜீவியங்களில் உண்டு என்னும் நிச்சயம் இல்லாதவர்கள் யாராவது இங்கே இருப்பார்களானால், அவர்களது மூர்க்க சுவாவம், அலட்சியம், தன்னலம் போன்றவை இந்த மகத்தான காரியத்திலிருந்து அவர்களை துண்டித்து பரிசுத்தாவி பெறாமல் அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்குமானால், ஸ்தாபனத்தின் கொள்கைகள் அல்லது உணர்ச்சிகள் தேவனுடைய இனிமையான ஐக்கியத்தினின்று அவர்களை பிரித்திருக்குமானால், அவை எல்லாம் இப்பொழுதே அகற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன்.
And at the Lamb, that bloody, holy kinsman that come walking forth.
ஆட்டுக்குட்டியான ரத்தம் தோய்ந்த அந்த பரிசுத்த இனத்தான் சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு அவருடையவர்களை பெற்றுக் கொள்ள தேவனுடைய சிங்காசனத்தின் தெய்வத்திறனுடைய வெளிச்சத்தினுடாக நடைபாதையில் நடந்து வருகிறார். தேவனே, அத்தகைய ஆட்டுக்குட்டியானவரை அவர்கள் இன்றளவு ஏற்றுக்கொள்ள உதவி புரியும். ஒவ்வொரு தீர்மானமும் பயபக்தியாக செய்யப்படட்டும். அவர்கள் தங்களை உமக்கு மாத்திரம் சமர்ப்பிக்கட்டும். நீர் மாத்திரமே அவர்களை வடிவமைத்து தேவனுடைய குமாரரும் குமாரத்தீடுமாக மாற்ற முடியும். இப்பொழுது நான் வழிநடத்தப்பட்டதை உணர்ந்த விதமாக இந்த பயபக்தியான ஜபத்தை ஏறெடுக்கிறேன். அவர் தம்மைத்தாமே உங்களுக்கு நிரூபித்தார் என்று பயபக்தியுடன் நான் தேவனுக்கு முன் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன். நீங்கள் மறுபடியும் பிறந்தால் ஒழிய கிறிஸ்தவர்களாக முடியாது. ஸ்தாபனத்தில் சேர்ந்து கொள்வதல்ல, செய்தி உண்மை என்று நீங்கள் பயபக்தியோடு விசுவாசியுங்கள். தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று நீங்கள் பயபக்தியோடு விசுவாசியுங்கள். அவர் இப்பொழுது உங்கள் இதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களுடைய இப்பொழுதுள்ள நிலைமையிலிருந்து நீங்கள் எவ்விதம் இருக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய வார்த்தை உங்களை செதுக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்தால், அதற்கு சாட்சியாக தயவு கூர்ந்து எழுந்திருங்கள். அவை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய விரும்பும் அந்த நபர் இங்கு இருப்பாரானால் அவர் எழுந்து நிற்கட்டும்.
Heavenly Father, I know not no more what to do but to quote your word. Here are men standing on their feet.
பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையை மேற்கோள் காட்டுவதைத் தவிர வேறொன்றையுமே செய்ய நான் அறியேன். அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் இல்லை என்று உணர்கின்ற புருஷர்கள் இப்போது தங்கள் காலூன்றி எழும்பின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கென்று ஆயத்தமாக இல்லை. முதலாம் உத்தரவு எங்களுக்கு திறக்கப்படும் முன்பு கூட அது சம்பவிக்கலாம். பிதாவே, நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் இந்த ஜெபத்தை மகத்தான மத்தியஸ்தராய் பரிந்து பேசுகிற கிறிஸ்துவனிடம் ஏறெடுக்கிறேன். அவர்கள் ஜெபிக்கையில் நான் அவர்களோடு என்னுடைய ஜெபத்தை ரத்தம் தோய்ந்த பலியாகி இயேசு கிறிஸ்து இன்றிரவு விற்றிருக்கும் தந்த நிறம் கொண்ட தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஏறெடுக்கிறேன். அவர் எந்த சமயத்திலும் சிங்காசனத்தை விட்டு தம்முடைய உரிமையானவர்களை பெற்றுக் கொள்ள புறப்படக்கூடும். அதன் பிறகு இரக்கமே இராது, அப்பொழுது அது நியாயாசனமாகும். இப்பொழுது தங்களுடைய காலூன்றி எழுந்து நிற்கும் ஜனங்கள் தங்கள் இருதயங்களில் தங்களுடைய பாவ அறிக்கையை செய்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை உருவாக்கி வடிவுபடுத்தி தேவனாகிய கர்த்தருடைய வீட்டில் ஜீவனுள்ள கற்களாக அவர்களை பொறுத்த விருப்பம் கொள்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு அதை அருள் புரியும். பிதாவே, அதை அருளும். அவர்களை இப்பொழுதே நான் உமது கரங்களில் சமர்ப்பிக்கிறேன். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று நீர் உரைத்திருக்கிறீர். நீர் எல்லோர் முன்னிலையிலும் இன்றிரவு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர். இவர்கள் நின்று கொண்டு உம்மை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்கள் தங்கள் இருதயங்களின் ஆழத்திலிருந்து அறிக்கை செய்வார்களானால் தேவனுடைய வார்த்தை சரியாய் இருப்பதைப் போல் நிச்சயமாக நீர் அவர்களுக்காக பரிந்து பேசி பலியான ஆட்டுக்குட்டியானவரின் சுத்திகரிக்கும் ரத்தத்தினால் உண்டாயிருக்கும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை சேர்த்துக் கொள்வீர். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடையவர்களாவார்கள். ஆமேன். இப்பொழுது இந்த ஜனங்கள் தங்களுடைய காலூன்றி எழும்பி நிற்பதை காண்கிற நீங்கள், இந்த வாலிபன் அங்கே இருக்கிறான். நின்று கொண்டிருப்பவர்களில் யாருக்காவது பாவமும் குற்றமும் அகன்று போகிற என்னும் உணர்வு உண்டாயிருந்தால் நீங்கள் கைகளை உயர்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்களுக்கு அருகில் உள்ளவர்கள் எழுந்து ஒருவரோடு ஒருவர் கரம் குலுக்கி, சகோதரனே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்றும், சகோதரியே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்றும் கூறுங்கள். அப்படியே அவர்களுடைய கரங்களை குலுக்கி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுங்கள். மற்றவையெல்லாம் சர்வ வல்லமை உள்ளவரின் கரங்களில் உள்ளன. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருவதற்காக என்னால் முடிந்த சகல உதவிகளையும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று கூறுங்கள். இன்றே அழைக்கிறார். ஓ, இயேசு அழைக்கிறார். அவர் தயவாய் இன்று அழைக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அவர் அதிசயமானவர் அல்லவா? ஓ, இது இல்லாமல் நாம் என்ன செய்வோம்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஓ கர்த்தாவே, வார்த்தையினால் என்னை போஷித்தருளும். சபை கூடி வருதலை அவிசுவாசிகள் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். தேவனுக்கு சித்தமானால் நாளை இரவு முத்திரைகள் உடைக்கப்படும் போது தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று இந்த முத்திரைகளின் ரகசியத்திற்காக தேவ கிருபையை முன்னிட்டு முழு முயற்சியுடன் நான் அவரிடம் அன்றாடுவேன். நான் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இப்பொழுது ஆராதனையில் நம் அருமை சகோதரனும் போதகருமான சகோதரன் நெவில் அவர்களிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். எத்தனை பேர் சகோதரன் நெவில் அவர்களை நேசிக்கிறீர்கள்? நாம் எல்லோருமே அவரை நேசிக்கிறோம். சகோதரன் நெவில் முன்னால் வாருங்கள். சகோதரன் நெவில், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே,
shall we stand together to our feet? Remember the service tomorrow night. Be much in prayer. Expect great things of the Lord as we have already received from His bountiful hand. Shall we bow our heads together in a word of prayer?